ಪವಿತ್ರಾಣಾಯ ಸಾಧೂನಾಂ ವಿನಾಶಾಯ ಸ ದುಷ್ಕೃತಾಂ ಧರ್ಮ ಸಂಸ್ಥಾಪನಾರ್ಥಾಯ ಸಂಭವಾಮಿ ಯುಗೇ ಯುಗೇ. இந்த ஸ்லோகம் கண்ணன் பெருமான் கீதையில் அருளி செய்தது. தன்னுடைய அவதாரங்களுக்குண்டான பிரயோஜனங்களை பகவான் தெரிவிக்கிறார். சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காகவும் துஷ்டர்களை நிரசிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவும் பகவத் அவதாரங்கள். மீனோடு ஆமை கேழல் அரி குரளாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். நாம தசாவதாரங்கள்னு முக்கியமாக கொண்டாடுகிறோம். அவதாரங்கள் பத்து தான்ங்கிறது இல்லை, எத்தனையோ அவதாரங்கள். ஆனாலும் நம்ம புத்தி கட்டி அனுபவிக்கணுங்கிறதுக்காக ஒரு பத்தாக நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். இப்ப ஒரு பாசனை சொன்னேனே, அதிலே திருமங்கையாழ்வார் ராமாவதாரத்தை சொல்லும்போது ஒரு முக்கியமான பிரயோகம் செய்துள்ளார். மீனோடு ஆமை கேழல் அரி குரளாய் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கர். முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று பாசுரம். முன்னுமி ராமன் அப்படிங்கிறது ராமனுக்கு முன்னே பிறந்த பரசுராமனை குறிக்கும். பின்னுமி ராமன் அப்படின்னு ராமனுக்கு பின்னே பிறந்த பலராமனை குறிக்கும். அப்ப நடுவிலி ராமன் தானே சொல்லிருக்கணும். தமிழ் பாட்டு சரியா இருக்கணும்னால் முன்னுமி ராமனாய் நடுவிலி ராமனாய் பின்னுமி ராமனாய் அப்படின்னு பாடியிருக்கணும். ஆனா அழ்வார் அப்படி பாடாமல் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு பாடினார். தானாய்னு ஒரு பேரா, மீனோடு ஆமை கேழல் அரி இதெல்லாம் அந்தந்த பேரை சொல்லிட்டுதானே வந்தார். ஏன் சடக்குன்னு ராமன்னு சொல்லாமல் நடுவிலி ராமன்னு சொல்லாமல் தானாய்னு சொன்னாரேன்னா, பகவான் தானாக ஆசைப்பட்டு பிறந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அவர் தான் என்னென்னெல்லாம் காட்ட வேணும்னு நினைத்தானோ அதத்தனையும் பூர்ணமாக பரிமளிக்கக்கூடிய அவதாரமே ஸ்ரீராமாவதாரம். அதனாலதான் தானாயின்னு சொன்னாராம். அவனுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உண்டு, அவற்றை எப்படி அனுபவிக்க வேணுங்கிறதான் வால்மீகி பகவான் நாரதர முகஸ்கண் கேட்டார். நாரதரும் பதில் சொல்லி பிற்பாடு பிரம்மாவின் அனுகிரகத்தாலே வால்மீகி ராமாயணம் பாடத் தொடங்கினார் அப்படின்னு நேற்று பார்த்தோம். நேற்றைக்கே ராம ஜனனத்தையும் அனுபவித்து விட்டோம். இனி அதற்கு மேலே இன்றைக்கு நமக்கு தலைப்பு பிறந்த ராமனுக்கு திருக்கல்யாணம். பிறந்த உடனே வா, பிறந்த ராமனுக்கு திருக்கல்யாணம்னா இப்பதானே பிறந்தார்னா, ஆனா வால்மீகி கதையில ரொம்ப சீக்கிரம் கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்துட்டார். ராமன் அவதரித்து 12 ஆண்டுகள் வசிட்டாச்சாரத்திலே குருகுலவாசம் பண்ணினான். பண்ணினான்ங்கிறத ரொம்ப சுருக்கமா வால்மீகி முடிச்சுட்டார். அதே சர்க்கம் குழந்தை பிறந்து தொட்டிலே இட்டு நாமகரணம் பண்ணின அதே சர்க்கத்தில் அதனுடைய முடிவிலேயே விஸ்வாமித்திரர் உள்ள நுழைந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்றார். விஸ்வாமித்திரர் நுழைஞ்சுட்டார்னா வாத்தியார் சுவாமி வந்தாச்சுன்னு அச்சம். அவர் வந்தாச்சுன்னா அடுத்து கல்யாணம் பண்ண வேண்டித்தானே. அதிலிருந்து 15வது நாள் கல்யாணம் நடந்திருக்கு. ராமன் தன்னுடைய அயோத்தியிலிருந்து புறப்பட்டு 15 நாட்கள்ல போய் ஜனகபுரியிலே சேர்ந்தான். மிதிலா தேசத்தில் ஜனகமன்னவனுடைய அரண்மனையை அடைந்தான். அங்கிருந்து சில நாட்களுக்குள்ளாகவே செய்தி போய் தசரதன் எல்லாரோடையும் வந்து திருக்கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் பங்குனி மாசத்தில் உத்தர நட்சத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமா மிதிலாபுரியில நடந்தது. இன்னைக்கும் பங்குனி உத்தரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான உற்சவம். ஸ்ரீரங்கத்துல உற்சவம் சேவிக்கிறதுக்கு போனிருந்தால் அன்னைக்கு ஒரு நாள் தான், பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும்தான் ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஸ்ரீரங்கநாதனும் ஒரே சிம்ஹாசனத்திலே ஒன்றாக எழுந்துருளியிருப்பார்கள். 364 நாளும் அவள் வேறிடம், அவர் வேறிடம். ஆனா பங்குனிஹுத்தர தன்னைக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒரு சிம்ஹாசனத்தில் சேவை சாதிச்சிருப்பா, உங்களுக்கு சேவிக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அடுத்த பங்குனியை விட்டுடாதீங்க. அவசியம் பங்குனி மாசம் வரைச்சு இதற்கு கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வர்றது யுக்தம். ஒரு ஆத்மான்னு இருக்கணும்னால் அவ ரெண்டு பேரும் மாதா பிதாக்களை சேர்த்து சேவிக்க வேண்டும் இல்லையோ. அதுவும் ஸ்ரீரங்கநாச்சியார்னாலே பெரிய விராட்டியார்னு பேர். ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள்னு பேர். இந்த கோவிலுக்கே பெரிய கோவில்னு பேர். ஸ்ரீரங்கம்னு மட்டும் சொல்ல மாட்டார், கோவில் பெரிய கோவில், மண்டபம் பெரிய திருமண்டபம், பெருமாள் பெரிய பெருமாள், நாச்சியார் பெரிய விராட்டியார், உற்சவம் பெரிய திருப்பாவாடை, பெரிய உற்சவம், பெரிய திருநாள், எல்லாமே பெரியது. அதனால பங்குனி மாசம் உத்தர தன்னைக்கு தான் அவர்களுக்கு சேர்த்தி உற்சவம் நடக்கிறது. அது ஏன் அப்படி நடக்கிறதுனா, அன்னைக்கே சீதாராமர்களுக்கு கல்யாணம் நடந்த நாள். அந்த கல்யாணம் எப்படி நடந்தது, என்னத்துக்காக ராமன் அங்கு போய் சேர்ந்தான், விஸ்வாமித்திரர் எப்படி உள்ள வந்தார்ங்கிற சரித்திரத்தை இன்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதனால சீதா கல்யாணத்தை அவசியம் ஆவலோடு எதிர்பார்த்து அனுபவிப்போம். ராமன் அவதரித்தான், தொட்டில் இடப்பட்டார்கள். தொட்டில் வந்து பார்த்துட்டு வசிட்டாச்சாரியர் நாமகரம் பண்ணினார். இது வரைக்கும் நேற்றுக்கு நாம பார்த்திருக்கோம், கௌசல்லை தொட்டில் ஆட்டின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நேட்டி விட்டிருந்தோம். இன்னைக்கு அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தால், அதி தேகாதசாஹந்து நாமகர்ம ததா கரோது ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகையீ சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா வசிஷ்ட பரமப்ரீத நாமானி குருதே ததா அததத் அதத் பிராமணானாஞ்ச ரத்னௌக மமலம் பகு. தசரதனுக்கு இருந்த ஆனந்தத்தாலே எல்லா பிராமணர்களையும் கூட்டு வஸ்திரதானம், தீர்த்ததானம், அன்னதானம், கோதானம் என்று ஸ்வரணதானமாக இறைத்தான். எல்லாருக்கும் வேண்டிய அளவுக்கு பெற்று போகுங்கோள் என்று கொடுத்தான். நாலு குழந்தைகளுக்கு நாமகரணம் முடிந்தது. ராமஸ்ய லோகராமஸ்ய பிராதுர்ஜேஷ்டஸ்ய நித்யசா சர்வ பிரியகரஸ்தஸ்ய ராமஸ்யாபி சரீரதா. ராமன் ஜேஷ்ட பிராதா, அடுத்து பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன். இந்த நாலு பேருடைய அவதாரங்களுக்கு பிரயோஜனம் தெரிவிக்கிறார். பிறந்தது நாலு பேர், நாலு பேரும் அவதாரத்துக்கு தனித்தனியாக பிரயோஜனம் உண்டு. மூத்தவன் ராமன், அவன் அவதாரத்துக்கு பிரயோஜனம் மூத்தவன் சொல்ல இளையவன் கேட்க வேணும். இத லோகத்துல மாறி போச்சு, முறை மாறி போனதை சரிப்படுத்துறதுக்காக ஸ்ரீராம அவதாரம். தாப்பனார் சொன்னா பிள்ளை கேட்கணும், குரு சொன்னா சிஷ்யன் கேட்கணும், அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும். இத போல மூத்தவன் சொன்னால் இளையவன் கேட்க வேண்டும். இந்த ஆசைக்காக, இத நிலநிறுத்தத்துக்காக ராமன் பிறந்துட்டார். அடுத்து லக்ஷ்மணன் அவதரித்தான். வல்லியம் சேஷத்துவம், அதை அறிவிப்பதற்காக லக்ஷ்மணனுடைய அவதாரம். சேஷத்துவம்னா என்னது, பகவானுக்கு அடிமையாயிருக்கும் தன்மை, பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டிய தேவை. ஒரு ஆத்மா ஆறுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இப்போ இந்த இடத்துல இந்த பட்டு துணி வச்சிருக்காள், இது என்னதுன்னு கேட்டா பட்டு நுடுவோம், இது என்னதுன்னு கேட்டா இனிப்பு நுவோம், அது என்னதுன்னு கேட்டா பெருமாள் படங்குறோம். ஆத்மா என்னதுன்னு கேட்டா பதில் தெரியணுமே. ஆத்மா ஆறு எப்படிப்பட்டவர்னால், ஞாதிருத்தம், ஞானமயமாக இருப்பர், ஞான வடிவமாகவே இருப்பர். அது மட்டுமல்ல, ஆனந்தமயத்துவம், ஆனந்தமயமாகவே இருப்பர். மூணாவது, பகவானுக்கு அடிமையாகவே இருப்பர். அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஒரு அடையாளம் உண்டு என்று சொன்னால் பகவானுக்கு சேஷபூதர்கள். சேஷத்துவம், சேஷத்துவம்னா ஆண்டானுக்கு அடிமை செய்ய வேண்டியதைத்தான் குறிக்கும். பகவானும் ஆண்டா, நாம செய்ய போற ஒவ்வொரு செயலும் அவனுக்கு பெருமை சேர்ப்பதாகவே இருக்க வேண்டும். அதுதான் சேஷபூதர்களுக்கு கர்த்தவியம். அதனாலதான் லக்ஷ்மணனும் ராமனை விட்டு இப்படி அப்படி பிரியாமல் 14 ஆண்டுகள் உண்ணாது உறங்காது சகல கைங்கரியங்களையும் பண்ணி முடித்தான். அப்ப பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது, தொண்டு புரிவதே ஜீவாத்மாவுக்கு கடமை என்று உணர்த்துகிறான் லக்ஷ்மணன். இப்ப அந்த உணர்வு நமக்கு இருக்கா? அவரவர்களுக்கு ஏதேதோ கஷ்ட நட்டங்கள் இருந்துட்டே இருக்கும். வாழ்க்கையில கஷ்டமா வருது, என்னமோ போட்ட பணம் எல்லாம் எங்கேயோ கொடுத்து, வேலை இருக்குமோ இருக்குமோ அதோ இருக்காதோ தெரியலையே, வீட்டுல பிள்ளை பெண்கள்லாம் ஏதோ ஆபத்தா இருக்கே, கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வந்துடுறது, எத்தனையோ கஷ்ட நட்டங்களுக்குள்ள நாமும் தவிக்கிறோம். இது பாரத தேசத்துல ஒரு மாதிரி தவிப்பு, இந்த தேசத்துல வேற மாதிரி தவிப்பு, எங்கேயும் ஏதோ ஒரு தவிப்பு இருக்கு. அதனால மன அழுத்தம் வேற அதிகமாகப்படுது. எங்க பார்த்தாலும் ஆற பார்த்தாலும் மன அழுத்தத்துல சமப்படுறா, மருந்து சாப்பிட்டு இருக்கா அப்படின்னு நானும் ஒரு மாசமா வந்தேன்னு கேள்விப்படுறேன். அடிக்கடி எல்லாரும் இதை சொல்றாலே என்ன காரணமா இருக்கும், இவ்வளவு தூரம் ஒன்னும் திரும்பி போற நம்ம இடத்துல கேள்விப்படலையே. ஆனா இங்க என்னத்துக்காக அது அவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்த்தால், முதல்ல வாழ்க்கை முறை, எதை பத்தி நினைக்க முடியாம ஓட வேண்டியிருப்பாங்க, இது முதல் கட்டம். நம்ம வாழ்க்கையிலே இரண்டுத்துக்கு சமமான அந்தஸ்து கொடுக்கணும், ஒன்று ஆத்மா மற்றொன்று தேகம். உண்மையா பார்த்தா நாள்பட நாள்பட ஆத்மாவுக்கு நிறைய தேவையும் தேகத்துக்கு குறைச்சலாவும் கொடுக்கணும். வேண்டாம், இப்ப அதை நான் சொல்ல போனா நீங்க நாளைக்கு வருவீங்களான்னு தெரியாது, அதனால இப்ப வேண்டாம்னு வச்சுங்க. ஆனா முதல்ல எங்கேயானு தொடங்கணும் இல்லையோ. அதனால ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் சமமாவான்னு பாவிக்க வேண்டாமா, ஆத்மாவுக்கு என்னது செய்யணும் தேகத்துக்கு என்னது செய்யணும். ஆனா முழுக்கவே தேகத்துக்கே பார்த்துட்டால் ஆத்மாவுக்கு இடவழியே ஒதுக்காமலே போயிட்டோம்னால், அப்போ தேகத்துக்கு தேவையானது எது கொஞ்சம் ஆட்டம் கண்டதுன்னாலும் உலகமே ஆடுறாப்புல நமக்கு படுறது. ஏன்னா அதை தவிர புத்தியில வேற எதுவும் இல்லவே இல்லையோ இல்லையோ, இருக்கிறதே அது ஒண்ணுதான். அந்த ஒன்ன பற்றிந்து சுத்தி 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 வரும், அதுக்கு ஏதான ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. அதே ஆத்ம சிந்தனத்தையும் தேக சிந்தனத்தையும் சமமா வச்சிருந்தா இது கொஞ்சம் தாழராப்புல இருந்தா அது கை கொடுத்துருமோ இல்லையோ. பரமாத்மா கூட இருக்கிறதுனால அவர் கை கொடுக்கிறார் இல்லையோ, அந்த பத்தின எண்ணமே இல்லாத போயிடுதுனால் அப்ப நமக்கு சில கட்டங்கள் வரத்தான் வரும். இப்ப அது யாருக்கும் வேண்டாம்ங்கிற எண்ணம் இருக்காது, ஆனால் அது என்னுடைய பட்டியல்ல முதல்ல இருக்கணும்ங்கிற முக்கியத்துவம் தெரியாத போடும். நம்ம எதோ வாழ்க்கையில சாதிக்கணும்னு பாக்கிறோமோ இல்லையோ, கூடவே ஆத்மாவை பத்தி என்னது சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கணும், அதை நாம தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அது ஏன் தெரிய வர்றதில்லை, எங்களுக்கு ஆசை இல்லையேன்னு கேட்டால், தேகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆனா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணல. அது எவ்வளவு உயர்ந்ததுங்கிற ஞானம் ஏற்பட்டால்தான் ஓ அப்ப அதுல நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரும். ஒரு விஷயத்தை பத்தி எத்தனைக்கு எத்தனை நன்னா தெரிஞ்சுக்கிறேனோ அத்தனைக்கு அத்தனை தான் அடையணும்னு ஆசைப்படுவேன். விஷயமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்க, அப்ப எப்படி அது அடையணுங்கிற ஆசை வரும். அதனால ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் நிறைய கேட்க கேட்க படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்கத்தான் அதனுடைய பெருமை புரியும். எதோட ஒப்பிட்டு பார்த்தால், தேகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால், தேகத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆத்மா எவ்வளவு உயர்ந்தது, பரமாத்மா அதற்காட்டில எத்தனை உயர்ந்தவன் தெரிய வரும். தெரிஞ்சா அடையணுங்கிற ஆசை ஏற்படும். அதனால முத முதல்ல நிறைய ஆத்மாவை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிற்பாடு அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேகத்தை மட்டும் பார்க்காமல் ஆத்மாவையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பார்த்தா மன அழுத்தம் வரவே வராது. அழுத்தம் வர்றதுக்கு காரணமே அந்த பக்கமே போகாதுதான் காரணம். அது என்னதுன்னே தெரியாதுபடுத்தினால் சட்டுன்னு மனசு உடனே விட்டு போடுறது. அப்படி இல்லாமல் அவசியம் ஆத்ம சிந்தனம் பண்ணணும்ங்கிறதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் லக்ஷ்மணன் என்னத்துக்காக பிறந்தார், பகவானுக்கு கைங்கீரம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு நேரம் நாம இப்ப அவருக்கு ஒதுக்கிறோம், ஒரு நாள்ல வேலைக்கு ஆர்த்தால் எழுந்திருக்கிறோம், ராத்திரி வரைக்கும் போயிட்டு வரும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் போச்சு போச்சுன்னா அப்புறம் சனி ஞாயிறு ரெண்டு நாள், அந்த ரெண்டு நாளைக்குள்ள துணி துவைக்கிறதுல இருந்து காய்கறி வாங்கிட்டு வர்றதுல இருந்து வீட்டை பெருக்கி முழுகிறதுல இருந்து இத்தனையும் தான் சரியா போச்சு. அப்ப நம்ம படைச்சவர் அவருக்கு ஒண்ணுமே இல்லையா, இங்க ஒரு சரீரம் கொடுத்து ஞானம் கொடுத்து உட்காத்தி வேற வச்சிருக்காரு இல்லையோ, வேலையை வேற வாங்கி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு எப்படி சுவாமின்னா, எத்தனையோ பேர் வேலை இல்லாத திண்டாடிட்டு இருக்கிறச்சு எனக்கு வேலை இருக்கே, அந்த ஒரு வித்தியாசமே போறும். அதை நீ படிச்சதுனால வாங்கினேன்னா, படிச்ச எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாத இருக்கிறச்சே எனக்கு இருக்கே, இல்ல இல்ல நான் அதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கேன்னா, பாக்கியம் பண்ற நல்லது பண்ணிருக்கிற எத்தனையோ பேர் கிடைக்காத இருக்கிறச்சே எனக்கு இருக்கே. இப்படி பார்த்தா தான் தெரியும் எனக்கு ஏன் இருக்குன்னு அப்புறம் தெரியாது. நாம இப்ப எப்படி இருக்கோமோ இந்த மாதிரி ஏன் இருக்கோங்கிறதுக்கு நாம பண்ணினதுனாலதான் இருக்கமான்னு யோசிச்சு பார்த்தால் பல பேருக்கு பல சமயம் அந்த பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இருக்க முடியும், அதை முதல்ல நாம் உணர்ந்துக்கணும். அப்ப இருக்கமேன்னு ஆரோத்தர் இருக்க வச்சிருக்காரு, அவரை பத்தி துளியும் சிந்தனம் இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்திட்டோம்னால் அப்ப கண்டிப்பா ஆரோக்கியக்கேடு வரத்தான் வரும், குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்துதான் தீரும். அது வராமல் இருக்கணும், இல்லற மினிக்க வேண்டும், குழந்தைகள் நன்றாக பக்திமான்களாக வளர வேண்டும், படிப்பு நல்லா இருக்கணும், ஆத்மா நல்லா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், எதை பத்தி நாம கலங்கறதுக்கு கூடாது, வருவது ஏது இருந்தாலும் எதிர்கொள்ற சக்தி நமக்கு உண்டு. இது வரணும்னு சொன்னால் பரமாத்ம விஞ்ஞானம் ஏற்பட்டால் தான் வரும். கொஞ்சமேனு நம்முடைய நாளில் ஒரு பொழுதை அவனுக்குன்னு ஒதுக்கி வைத்தாலே ஒழிய, பகவத் விஷயத்துல சிந்தனம் செலுத்தினாலே ஒழிய வருவது துர்லபம். அதற்காகத்தான் லக்ஷ்மணன் பிறந்து நமக்கு சரீரம் கொடுத்ததே பகவான் தான். அவனுக்கு திரும்ப சமர்ப்பிக்காததற்கு இந்த உடல் எதுக்கு? பாகவதத்திலே சுகர் தெரிவிக்கிறார், நம்ம கண்ணு ரொம்ப நல்லா பாக்கிறதே என்ன, கண்ணனை காணாத கண்களா இருந்ததுன்னு வச்சுக்கோ. அப்ப மயில் தோகையில ஒரு கண்ணு வரைஞ்சிருக்கும் பார், அது பாக்கிற நீ தான் நீயும் பார்ப்பேன்னார். அந்த கண்ணு பார்க்கவே பார்க்காது, மயில் தோகையில கண்ணு மாதிரி வரைஞ்சிருக்கு அது பார்க்குமா, பார்க்காது. அப்ப நீயும் பார்க்க மாட்டேன். எனக்கு எப்ப கண்ணனை உன் கண்ணு பார்க்கலையோ மத்த எதை பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. சரி, காது எதையோ கேட்டிருக்கு, திரிவிக்ரமச்சரித்தன் கேட்டதே இல்லைன்னா, நீள்வான் பொருளுருவாய் நின்னிறந்து மாபலிவன் தாளால் அளவிட்ட தக்கணிக்க மிக்கானை திருமங்கியாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். திருவிக்ரமாவதார சரித்திரத்தை யாரானோத்தர் கேட்கலே, கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமே, அந்த செவி செவியே அல்ல, அது காதாவே இருக்காது. தரவு பின் என்னவா இருக்கும்னா, அதுக்கும் சுக்கர் பதில் தெரிவித்தார், அது வெறும் பாம்பு பூச்சில் இருக்கிற ஓட்டை. அதுக்கு என்னைக்கான காது கேட்குமா, பாம்பு புத்தர் கூட தான் மேல ஓட்டை இருக்கு, என் காதல் கூட தான் ஓட்டை இருக்கு. அதுவும் பகவத் சரித்திரம் கேட்டதில்லை, நானும் பகவத் சரித்திரம் கேட்டதில்லை, அவ்வளவுதான். என் வாய் பகவானை பத்தி பேசினதே இல்லைன்னா, அப்ப தவளையோட நாக்கு அதான் கபகபகவான் எத்தையோ சத்தம் போட்டு இருக்கும், நீ எத்தையோ சத்தம் போட்டு இருக்க, என் கை பகவானை நோக்கி கூப்பினதே கிடையாது என்ன. ஓ, அப்ப உயிரற்ற உடல் கீழே இருக்குமே அதுல இருக்கிற கை போல் இருக்கு, ஏன்னா அதுவும் கை கூப்பாது, நீயும் கை கூப்பினதில்லை, என்னைக்கும் கை கூப்பினதில்லைனா உயிரற்ற உடல்ல இருக்கிற கை தான். என் கால் பகவானுடைய கோவிலை நோக்கி நடந்ததே கிடையாதுன்னு அப்ப மரத்தோட வேர்னு சொல்லு. எதுக்கு உன் கால்னு சொல்றேன், மரத்தோட வேர் எங்கேயும் போகாது இல்லையோ, ஒரு இடத்த விட்டு உன் காலும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாது இல்லையோ, மரத்தோட வேற போலத்தான் கால். குலசேகரர் முகுந்த மாலைன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் பாடிட்டார், அவசியம் அனைவரும் கற்க வேண்டிய பிரபந்தம், ரொம்ப சின்ன பிரபந்தம் தான், அது மட்டும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா உள்ள எப்படி உருகிறதுங்கிறது அப்பதான் தெரிஞ்சுக்கலாம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம், என் ஆக்கே பகவானை குறித்து பாடு, காதே அவன் கதையை கேடு, என் மூக்கே அவனுடைய துளசியை முகர்ந்து பார், கைகளே அவனுக்கு முன்னாடி கூப்பு, காலே கச்சாங்கிரி யுக்மாலயம் பகவானுடைய சன்னிதானத்தை நோக்கி நடப்பாய். இல்லையா, நீங்க அத்தனை பேரும் பிறந்ததும் வீண், உங்களுக்கு இதை பகவான் கொடுத்ததே வேணும்னு குலசேகரர் முகுந்த மாலைங்கிற பிரபந்தத்துல சாதிக்கிறார். ஆகையாலே நமக்கு அத்தனையும் கொடுத்தது அவான்கிறதுனாலே அது அவசியம் திரும்ப சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையோ. இதை பத்தி சாஸ்திரமே சொல்லுகிறது, நமக்கு விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சங்யூதா, நம்முடைய கைகால்கள் முதலானவற்றையெல்லாம் பரபிரம்மமான பகவான் படைத்து இது எனக்காக உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அவருக்கு உபயோகமே படுத்தாத விட்டுட்டோம்னா நமக்காக நிறைய உபயோகப்படுத்திப்போம், கொஞ்சமான அவருக்காக உபயோகப்படுத்தணும் இல்லையோ. அதை செய்யணுங்கிறதுக்குத்தான் லக்ஷ்மணன் பிறந்து கைங்கரியமே வாழ்க்கை, தொண்டு புரிதலேதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்து காட்டினால் அதைத்தான் சேஷத்துவம் சேஷத்துவம்னு சொல்றோம். பகவானுக்கு நாம் அடிமை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு குறிக்கோள் லட்சியம் அப்படின்னு. அப்படி நான் பண்ணதே இல்லை, காது கேட்டதே இல்லை என்ன, அப்படி வேணா வச்சுருக்கோம். தெலுங்குல காதுன்னா தெரியுமா இல்லையா, முடியும் சேர்த்துங்க, காது காது அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான், தமிழ் காது தெலுங்கு காது, இது காது காதாவே இருக்காது. பகவானுடைய கதையை கேட்டாத்தான் நம்ம காது காதா இருக்கும், இல்லைன்னா வெறும் துவாரமா போயிடாதா. ஆனால் அப்படி இல்லாமல் அவன் கதைகளை கேட்டு கைங்கரியம் பண்ண வேணும், இது லக்ஷ்மணனுடைய படி. ரெண்டாவது அடுத்து பரதன் அவதரித்தான், முன்பாக அவதரித்தான், இருந்தாலும் ராம லக்ஷ்மணன்கிற வரிசைதாங்கிறத நேத்தே இந்த கோட்டியில நம்ம பார்த்துக்கோம். அடுத்து பரதன் பகவத் பாரதந்திரியமே ஸ்வரூபம்னு சொன்னான். ஸ்வரூபம்னா இயற்கை தந்தை, ஆத்மாவுக்கு சேஷத்துவம் ஸ்வரூபம்னு சொன்னேன், அடிமைத்தான். பாரதந்திரியம்னால் பெருமானையே சார்ந்திருத்தல், நமக்கு நாம் ஸ்வதந்திரர்கள் அல்லர்கள், பரதந்திரர்கள். ஸ்வதந்திரன்னா யாரு, பரதந்திரன்னா யாரு, 1947 கேட்டா தெரியும், 6 ஸ்வதந்திரர்கள் நாங்களாம் 47வது வருஷம் ஸ்வதந்திரம் வாங்கிட்டோம்னா, வாங்கிட்டோம்னா அது நாட்டுக்கே தவிர ஜீவாத்மா பரமாத்மாவிடத்திலேருந்து சுதந்திரம் எல்லாம் வாங்கவே முடியாது. என்னைக்கா இருந்தாலும் இவன் பரதந்திரனாகத்தான் இருக்கிறான். ஸ்வம் தந்திரம் யஸ்ய சஸ்வதந்திரா, ஸ்வம் தானே தந்திரம் பிரதானம் யஸ்ய, யாருக்கோ யாருக்கு தானே பிரதானமோ அவன் சுதந்திரன், யாருக்கு பரனான பகவான் பிரதானமோ அவன் பரதந்திரன். எனக்கு பகவான் பிரதானம் அவர் தான் முக்கியம்னு பார்த்தா நான் பரதந்திரன் அர்த்தம், எனக்கு நானே முக்கியம்னு பார்த்தா நான் சுதந்திரன் அர்த்தம். பரதன் இருந்த நிலை எப்படின்னா, பகவானுக்கு அடியேன் பரதந்திரன், அவர் காட்டுல வச்சாலும் இருக்கேன் நாட்டுல வச்சாலும் இருக்கேன், நாட்டை ஆளுன்னு சொன்னாலும் ஆளுவேன், வேண்டாதேன்னு சொன்னாலும் விட்டுடுவேன், எப்படியா இருந்தாலும் தயார். லக்ஷ்மணன் அந்த அளவு ஒத்துக்க மாட்டார், ராமன் நாட்டுல இருன்னு சொன்னா வருவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருப்போம் இல்லையோ, அப்ப அடிமைத்தனத்துலதான் அவருக்கு ஊச்சம். ஆனா பரதன் அந்த பிடிவாதம் பிடிச்சிருக்கூடாதா, ராமன் பார்த்து காட்டுல நீ நாட்டுல இரு அப்படின்னு சொன்னாலும் இல்ல இல்ல நான் காட்டுக்கு தான் வருவேன்னு பிடிவாதமா சொல்லியிருந்தா ராமனால ரொம்ப பேசிருக்க முடியாது. ஆனா பரதன் பேசலையே, அப்ப லக்ஷ்மணனுக்கு தான் தொண்டு புரிய வேணுங்கிறது முக்கியம், பரதனுக்கு அவன் மனம்படி நடக்க வேணுங்கிறது முக்கியம். இது நம்ம பார்க்கறது முக்கியமா அல்லது பகவானை பார்க்கறது முக்கியமானா? நம்ம பார்த்தது வசதி தான். ஏன்னா நம்ம பார்த்துட்டு அவன் கண்டடத்துக்கு போனேன், இங்கிருந்தான் மன்னா லட்சுமணன். இருந்தாலும் பகவானுடைய உள்ளம் எப்படியோ அதன்படியே வாழ்வேன்னு பரதன் இருந்தான் இல்லையோ. அதனாலதான் லட்சுமணனை காட்டிலும் பரதனுக்கு ஒரு படி உயர்வுண்டுன்னு சொல்லுவார்கள். பரதன் பகவானுக்கு நாம் பரதந்திரர்களாக இருக்க வேணும். பல சமயம் அவர்கிட்ட போய் கேள்விகளால தொலைப்போம். ஒத்தத்திற்கு நிறைய கேள்வி, இப்படி எதுனாலே, அப்படி எதுனாலே, அது எதுனாலே, இது எதுனாலே, இப்படி போய் அவர் பண்ணலாமா? கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது திறந்த மனப்பான்மையோட நன்னா கேட்கலாம், அதுல குற்றமே இல்லை. ஆனா கேட்க ஆரம்பிக்கிறச்சே, ராமாயணத்துல இந்த தப்பு இருக்கே எதுனாலே, ராமர் கதையில இது தப்பா இருக்கும் போல் இருக்கே எதுனாலே, முதல்ல இந்த கேள்வி கேட்கக்கூடாது. கேட்க ஆரம்பிக்கிறச்சே இப்படி நடந்திருக்கே ஏன், அது நியாயமான கேள்வி. இது தப்பா இருக்கேன்னு கேட்டுவிட்டா அப்ப முடிவு எடுத்துட்டு அப்புறம் கேள்வி எதுக்கு? அதான் தப்பா இருக்கேன்னு விட்டு, அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப தப்பா இருக்குன்னு கேட்கக்கூடாது, சரியா இருக்குன்னு கேட்கக்கூடாது. இப்படி இருக்கிறதே அபிப்பிராயம் என்ன? இது கேட்டுட்டா நேர்மையா கேட்கறோம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நானே முற்கூட்டி இது தப்புன்னு ஒரு முடிவுக்கு வச்சுன்னு விட்டு இவர் என்ன சொல்றாரு பாப்போம் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சுனால் அப்ப ராமாயணம் படிக்க வேண்டாம், பாகவதம் படிக்க வேண்டாம். ஒருத்தர் சொன்னார், ராவணனே இல்ல, கும்பகர்ணனே இல்ல, இதெல்லாம் பெருமாள் ஏதோ காசு கொடுத்து வால்மீகிய கதை எழுதி வச்சுட்டார், இவ்வளவுதானே தவிர இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒருத்தர் வந்து சொன்னார். ஆச்சாரியனுக்கு கோபம், அவரை பார்த்து சொன்னார், கண்டிப்பா கிடையாது, ராவணன் இல்ல, கும்பகர்ணன் இல்லையா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ ஆச்சாரியன் நாசிக்க நாயிட்டார் கொண்டுக்கு, இனிமே ராவண கும்பகர்ணன் எல்லாம் இல்லைங்கிறார். அவர் சட்டுன்னு அவனை பார்த்து சொன்னார், அதான் சேர்த்து வச்சு நீ இருக்கியே விட்டார், இத தனியா யாரையும் தெரிண்டே போக வேண்டாம் போ, ராவணன் இல்ல கும்பகர்ணன் இல்ல நீயே இருக்கியோ, இனிமே தனியா இப்ப அவாட வேற தேடி போகணுமா? இதெல்லாம் வெறும் கதைங்கிற எண்ணத்தோட படிக்க வந்தா கதை தான், உள்ளது நமக்கு நல்லது சொல்ல போறதுங்கிற எண்ணத்தோட வந்தா தான் நல்லது. ஆகையாலே பகவான் முக்கியம், நாம் அமுக்கியம் இருந்தா பரதந்திரர்கள் அர்த்தம். அவன் உள்ளத்தின்படி நடந்தான் அல்லவா பரதன், அதனால பாரதந்திரமே ஸ்வரூபம். இதை நிலைநாட்டுறதுக்காக பரதன் அவதாரம். கடைசியா சத்ருகனனுடைய அவதாரம், அவரும் சேஷத்தம் பாரதந்திரம் தான் சொன்னார், ஆனா பகவானிடத்தில் அல்ல, பாகவத சேஷத பாகவத பாரதந்திரம். பகவானை காட்டிலும் அவன் அடியவனுக்கு அடியவனாக இருப்பேன், அவன் அடியவனே எனக்கு முக்கியம். இந்த ரெண்டையும் சொல்றதுக்காகத்தான் சத்ருகனனுடைய அவதாரம். அப்ப லக்ஷ்மணனும் பரதனும் பகவானிடத்துல என்ன காட்டினார்களோ அதையே பக்தனான பரதனிடத்துல காட்டுவதற்காக ஸ்ரீ சத்ருகனனுடைய அவதாரம் ஏற்பட்டது. இதனாலதான் நம்ம சத்ருகனாழ்வான் பரதாழ்வான்கிறோம், லக்ஷ்மணாழ்வான் பேரு கேள்விப்பட்டிருக்க முடியாது. அடிக்கடி இந்த சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எழுத்த பார்த்தீங்கன்னா சத்ருகனாழ்வான் சத்ருகனாழ்வான் எழுதுவா, பரதாழ்வான் எழுதுவா, ஏன் அவளுக்கு மட்டும் பேருன்னா சேஷத்தத்தை விட பாரதந்திரத்துக்கு ஏற்றம், அதனாலதான் பரதாழ்வான். பகவத் சேஷத்தத்தை விட பாகவத சேஷத்தத்துக்கு ஏற்றம், அதனாலதான் ஸ்ரீ சத்ருகனாழ்வான் அவருக்கு பேர் ஏற்பட்டது. ஆக நாலு பேர் எதுக்கு அவதரிச்சார்கள்னு பார்த்தோம். முறை மாறி கிடந்ததை சரிப்படுத்துறதுக்காக ராமன், பெருமானுக்கு தொண்டு புரிய வேணும்னு சொல்றதுக்காக லக்ஷ்மணன், அவன் மனத்தின்படிதான் நடக்க வேணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக அடுத்து பரதன், கடைசியாக அடியார்க்கடியவனாக இருக்க வேண்டும்னு சொல்ல சத்ருகன். இப்படி நால்வரும் திருவுதாரம் பண்ணி அவரவர்களுக்கு பெயர் சூட்டு விழா நடந்தது. அசராஜா தசரதா தேஷாம் தாரக்கிரியாம் பிரதி. இப்ப நான் பெயர் சூட்டினார்கள்னு சொன்னது 20-21 ஸ்லோகம், 11 நாள் தொட்டிலிட்டு பெயர் சூட்டினார்கள், இது 21 ஸ்லோகம் ஒரே சர்க்கம். அந்த சர்க்கத்தில் 21 ஸ்லோகத்தில் இது சொன்னாரா? 37 ஸ்லோகம் 38 ஸ்லோகத்திலே அசராஜா தசரதேஷாம் தாரக்கிரியாம் பிரதி, இவாளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணலாம் தசரதன் யோசித்தார். எத்தனை ஸ்லோகம் இருக்கு இப்போ? கீழே பார்த்தது 20, இங்க பார்த்தது 37. 17 ஸ்லோகத்துக்குள்ள 12 வயசு ஓடி போச்சு. 12 வருஷங்கள் 17 ஸ்லோகத்துல ஓடணும்னா இந்த 10 வருஷம் ஓடுறதுக்குள்ளே கண்ணனை பத்தி பாடுறதுக்கு சுமார் 10,000 ஸ்லோகமான ஆயிருக்கும். இப்ப விஷ்ணு புராணத்தை எடுத்துட்டோம்னாலோ பாகவதத்தை எடுத்துட்டானோ கூட்டி பாருங்க, கிருஷ்ணனுடைய பால்யம் சைசவத்திலிருந்து பால்யம் அந்த 10 வருஷத்தை சொல்றதுக்கு 10,000 ஸ்லோகம், இவருடைய 12 வருஷத்துக்கு தள்ளுறதுக்கு 12 ஸ்லோகம். என்ன சுவாமி ரொம்ப ஓர வஞ்சனையா இருக்கேது, அவருக்கு மட்டும் அத்தனை சொன்னாரே, இவருக்கு ஒண்ணுமே சொல்லலையே, நான் ராமலீலான்னு இல்லவே இல்லையே, இருந்தானே எழுதுறதுக்கு இவர். கிருஷ்ணலீலா நிறைய இருக்கு, ஆனா ராமலீலா ஒண்ணுமே காணும். பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பேர் வச்சுக்கிறார், யாரும் பாலராமன் பேர் வச்சுக்கிறதாவே தெரியல. என்ன பால்யத்துல ராமன் என்ன பண்ணார்னே தெரியலையே, தெரிஞ்சாத்தானே நம்ம மேல பேரே வைக்கிறதுக்கு. என்ன வச்சுக்கணும்னா ராமன் வித்யாபியாசம் பண்ணியிருக்கார், அனுபவ பிரதானமான அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். அனுஷ்டான பிரதானமான அவதாரம் ஸ்ரீ ராம அவதாரம். நம்ம எல்லாரும் நன்னா அனுபவிக்கிறது கண்ணா அனுஷ்டானம் பண்றதுக்கு ராமன். ராமன் எப்படி பண்ணாரோ பின்தொடர்ந்து நாமும் பண்ணிவிடலாம். கண்ணன் எப்படி சொன்னாரோ பின்தொடர்ந்து நாமும் செஞ்சுவிடலாம். செஞ்சது செய்ய முடியாது, சொன்னதை செய்யலாம். கண்ணன் எதை கீதையில சொன்னாரோ அந்த சொன்ன வரைக்கும் தாராளமா நம்ம செஞ்சுவிடலாம். ஆனா ராமன் வாயை திறந்து பேசவே மாட்டார், அவர் எல்லாத்தையும் செய்து மட்டும்தான் காட்டுவார். அப்ப அனுஷ்டானத்துக்குன்னு ஸ்ரீ ராமாவதாரம், அனுபவத்துக்குன்னு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், நேர்மைக்கென்னே ராமாவதாரம். ராமன் எதை செய்தாலும் இது தர்மமானு பார்த்துதான் செய்வார். அப்ப கண்ணன் தர்மம் பண்ண மாட்டாரா? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு வேற சொன்னிடேன், அவர் சொல்லியிருக்கிறத அதுக்குதான் சொன்னார்னு சொல்லிட்டேன். அப்பவே சொன்னது வரைக்கும் கண்ணன் எல்லாத்தையும் சரியா சொல்லிடுவார். ஏன் நீர் பண்ணிடான்னு கேட்டா, அதெல்லாம் முன் அவதாரத்திலே பண்ணிட்டேன் இப்ப சொல்ல வந்தேன்னு. ஏன்னா அவருக்கு ராமாவதாரம் முன்னாடி, ராமாவதாரத்துல மொத்தத்தையும் அனுப்பித்து காட்டியாச்சு, இப்ப பண்ணத்தை சொன்னா போறாட்டா, திரும்பி திரும்பி பண்ணி காட்டணுன்ற தேவை கிடையாது சொல்லு. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் அதை எத்தத்தை செய்யணும்னு சொல்லுவார். அவர் தர்மத்தை பின்தொடர்ந்து போக மாட்டாரா? போவர். ஆனா கொஞ்சம் அவருடைய இலக்கணம் வேற. ராமனுடைய இலக்கணம் தர்மத்தை பார்த்து நாம நடக்கணும். ஆனா கண்ணனுடைய இலக்கணம் நான் எது செய்யறேனோ அது தர்மம். இது ரொம்ப சுலபம் அவர் கதைப்போம். நான் ஒன்னு செஞ்சுட்டேன் அதுதான் தர்மம்னு தெரிஞ்சுங்கோ. எப்படி நான் வச்சதுதான் ஸ்ருதியும் ஸ்மிருதியும், வேதம் முழுக்க நான் எழுதினது, ஸ்மிருதி முழுக்க நான் எழுதினது, இதுக்கு சட்டமாவது திட்டமாவது பெருமான் எத்த சொல்லி போனானோ அது தர்மமாக இருக்கும். ஏச்ச வேத விதோ விப்ராக, ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாக, தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கண்ணனே சனாதன தர்மம் என்று சாஸ்திரக்காரர்கள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள். அதனால அவரே தர்மம்னு பிற்பாடு அவர் என்ன செய்யறாரோ அதான தர்மமா இருக்கும். அவர் தர்ம புஸ்தகத்தை படிச்சுட்டு செய்ய வேண்டும்ங்கிற தேவையில்லை. அதனாலே கிருஷ்ணாவதாரம்ங்கிறது அனுபவத்துக்குன்னு அவதாரம். அதனாலதான் சின்ன வயசுக்கு நிறைய பிராதான்யம். ராமாவதாரங்கிறது அனுஷ்டானத்துக்கு அவதாரம், அதனாலதான் வயசானப்புறம் பிராதான்யம். ஏன்னா அனுஷ்டிக்கணும்னா வயசானத்தான் அனுஷ்டிக்க முடியும். சின்ன குழந்தைன்னா அனுபவிக்கிறதுக்கு தானே சின்ன குழந்தை. அதனாலதான் சிறு பிராயத்திலே கண்ணனுக்கு அத்தனை ஆயிரம் ஸ்லோகங்கள், இவர் அதிலெல்லாம் நாழி வீணாக்கவே இல்லை. பன்னெண்டே ஸ்லோகம் கிடுகிடுகிடுன்னு கராமன் பிறந்தான்னு சொன்னார். வித்யாபியாசமே முடிஞ்சு போச்சு. ஆனை ஏத்தம், குதிரை ஏத்தம், வில் வித்தை, வாழ்வித்தை, கதாயுத்தம், எல்லா யுத்தமும் தெரிஞ்சாச்சு. அடுத்தது ராஜா யோசிக்கிறார், நாமும் 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியாச்சு, போரும், இனி நம்மால் ஏலாது. நமக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு மனசிலே கொண்டார். இவர் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக யோசிக்க ஆரம்பிச்சார் இல்லையோ, உடனே வாத்தியார் சுவாமி வந்தார். அவர்தான் முதல்ல உதவு. நம்ம வீட்டுல தானே பிள்ளை பெண்ணு ஜாதகம்னு பேச ஆரம்பித்தா எங்கிட்ட நிறைய இருக்கே அப்படின்னு வந்துடுறாரு பாருங்க. அப்படித்தான் விஸ்வாமித்திரர் உள்ள நினைச்சுட்டார். சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சாந்தவ தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி. இவர்கள் இப்படி பேசிண்டே இருக்கிறச்சே, அபியாகச்சன் மகாதேஜாக பெரும் தேஜஸ் படைத்தவரான விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார். தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா, மந்திரிகளோட தசரதன் யோசிச்சுட்டு இருக்கிறச்சே உள்ளே விஸ்வாமித்திர நுழைந்தார். தசரதனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆனந்தம். நல்ல வேலை வராதவர் நம்ம நாடு தேடி வந்திருக்கார் என்று வாசல்ல ஓடி போய் கீழே விழுந்து நமஸ்கரித்து அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம் பூர்ண கும்பம் எல்லாத்தையும் கொடுத்து அவரை முகமன் கூறி வரவேற்று உள்ளே அழைத்து வருகிறான். ஒரு ரிஷின்னு இருந்தா எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவனுக்கு கடங்கித்தான் நடப்பார்கள். அவர்கள் சொன்னபடி ரிஷிகள் அப்படித்தான் இருப்பான்னு வச்சிருந்தோம், ரெண்டு இருக்கும் இல்லையோ, அவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கா, இவர்களும் அப்படித்தான் இருந்திருக்கார்கள். அதனால விஸ்வாமித்திரர் வந்ததை கேள்விப்பட்ட தசரதனுக்கு பேரானந்தம். எவ்வளவு ஆனந்தப்பட்டான் வால்மீகி சொல்றார். யதா அமிர்தஸ் சம்பிராப்தி யதா வருஷம் அனூதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்ய அமிர்தம் கிடைத்தார் போலே மகிழ்ந்தான். சரியா படல வால்மீகிக்கு, இவன் ஏற்கனவே அமிர்த சாப்பிட்டு பார்த்ததே இல்லை, அப்பன்னா அது என்ன மகிழ்ச்சின்னு தெரியும். ஆனால் அது இல்லை. அடுத்தது ரொம்ப வருஷமா மழையே பெய்யாத நாட்டில் திடீர்னு மழை கொட்டித்துன்னா எவ்வளவு ஆனந்தம் வருமோ அத்தனைனார். இவன் நாட்டுல செங்கோல் ஆட்சி பஞ்சம் ஒரு நாளும் கிடையாது, சரியா எப்பவும் மழை பெஞ்சிடும். அதனால அதுவும் அவனுக்கு தெரியவே தெரியாது. மூணாவது சொன்னார், யார் ஒருத்தனுக்கு நல்ல மனைவிமார்களிடத்திலே வெகு நாட்களாக புத்திர பேர் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்தா என்ன சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் தசரதன் பட்டான்னார். இது நியாயம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, 60,000 வருஷம் பட்ட பாடு அவனுக்கு தெரியும். ஆகையாலே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்ம அப்ரஜஸ்யவை பிரணட்டஸ்ய யதா லாப யதா ஹருஷோ மகோதய கஞ்சதே பரமம் காமம் கரோமிக்கு முஹர்ஷிதா. வந்தவன் ஆசனம் கொடுத்து அவர் உட்காந்து வச்சுட்டு விழுந்து நமஸ்கரித்து உமக்கு என்ன வேணுமோ கேளும் கொடுக்கிறேன் தான் முதல் வார்த்தை. எதுவும் கேட்கவே இல்லை, ஏன் வந்தீர் எது வந்தீர்லாம், தேவரீருக்கு என்ன வேணுமோ கேட்கலாம், உடனே கொடுக்கிறேன்னா கொடுக்கறேன்னா இது பார்த்த உடனே இந்த மாதிரி ஒத்துனுட்டோம்னு வச்சுங்க. அப்புறம் யோசிப்போம், சொல்லிருக்க வேண்டாமோ, கொஞ்ச நாய் விசாரிச்சுட்டு சொல்லிருக்கலாம் போட்டுருக்கேன், இவர் பாட்டுக்கு வந்தாருங்கிற ஆசையில நாம பாட்டுக்கு எத்தி வச்சுருட்டோம், அப்புறம் யோசிச்சு பார்த்தா இவருக்கு அதெல்லாம் கொடுத்தே இருக்க வேண்டாம் அப்படின்னு தோன்றதுக்கு ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாகவே முடிவெடுக்கலாம். நல்ல காரியத்துக்கு எப்போதும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். யோசித்து கண்டிப்பாக எதை செய்ய வேண்டுமோ செய்தே தீர வேண்டும். மனுதர்ம சாஸ்திரத்துல தெரிவிக்கிறார், ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிக்கிறார்னா 16 ரூபாய் தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தி ஆகணும், அதுதான் அவனுடைய குடும்பத்துக்கே க்ஷேமம்னு சொல்றார். 6 பங்கா பிரிச்சு விட்டார், யாராருக்கு ஒரு பங்கு 16 6 96 ஒரு 4 பங்குன்னு சேர்த்துக்கணும். சேர்த்துனா அதுல 16 100க்கு 16 அப்படின்னா 1 7 6, அதுல 6ல் 1 பங்க கண்டிப்பா தர்ம காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும். அது பிராமணர்களாக இருக்கட்டும், அது கத்திரியர்களாக இருக்கட்டும், வைசியர்களாக இருக்கட்டும், 6மோ அவசியம் அதை தங்கள் இடத்துல இருக்கிறத கொடுக்க வேணுமா. கொடுக்காம மொத்தத்தையும் நம்மளே வச்சிருந்தா, சில பேருக்கு வழக்கம் உண்டு, உங்க வீட்டுக்கு வந்தா என்ன தரேன், என் வீட்டுக்கு வந்தா என்ன பண்றேன், இது ரெண்டுமே கொடுக்கலாம். நான் உங்க வீட்டுக்கு வரேனோ இல்லையோ அப்ப நீ என்ன தரேன், அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வரைச்ச நான் என்ன கொடுக்கறேன், என்ன கொண்டு அப்படின்னு ரெண்டு பக்கமே நீ தான் கொண்டனும் அர்த்தம். இது நாங்கிறது வாங்கிக்கிறதுக்கு மட்டும் இருக்கமே தவிர கொடுக்கவே கூடாதுன்னா மூச்சு விடுறோம், உள்மூச்சு உள்ள விழுத்தோம், வெளிமூச்சு வெளியில விடுறோம். ஒருத்தருக்கு கொடுத்து பழக்கமே இல்லை, ஆனாலும் என்ன பண்ணார், வெளியில விடுறதாவே இல்லை உள்ளேயே இழுத்துட்டு இருக்கேன்னு. 4 நாள் கழிச்சு பிராணம் போடும், இவ்வளவுதான் நடக்குமே தவிர உள்ள இழுத்த மூச்சை வெளியிலேயே விடாட்டா உசிறு தங்குமா முதல்ல. அதனால உள்ளயும் இருக்கணும் வெளியிலயும் கொடுக்கணும். நம்ம ஏதோ நற்காரியம் இருந்ததுன்னா பங்கு கொள்ள வேணுமோ இல்லையோ, அதுலதான் இப்ப தசரதன் காசி விஸ்வாமித்தரே உமக்கு என்ன வேணுமோ கேடும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் என்ன கேட்க மாட்டாருங்கிறது அவருக்கு தெரியும். விஸ்வாமித்திரருக்கு என்ன தேவை, தர்ம காரியத்துக்கு தான் கேட்க போறாரே தவிர மத்தொன்னும் கேட்க மாட்டாருன்னு தசரதனுக்கு தெரியும். ஆனா அவன் ஒண்ணு எதிர்பார்க்கல, இவர் தம்பிள்ளையே வேணும்னு கேட்டுடுவர்னு எதிர்பார்க்கல. விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் பண்ணுவதாக இருக்கிறார், அது சித்தாசிரமங்கிற இடத்தில் கங்கை கரையில். இன்னைக்கு பீகார்ல பக்சருங்கிற இடம் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இடம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ராம அனுயாத்திரான்னு ஒரு நீண்ட பிரயாணம் போட்டு வந்தோம், 400 பேர் சேர்ந்து. ராமன் எங்கெங்க போயிருக்காரோ அது சுலபத்தில் அந்த இடம் எங்க இருக்குன்னு கூட யாருக்கு தெரியாது. 2 வருஷம் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இடங்களை போய் கண்டுபிடிச்சு மொத்த பேரையும் கூட்டின்னு போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி இந்த இடம் ஒண்ணு சித்தாசிரமம் பக்சரங்கிற இடத்துல கங்க நதி கரையோரமா இருக்கு, அங்கதான் 6 நாட்கள் தங்கி இருந்து விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணினார். அந்த யாகத்தை தடுக்கிறதுக்காக ராட்சசர்கள் எல்லாம் குறுக்க பூந்துடுறா, பண்ணி பண்ணி பாக்குறார், யாகத்தை இவரால் பண்ணவே முடியல. அந்த யாகத்தை ரட்சித்து கொடுக்கணும், அதை காப்பாத்தி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் தசரதன் இடத்துல வந்து உன்புள்ள ராமனை குடு, அவனை அழைத்து கொண்டு போய் யாகத்தை காத்துக்கிறேன். இவரே ரட்சிச்சிருக்கலாம், ஏன்னா அவருக்கே தபஸ் பலம் ரொம்பவே அதிகம். 1 நிமிஷம் சாபம் விட்டார்னா கண்டிப்பா யாருக்கும் பிராணம் போடும். ஆனா அவரே சொல்றாரு, அது நான் யஜ்ஞத்துல உட்கார்ந்தாச்சுன்னா அப்புறம் சாபம் கொடுக்க கூடாது, கோபத்துக்கு வசப்படக்கூடாது, அதனாலதான் என் ரட்சணத்தை என்னால பண்ணிக்க முடியல, உங்ககிட்ட வந்து கையேந்திரேன் அப்படின்னு தசரதன் இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார். உள்ள நுழைந்தார், வந்தவுடன் புரூஹிய பிரிய பிரார்த்திதம் துப்பியம் காரியம் ஆகமனம் பிரதி எத்து தே ஹிருதம் வாக்கியம் தச காரியஸ்ய நிச்சயம் குருஷ்வ ராஜசார்தூல பவசத்திய பிரதிஸ்ரவா அகம் நியமமாதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷப லோகக்ஷேமமாக உலகமெல்லாம் வாழ வேணுங்கிறதுக்காக நான் சித்தாசிரமத்திலே யஜ்யம் பண்ணலாம்னு இருக்கிறேன். தஸ்ய விக்னகரௌ த்வௌது ராட்சசௌ காமரூபிணௌ, அதை தடுக்கிறதுக்காக 2 ராட்சசால் ரொம்ப முயற்சி பண்றா, இஷ்டப்பட்ட உருவத்தை எடுத்துக்கிறா. நான் எதுன்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்து தடுத்துட்டு போயிடுறார்கள். விரதேது பகுஷ்சீர்ணே சமாப்தியாம் ராட்சசாபிமௌ மாரீச்ச சுபாகுச்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதௌ மாரீச்சன் சுபாகுன்னு அவ 2 பேர் தாடகேங்கிற ஒரு யக்ஷ பெண்ணை அரக்கி ஆயிட்டா, அவருடைய பிள்ளைகள் தான் இவா 2 பேர். இவர்களை ரட்சிக்கிறதுக்கு தள்ளி விடுறதுக்கு கொள்றதுக்கு எனக்கு வழி தெரியவில்லை, அதற்காகத்தான் இந்த சரதா உங்கள்கிட்ட வந்தேன். தசரதன் இதை கேட்டு ரொம்ப திருப்தி போட்டார். அதுக்கு என்ன இப்போ எத்தனையோ தடவை தேவர்களுக்கு அசுரர்களுக்கு யுத்தம் நடக்கிறச்சே நாம் போய் தானே காப்பாத்தி கொடுத்துருக்கேன், உமக்காக வரமாட்டேனா அப்படின்னு மனசுல நினைக்கிறான் தசரதன். அவர் அதை சொல்லல, காக பக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாது மறுக்கசி சக்தோக்கேஷ மயாகுப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா. சொல்லிண்டே வந்தவர் சட்டுன்னு பக்கத்திலே ராமலட்சுமணர்கள் நின்றுட்டு இருந்தார்களோ இல்லையோ அதை பார்த்துட்டு திருப்பிட்டார் தன்னுடைய கண்ணை திருப்பி. காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம்மே தாது மருகதி, உன்னுடைய 4 பிள்ளைகளும் இதோ குடுமி வச்சிருந்து அழகா நிற்கிறாளே. காகபக்ஷதரம் வீரம், காகபக்ஷம்னா குடுமி இன்னும் பெருசா வளராம சின்னதா இருக்கு முடிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னும் பிள்ளைகள் பெருசாருகள் இல்லையோ, 12 வருஷம் தானே இருக்கு, அதனால இன்னும் கட்டு குடுமையா வளரல, அதை இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்காளாம். ராமனுடைய குடுமை எவ்வளவு தூரம், ரொம்ப குட்டில குந்தளம், குட்டில குந்தளம்னா சுருட்ட ரொம்ப அதிகம். அதனால சுருட்டை ஆற்ற சமயத்துக்கு ரொம்ப இழுத்து கட்டினா புஷ்ன அப்படியே கையோட வந்துடும். அம்மாவோ அப்பாவோ கட்டி முடிச்சுட்டு மூச்சு விடுறதுக்குள்ள எல்லாமே வந்து போடும். அதனால சுருட்ட தலைமையில இருக்கிறவ பாடுவன் எப்பவுமே கட்டம் தான். நீளமா இருந்ததுன்னா இழுத்து பிடிச்சு கட்டி விடலாம், ஆனா சுருட்டையா இருந்தா கட்டுறதுக்கே வராது, நீளமா இருக்கானே தெரியவே தெரியாது. அழ்வார் உபாசனத்தில் சாதித்தார், கொள்கின்ற கோளுரளை சுகர்ந்துட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தடகல் அன்னு மாயன் குடல். காகபக்ஷரணால் நீண்டு சுருண்டு இருண்டு நெய்த்து கருநீளம் பூண்டு கடை சுருண்டு என்று ராமனுடைய குடலுக்கு தனி அழகாம். நீளமா இருக்கும், சுருட்டையா இருக்கும், அடர்ந்திருக்கும், செறிந்திருக்கும், கருப்பா இருக்கும், நெய் பூசி நாப்பல இருக்கும், மொனையில சுருண்டு இருக்கும், பொழந்திருக்காது. அத கம்பர் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், நெடுநீளம் பூண்டு கடை சுருண்டு, மொனையில மட்டும் தலைமையில் பிளந்திருந்துன்னு வச்சுங்க, ஆரோக்கிய கேடுன்னு அர்த்தம். அது பிளந்திருக்க கூடாது, கடைசியில் எப்படி வளைஞ்சிருக்கணுமா, நீளமா கருநீளத்தில் இருக்கும் ராமனுடைய தலைமுடி, அது எவ்வளவு கருப்பா இருக்கும்னா லோகத்தில் இருக்கிற காலராத்திரி இருட்டு இருக்கொல்லி அமாவாசை ராத்திரி இருட்டு, அந்த ராத்திரி இருட்டை எடுத்து நல்லா பட்ட போட்டு நூல் நூலா வாங்கி தேவையற்ற இருட்டை தள்ளிவிட்டு நல்ல இருட்டா எடுத்து மறுபடியும் ஆலையில யந்திரத்துல கொடுத்து வாங்கி எல்லாம் நடக்காத காரியம். ஆனா அழ்வார் சொல்லிருக்கார், இது இத்தனையும் பண்ணி அந்த கருப்பா இருக்கிற இருட்டை கையில வச்சுங்கோ, இருட்டை கையில எல்லாம் பிடிக்க முடியுமா, அப்படி இருட்டு அப்படி கையில வச்சுட்டு பகவானுடைய திருக்குடலை இந்த பக்கம் வச்சு பார்த்தா இந்த இருட்டு வெளுத்து போடும், அவ்வளவு கருப்பு பெருமானுடைய குடல். கொள்கின்ற கோளுருளை சுகர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உட்கொண்ட நீல நன்னூல் தடவல் அன்னு மாயன் குடல், மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடிமதுதே அவ்வண்ண தவந்தரவகண்டும் தோழி அவரனாம் தேவரன் அஞ்சினோம் என திருநெடுந்தாண்டகத்திலே பெருமானுடைய தலைமுடி அழகுக்குன்னே ஒரு பாசரமே பாடி வைத்தார் திருமங்கி ஆழ்வார். அந்த அழகிய குடுமையை பாத்துட்டார் இருப்பவர், பேரே விட்டுட்டார் இருப்பவர், காகபக்ஷ தரம் வீரம், இந்த அழகான குடுமை வச்சிருக்கிற பிள்ளை என்னோட அனுப்புனார், காகபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டம்மே தாது மருகசி. அப்ப பார்த்தான் நாலு பிள்ளைகளும் குடும்பி வச்சிருக்காள், அதனால யாருன்னு ஒரு நிமிஷம் தசரதனுக்கு புரியலே, ஜேஷ்டம்மே தாது மருகசி நாலு பேர்ல மூத்தவன் இருக்கான் பாரு தசரதா, அந்த ராமன் எனக்கு குடு. தமிழ்ல கம்பநாடர் இன்னும் அழகா விஷயத்தை தெரிவித்தார், நாலு பிள்ளைகளும் இருக்கிறா, பிள்ளைகளை கேட்கணும் இப்போ யார வேணா கேட்கலாம் இல்லையோ, கரிய செம்மல் ஒரு தனி தருகினாராம், கரிய செம்மல்னா ரெண்டு பிள்ளைய தள்ளுட்டா இருப்போம், என்ன லக்ஷ்மணன் சத்ருகணன் சரப்பு, ராமனும் பரதனும் தான் கருப்பு, அந்த ரெண்டு பேருக்குள்ளே நின் மக்களுள் கரிய செம்மல் ஒருத்தனை தருதி, உன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்குள்ளே கருப்பு பிள்ளைய கொடு, ராமபரதர்களுக்குள்ளே ஜேஷ்டனான கருப்புள்ளே ராமன கொடுன்னு கேட்டார் விஸ்வாமித்திரர். சத்தோஷேஷமயா குப்தா திவ்யேன ஸ்வேன தேஜசா, ஆனால் ராட்சசாசே விகா விகர்த்தாரஸ்தேஷாமபி விநாசனே சிரயச்சாஸ்மை பிரதாஸ்யாஸ்மின் பகுரூபம் ந சம்சயா ராமஸ்ய ராஜசார்தூல ந பர்யாப்தோ மகாத்மனா நஜ புத்திரகதம் ஸ்னேகம் கர்த்துமருசசி பார்த்திவ. ஆனா ராஜா மனசு தாங்காமல், அது எப்படி பன்னெண்டு வயசுக்குள்ளே உன் மூட நான் அமுச்சு வைக்க முடியும், வயசு பன்னெண்டு, நீரானா ராட்சசர்களோட சண்டை போடுறதுக்காக கேட்டு இருப்போ, சின்ன பிள்ளைகள்லாம் சண்டை போடுறதுக்காரான் அனுப்பி வைப்பாளா அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தயரதன் பேசினான். அப்ப அவர் பதில் சொல்றார், அகந்தே பிரதிஜானாமி ஹதௌ தௌ வித்தி ராட்சசௌ அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏஜேமே தபசிஷ்டிதாக. அப்ப விஸ்வாமித்திர தசரதனை பார்த்து சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் மகாத்மாவான ராமனை நான் அறிவேன். தசரதா நீ என்னமோ உன் குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, பன்னெண்டு வயசு தான் ஆச்சு சண்டையை போட தெரியாது என்றெல்லாம் பயப்படுவோ, பயப்படாதே, அகம் வேத்மி எனக்கு ராமன் இன்னாருங்கிறது தெரியும், மகாத்மானம் அவனை மகாத்மானு தெரியும், ராமன் உன் பிள்ள மகாத்மானு தெரியும், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் உண்மையான பராக்கிரமம் படைத்தவனி ராமன் என்று தசரதனுக்கு விஸ்வாமித்திர சொல்லிருக்கார். தசரதன் பார்த்தார், பெற்றவன் நான், ஆனா என் பிள்ளை எப்படிப்பட்டவன் இவர் எங்கிருந்தோ வந்து நமக்கு சொல்லிட்டு இப்போ அகம் வேத்மி அகம் வேத்மி இவருக்கு தெரியும் இவருக்கு தெரியும்னா எனக்கு தானே தெரியும் நம்ம நினைச்சுக்கிறான். ஸ்ரீவாச்சான் பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார், ஸ்ரீமது கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே எத் கடாட்சேக லட்சியானாம் சுலப ஸ்ரீதர சதான்னு சொல்லுவார்கள். அவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணவர், ரகசியங்களுக்கு எல்லாம் பண்ணார், ராமாயண ராமாயண தனி ஸ்லோகம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்து கோர்த்து கோர்த்து ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் அதுல தெரிவிக்கிறார். இந்த விஸ்வாமித்திர தசரதனை பார்த்து பேசுகிறாராம், உனக்குத்தான் உன் பிள்ளைய தெரியும் நினைச்சுக்காது தசரதா, எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுங்கிறார். இல்லையே நான் தானே பெற்றேனே என்ன தசரதன் சொல்லுகிறார். அப்ப விஸ்வாமித்திர சொல்றார், இல்ல உனக்கு ஏன் தெரியாதுன்னு சொல்றேன் தெரியுமா, நீ நினைச்சிருக்கிறது உனக்கு ஆசை, நீ இருக்கிறது எல்லா நிலையும் வேறே, நீயோ வில்லும் கையுமாக இருக்கிறாய், நானோ புல்லும் கையுமாக இருக்கிறேன். புல் பிடித்த எனக்குத்தான் ராமனை தெரியுமே தவிர வில்லு பிடித்த உனக்கு ராமனை தெரியாது. நீ ஆசனத்துக்கு மேல உட்காண்டிருக்கே உனக்கு ராமனை தெரியாது, ஆனா பகவானுடைய ஆசனத்துக்கு கீழே நான் உட்காண்டிருக்கேன், எனக்கு தான் தெரியுமே தவிர உனக்கு அவனை தெரியாது. நீ நினைச்சிருக்கிறது உன்னுடைய ஆசையெல்லாம் அர்த்தத்திலையும் காமத்திலையும் உனக்கு ஆசை, தர்மத்திலையும் மோட்சத்திலையும் எனக்கு ஆசை. தர்ம மோட்ச பராயணனான எனக்கு ராமனை தெரியுமே தவிர அர்த்தகாம பராயணனான உனக்கு ராமனை தெரியவே தெரியாது. ராமனுடைய கர்ப்பம் நீ நினைச்சிருக்கேன், உலகமே ராமனுக்கு கர்ப்பம் இருக்கு, உன் கர்ப்பம்னு நினைச்சிருந்தியானா பெருமை தெரியாது, லோகமே பகவானுக்கு கர்ப்பம்னு பிரிச்சுனா தான் அவனுடைய பெருமை தெரியும். அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், சத்திய பராக்கிரமனான ராமன் வைபவத்தை சொல்றேன்னு. அதுக்கு மேல அவர் சொல்றார், இந்த ஒரு விஷயத்துல யோசிச்சுப்பார், எப்பவும் உன்னுடைய ராஜசபையில நிறைய பேர் ரிஷிகள்லாம் உட்காந்துருக்காடு, அதுல வசிஷ்டமும் இருக்கார்பார், உன் குலகுரு எனக்கு அவருக்கு ரொம்ப பொருத்தம், எத்தனை நாளா நாங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுருக்கணுமோ மொத்தமும் போட்டுருக்கோம், ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யோசிப்பார். சாதாரணமா லோகத்துல வழக்கம், நான் உன்ன உண்டுன்னு சொன்னா தலை பொறுப்பா அவரது இல்லேன்னு விடுவார், அவரதே தான் உன்ன இருக்குன்னு சொன்னா தலை பொறுப்பா நான் இல்லேன்னு விடுவேன். இப்படித்தான் இன்னி வரைக்கும் ரெண்டு பேரும். இப்ப ஒரே ஒரு பரீட்சை உனக்கு, இப்போ நான் சொல்றேன் ராமன் சத்திய பராக்கிரமன் ராமன் மகாத்மானுட்டு, தைரியம் இருந்தா வசிட்டர் இல்லேன்னு சொல்ல சொல்லிப்பார், இந்த ஒண்ணுலதான் எனக்கு வாய்ப்பு. இப்போ அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக, இந்த வசிஷ்டரும் கூட வசிஷ்டோபி மகாதேஜாக. இந்த அபி சப்தம் இருக்கு பாருங்க, ச ஹ அபி வை வா, இதெல்லாம் ஒற்ற எழுத்து சொற்கள், இதுக்கு ஆயிரம் அர்த்தம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. வசிஷ்டோபி மகாதேஜாக, வசிஷ்டரும் கூட, நான் எத்த சொன்னாலும் மறுக்கிற வசிஷ்டரும் கூட அர்த்தம். அப்படிப்பட்டவரும் கூட இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன்பா, ராமன் தான் சத்திய பராக்கிரமன் அதை மறுத்தே பேச மாட்டார், ஏசேமே தபசிஷ்டிதாக. அதோட அல்ல, பக்கத்துல இத்தனை ரிஷிகள் உட்காந்துருக்காளே அத்தனை பேரும் ஒத்துக்கொள்ளுவார்கள், இவ ஒத்தத்திலும் தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி பிரம்மத்தை தேடி வச்சிருக்கிறவா, நீ ராமனை பெற்றதாக நினைக்கிறாய், ஆனா பெற்றது பிரம்மத்தைங்கிறது இவர்களுக்கு தான் தெரியும். பிரம்மன் தேர்ந்தெடுத்து உன்னை தாயார் தகப்பனாரா சொல்லியிருக்கு, பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் ருபம், தன்னுடைய தாய் தகப்பனார் ஆனானு தேர்ந்தெடுத்துக்க முடியுமா, பிரம்ம மணி சொல்லி பிதா பித்ரேன பித்ருமான் யோனி யோனோன்னு சாஸ்திரத்துல சொல்லுவார்கள், யாரும் பிறக்க பிறக்க ஒளி குறைஞ்சிந்தே போகும், ஆனா பகவானுக்கு பிறக்க பிறக்க ஒளி விஞ்சிக்கொண்டே போகிறது. பிரசவம் நடக்க சொல்லியோ, ஒரு பெண்ணு குழந்தை பெற்றெடுத்தா குழந்தை பெற பெற இளமை குறைஞ்சிட்டே தான் போகும், தான் வாழ்க்கையில பாக்குறோம், ஆனா பகவானுக்கு பிறக்க பிறக்க ஒளி வளர்ந்து கொண்டே போகிறதா, அவன் எத்தனை பிறவி எடுத்தாலும் அது இன்னும் இன்னும் அடியார்களுக்குன்னே அவதரிக்கிறான் ஒல்லியும், அதனாலே ஒளி விஞ்சக்கூடிய ராமனை நான் அறிந்திருக்கிறேன், தசரதா உனக்கு தெரியாது, சொன்னத கேள், அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏசேமே தபசிஸ்திதாக எதிதே தர்மலாபந்து யசஸ்ச பரமம் பூவி, உனக்கு லோகத்துல கீர்த்தி ஏற்படணும், உன் குலம் வாழ வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், எவ்வெண்ணம் இருந்தாலும் கொடு, உன் மூத்த பிள்ள ராமனை என்னோட அனுப்பிவை அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறார். இருந்தாலும் மனசு அவனுக்கு ஏற்கலை. தசரதன் மேல பதில் சொல்றான், தச்சிருத்வா ராஜசார் தூலா விஸ்வாமித்ரஸ்ய பாஷிதம் முகூர்த்தமிவ நிசஞ்ஞா சஞ்ஞாவான் இதம் அப்ரவீத் ஊனஷோடச வருஷா மேராமோ ராஜீவலோசனா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாமி சகராட்சசைஹி. ஒரு முகூர்த்தம் பேசவே இல்லையா, இது கேட்ட உடனே அதிர்ச்சி அவனுக்கு போ, அதனால மேல என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, ஒரு முகூர்த்த காலம் சும்மா இருந்துட்டு இப்ப பேசுறான். ஊனஷோடச வருஷா மே ராமஹ ராஜீவலோச்சனா, என் ராமன் தாமரை கண்ணா ராஜீவலோச்சனா, ஊனஷோடச வருஷா ஷோடசம்னா பதினாறு, ஊனனா குறவுன்னு அர்த்தம், பதினாறு வயசுக்கு குறவுங்கிறதான் ஊனஷோடசன்னு சொல்லுகிறான், பன்னெண்டுன்னு சொல்லேவன், ஊனஷோடச வருஷா பதினாறு நிரம்ப பெறாத ராமன், என் பன்னெண்ட துவாதசான்னு சொல்ல தெரியாதா தசரதனுக்கு, என்னதுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கான் என்ன இருக்கு, ஏன்னா அந்த நாள்ல ஒரு வழக்கம், பதினாறு வயசு நிரம்பினா தான் போர்க்களத்துக்கு அனுப்ப முடியும், இது சட்டம் யுத்த நீதி, இப்ப இவனுக்கு விஸ்வாமித்திரோட அனுப்பிச்சு வைக்க மாட்டேங்கிறதுக்கு பதினாறு நிரம்பலன்னு சொல்லணும், அதனால இப்ப பன்னெண்டுன்னு சொல்றதுல அவனுக்கு நோக்கம் இல்லை, பதினாறு ஆகலேன்னு சொல்றதுலதான் நோக்கம். ஊனசோடச வருஷா மே ராமஹ, ரொம்ப ஆச்சரியமா பெரியவாசன வியாக்கியானம் பண்ணார். மே ராமஹ, என்னுடைய ராமன் அப்படின்னு இருக்கட்டும், ஓ ராமனாவே இருக்கட்டும். அதைத்தான் கேட்கிறேன், என்னன்னா நீ ஏதோ பரசுராமன் நினைச்சிட்டு இங்க வந்துட்டீர் போல் இருக்கு, இது என் ராமன். நீர் பார்கவ ராமன தேடி வந்திருக்கீர், இவன் தசரத ராமன். தசரத ராமனுக்கு இந்த சண்டை பூசெல்லாம் தெரியாது. நீர் ஏதோ பரசு ஆயுதத்தை கோடரி வச்சிருக்கிறவரை தேடி போயிருக்கணும். நீர் ஏதோ முகவரி மாறி இங்க வந்துட்டீர் நினைக்கிறேன். மே ராமஹா, என்னுடைய ராமன். இன்னொரு ஆழ்ந்த கருத்து உண்டு. நாம ஒரு பொருளை நம்மதுன்னு சொல்லிட்டா பெரியவர்கள் அதை வாங்கிக்க மாட்டான். அவள்கிட்ட கொடுக்கணும்னு வச்சுங்க, இதன் நாமமா, இது என்னது அல்ல. இப்ப பிராமணாய துபிரமகம் சம்பிரதத்தே, உன்னை குறித்து இதை கொடுக்கறேன், இது என்னது இல்லை. இது என்னது என்னதுன்னு நாம சொந்தம் கொண்டாடினா பெரியவர்கள்லாம் வாங்கிக்கவே மாட்டான். அது நம்மதல்லங்கிற எண்ணத்தோட தான் அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்த பிற்பாடு தப்பித்தவரி நம்மதுங்கிற எண்ணமே வச்சுக்கூடாது. தசரதனுக்கு இந்த சாஸ்திரம்னா தெரியும் இல்லையோ, அதனால வேணும்னு மே ராமஹா, என்னுடைய ராமந்திரா. கோவம் வந்து விட்டு போயிட்டோமே, ஏன்னா என்னுடைய நான் சொல்லிட்டேன் சொல்லியும், அப்ப என்னோடது நீ உன்னோடதுன்னு நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டமே எதிர்பார்த்தா, நீ உன்னோடன்னு சொல்லியோல்லையோ அதனாலேயே வேணுங்கிறாரு. மே ராமஹா ராஜீவ லோச்சனா ஆஹா வசிட்டோபி மகாதேஜாக, என்ன வசிட்டரும் ஒத்துண்டா கூட இவர் விடுறதா இல்ல இப்போ. ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனா தாமரக்கண்கள் படைத்த ராமன். இப்ப என்ன ராமனுடைய தாமரக்கண்ணை பத்தி விஸ்வாமித்திர இடத்துல சொல்லி ஆகணும். இப்ப சண்டைக்கு வானவர் கூப்பிட்டு இருக்கிறச்சே, ராமன் தாமரைக்கண்ணனா இருந்தார்ன, தடந்தோழனா இருந்தார்ன, இல்ல கொப்பை வாய் விதகடனா இருந்தார்ன, இது ஒண்ணு அழக பாடுற பாஜரமே இல்லை. பின்ன எதுக்கு சொல்றாருன்னா, காரணம் இருக்கு அந்த இடத்துல. ராஜீவலோசனா தாமரைக்கண்ணன் சொல்லி, தாமரை எத்தனை நாள் முடிச்சுட்டு இருக்கும், அஞ்சே முக்கால்னா முடிச்சு போயிடுமா, அஞ்சரை அஞ்சே முக்கால் சூரிய அஸ்தமன் ஆயிடுறது. சூரிய அஸ்தமன் ஆயிடுச்சா தாமரை எல்லாம் உலர்ந்துடும், அப்புறம் மலராது முடிச்சுடும். மறுநாள் காலத்தால் ஆறு மணிக்கு சூரியோதயம் ஆர்ச்சாதான் அப்புறம் தாமரை மலரும். ராட்சசர்களுக்கு ரஜனீச்சராள்னு பேர். ரஜனீச்சராள்னா ராத்திரி வேளரையே சஞ்சரிக்கிறவாள்னு அவளுக்கு பேர். அப்ப ராட்சசாளுக்கெல்லாம் ராத்திரியில தான் பலம். ராமனோ தாமரை கண்ணன் அப்படின்னு அவர் எத்தனை மணி தூங்கி போடணும், அஞ்சே முக்காலு தூங்கிடணும் இல்லையோ. தாமரை கண்ணனா தாமரைதான் அஞ்சே முக்காலு தூங்கிடுமே. என் ராமன் எவ்வளவு சுகுமாரன் சின்ன பிள்ளைன்னா, அஞ்சரை அஞ்சே முக்காலு தூங்கிப்படுவார். நீரானா அப்புறம் எழுந்திருக்கவாளோட சண்டை போடுறதுக்காக கூட்டு இருக்கீர், இது நடக்கவே போறது இல்ல. ஊனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவ லோச்சனா நான் யுத்த யோக்கியதாமசிய, இவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு யோக்கியதையை நான் பார்க்கவில்லை. பசியாமி சக ராட்சசை, அதுவும் யாரோட கூப்பிடுறீர், ராட்சசர்களோட மனுஷர்களோடய கூப்பிடுறோம், கண்டிப்பா ராமனை அனுப்புறது இல்லை என்ன தசரதன் முடிவெடுத்துட்டான். அதனால ராத்திரி வேலைங்கிறது ராட்சசர்கள் வேலை. நம்ம படிக்கணும்னாலும் எதை பண்ணணும்னாலும் பகல் வேலையில பண்ணணும். ராத்திரி வேலை என்னன்னா, பல இடத்துல இன்னைக்கு ராத்திரி கலாச்சாரம் ரொம்பவே வளர்ந்து போச்சு. அது படிப்புலேருந்து சரி, ஆட்டம் பாட்டத்திலேருந்து எல்லாமே கொஞ்சம் நாள் அப்படி தள்ளி வச்சுக்கிட்டோம். சாதாரணமா கார்த்தால நாலுல இருந்து ராத்திரி ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். எப்படியும் அப்பவும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தூங்கினதா இருந்தா இப்பவும் தூங்கினதா இருக்கும். ஆனா இப்ப வந்து ராத்திரி ரெண்டுல இருந்து பகல் பத்து வரை அப்படி தூக்கத்தை மாத்தினுட்டோம். ஏன்னா ஏதோ ரெண்டு மணி வரைக்கும் அங்க போய் இங்க போய் அல்லாடிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம், அப்புறம் காலங்கார்த்தால பொழுதே விட்டுட்டோம்னா, அதனாலதான் ராட்சச தன்மையும் வளர ஆரம்பிச்சுடுறோம். பொழுது ராட்சச பொழுது இல்லையோ, ராட்சச பொழுதுல வேலை பார்த்தோம்னா ராட்சச தன்மை தான் வளரும். அதனாலதான் மனசு தாவறது, ஆர்ப்பரிக்கிறது, என்ன என்ன என்னன்னு எத்தையோ தேடிண்டே போறது, ஒரு நிலைக்குள்ள மனசு அடங்க மாட்டேங்கிறது எல்லாம் ராட்சச சுபாவம். அந்த காலத்துக்கு போகாமல் சாத்திகமான காலம் விடியற் காலை பொழுது. அந்த காலை பொழுதுல எதை எங்க வேணா நாம இருப்போம், நாம நாமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எத்தனையோ நன்மைகள்லாம் இருக்கு, இருக்கிறத விட்டு கொடுக்காம பாத்துக்கணும். வேற எங்க எந்த நன்மை கிடைச்சாலும் எடுத்துங்கோ, அது ஆறு மறுக்கவே இல்லை இப்போ. ஆனா நம்மள விட்டு கொடுத்துட்டு இன்னொரு நன்மையை நம்ம தேடின்னு போக வேண்டாம் இல்லையா. நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு இல்லையா செய்வோம், என்ன குறவு இப்போ. புத்திசாலித்தனத்துக்கு ஒரு குறவு நமக்கு இல்லவே இல்லை, ஒண்ணு நன்னா ஞாபகப்படுத்திக்கணும். இப்ப இந்த நாட்டுல இருக்கிறவாளே, நம்ம பாரத தேசத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப புத்திசாலிகள். அதனாலதான் அங்கேயிருந்து எல்லாரையும் கூட்டி இங்க வேலை கேட்கிறோம், அது நல்லாவே தெரியும் சொல்லியும். அப்போ அங்க இருக்கிறவாளுக்கு புத்தி இருக்குங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறாள்னு தெரியும் சொல்லியும். அது திடீர்னு நான் இன்னைக்கு கண்டுபிடிச்ச புத்தி இல்லையோ இல்லையோ, ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்கிறது தானே அது. அந்த வழியில வந்துதானே நமக்கு இப்ப புத்தி இருக்கு. அப்ப அன்னிலேருந்து எந்த வழியில வா சேர்த்திருக்கா, கார்த்தால எழுந்துதானே அந்த வழியை சேர்த்திருக்கா. இன்னும் இன்னொரு நூறு வருஷம் இப்படியே ராத்திரி வேளையில நம்ம அல்லாடினோம்னால் அந்த புத்தி நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா பாரத தேசத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது சாத்விக காலம், அந்த காலத்துல இப்படி பண்ணாதான் இருக்குங்கிறது மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறது. அத ஓடுற வேகத்துல இத்தனை நாள் நம்ம ஓட்டிட்டோம், இனிமே ஓட்டணும்னா மறுபடியும் அதை தெரிஞ்சுட்டா தான் ஓடுறதுக்கு முடியுமே தவிர இப்ப மாறுறோம். கிருத்த திரேதா துவாபர யுகம் வரைக்கும் ஒழுங்கா போச்சு, கலியுகம் வந்து முற்ற முற்ற நலமும் மாற ஆரம்பிக்கிறது. அதனால அதெல்லாம் விட்டு கொடுத்துடாமல் நாம் எப்படி இருப்போமோ அப்படி அவசியம் இருக்கிறதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆண்களா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவரவர்களுக்குரிய சின்னத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது. அது வேட்டியிலேருந்து நெத்தி கிட்டுக்கிறதுலேருந்து இருக்கட்டும், சந்தியாவந்தனம் பண்றதா இருக்கட்டும், நெத்தி கிட்டுக்கிறதா இருக்கட்டும், வேட்டி உடுத்திக்கிறதா இருக்கட்டும். மேலும் இந்த நாட்டுல அதெல்லாம் யாருமே தடுக்கிறதாவும் தெரியலையே. அது சில இடங்கள்லாம் இருக்கு, சில நாட்டிலாம் அதெல்லாத்தையும் அனுமதிக்க மாட்டான்னு வச்சுக்கோ, அது இருந்தாலே ஆபத்து. அந்த மாதிரி இடத்துல நீங்க இல்லையே, நீங்க இருக்கிற இடத்துல யாரும் எதை பண்ணாலும் ஒண்ணும் கேட்கறது இல்லை. நாமா இருந்தாலும் யாரும் கேட்டுட போறது இல்லை. அதனால ஆண்களை பொறுத்தவரை நெத்தியில் எட்டுக்க வேண்டி அவரவர்கள் சம்பிரதாய சின்னத்தையோ வேட்டி உடுத்தி கொள்ளுவதையோ அந்தந்த நித்திய அனுஷ்டானத்தை பண்றதையோ விடாமல் அவசியம் செய்ய வேணுங்கிறது முக்கியம். அதுல என்ன ஆயிடும்னா, இது இளைஞர்களுக்கு ஆசை வரணும். அப்பா அம்மா சொல்லத்தான் சொல்றா, நிறைய பேர் அப்பப்ப இங்க வந்துட்டும் போறாளோ இல்லையோ, வந்துட்டு தான் போயிட்டு இருக்கா, வந்திருக்கிற சமயத்துக்கு சொல்லி பாக்குறா. அதுக்கு மேல நாம 3 மாசத்துல கிளம்ப போறவா இங்க குறுக்க பேசி நமக்கு என்னன்னு அவளுக்கும் தோன்றது. இப்போ சொன்னா எடுபடுமாங்கிற சந்தேகம் அவளுக்கு இருக்கு. சொல்லிட்டு எடுபடலைன்னா மூக்கொடப்பட்டு போறதை விட சொல்லாமலே போடுவோமே அப்படிங்கிற எண்ணத்துல அவ இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சது யாருக்கும் தெரியாமலே இல்லை. அதனால நாம தான் மனசை தேர்ச்சி கொண்டு நமக்குன்னு இருக்கிற சொத்தை விட்டு கொடுத்துட மாட்டேன்னு இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு பெற்றவர்களே இதை சொல்லணுமான்னு யோசிக்க வைக்கிற நிலை பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாளும் வரவே கூடாது. அதனால ஆண்களை பொறுத்தவரை அதை அவசியம் செய்ய வேண்டும். அதே பெண்களை பொறுத்தவரைன்னா நமக்குன்னு சில கலாச்சாரம் பண்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையோ, திருமங்கல்ய தாரணம்னு பண்ணிக்கிறோம்னா அது அன்னைக்கு ஒரு நாளாக இருக்கக்கூடாது. என்னைக்கும் திருமங்கல்யத்தை தரித்து கொண்டுதான் இருக்க வேண்டும், அது மாறக்கூடாது. கல்யாணத்தன்னைக்கு மெட்டி இட்டு கொடுக்கிறோம், அதுக்குன்னு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்கிற மந்திரங்கள் சாமான்யமானவை அல்ல. சப்தபதி எடுத்து அதுக்குன்னு மெட்டி போட்டு விடுற அளவுக்கு சாஸ்திரம் எவ்வளவோ சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதனால அதை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது. அதனாலே ஏதோ புடவை கட்டி கொள்வதோ, தாலி தரித்துக் கொள்வதோ, மெட்டி இட்டுக் கொள்வதோ பார் வேண்டாம்னுட்டா. இப்ப போற இடத்துல வேலைக்கு பாக்குற இடத்துல வேண்டாம் அரணிச்சுருட்டாளு. நம்ம பாரத தேசத்திலேயே வேற மாநிலத்தில் இருக்கிறவர்கள்லாம் பலர் தங்கள் தங்களுடைய சின்னத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு போராடி போட்டுதான் இருக்கா. பல சமயத்துல நாம பாத்துருக்கோம், ஆனா நாம மட்டும் என்னத்துக்கு இப்ப விட்டு கொடுத்துடணும், இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல நினைச்சிடக்கூடாது. ஒன்னொன்னு மந்திரபூர்வமா சொல்லி போட்டுன்னு வந்திருக்கோம், அது ஒண்ணு வேண்டாம் மந்திரமே போட்டமே. ஒரு கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சனை பண்ணி கொடுத்துருக்காரு, அந்த செலவான ஞாபகம் இருக்கணுமா இல்லையா? அந்த 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சுக்காகவாவது ஒருத்தர் சொன்னார், பிள்ளைய பார்த்து சந்தியாந்தனம் பண்ணு சந்தியாந்தனம் பண்ணுன்னு. அவனு பண்ணவே இல்லை. கடைசியில ஒரு போடு போட்டா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, உனக்கு 2 லட்சம் செலவழிச்சு பூனல் போட்டு வச்சு அதுக்கான பண்ணுனார். அவர் மந்திரத்துக்காக பண்றாரோ எதுக்கு பண்றாரோ தெரியாது. இப்போ கடைசி பட்சம் அவர் செலவழிச்சு வித்தனேன்னு அதுக்காகவான பண்ண வேண்டாமா? அதனாலே பெண்களுக்கு சில குண்டு குங்குமம் இட்டுக் கொள்வதோ, திருமங்கல்யத்தை தரித்துக் கொள்வதோ, மெட்டி அணிந்து கொள்வதோ, புடவை கட்டி கொள்வதோ நமக்கு சிறப்பைத்தான் கொடுக்குமே தவிர அது ஒரு நாளின் இழப்பை கொடுக்கவே கொடுக்காது. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுங்கோ. சில விஷயத்தை சொன்னா பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனா பிடிக்காம போச்சுங்கிறதுக்காக சொல்லாத போயிட்டேன்னா வந்த கடமையிலிருந்து தவறினவன் ஆவேன். அதனால அவசியம் சொல்றத சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் ஏத்துக்கிறது ஏத்துக்காதுன்னு அது உங்ககிட்ட மட்டும்னு இல்லை, அவர் அனுகிரகிக்கணும். பக்கத்துல இருக்கிற பார்த்து சரி இவர்களுக்கு இது புரியட்டும் அப்படின்னு அவர் நினைத்தாலே ஒழிய நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிட போறது கிடையாது. அதனால இத ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பூனசோடச வருஷா மே ராமஹா ராஜீவலோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. ராட்சசர்களுடைய கூட யுத்தம் பண்றதுக்கு இவனுக்கு யோக்கியத்தை இல்லை, அதனால் தரமாட்டேன் சொல்லி ஒரு தெரியா முற்றுப்புள்ளி வச்சுட்டான். இப்பவானுக்கு முன்னாடி பின்னாடி பேசிட்டு இருந்தா தசரதன் இல்லேன்னுட்டான் இல்லையோ, அப்பதான் சுருக்கன்னு கோபம் வந்து விஸ்வாமித்திரன் நித்யா பிரதிஜா காகுஸ்த சுகி பவச பாந்தவா, பொய் சத்தியம் பண்ணவனே உன் குடும்பத்தோட நன்னாரு. நேர சுருட்டா ஒரே வார்த்தை இருக்கோ வந்து அடுத்தது சொல்லாத பார்த்து தச்சுருத்வா வதனம் தஸ்ய ஸ்னேக பதியாகுலாட்சரம் சமன்யுகு கௌசிகோ வாக்கியம் பிரத்யுவாச மகீபதின் சமன்யுகு மன்யுகுன்னா கோபம்னு அர்த்தம். அதீத கோபத்தோட விஸ்வாமித்தர் பார்த்து இக்ஷ்வாகூணாம் குலே ஜாத்தா சாட்சாத் தர்ம இவாபரா ஹிருதிமான் சுப்ரத ஸ்ரீமான் ந தர்மம் ஹாத்து மருகசி. இக்ஷ்வாகுலத்துல பிறந்தேன்னு பேர் வேற வச்சிருக்கே தசரதானி, இப்படியா போய் மாற்றி பேசினாய்? இந்த குலத்தில் இருக்கிற யாரும் சொன்ன சொல் மீறினதே கிடையாது. ராகவானாம் ராகவானாம் அயுக்தோயம் குலசாஸ்ய விபர்யயா, ரகுகுலத்துல பிறந்தவர்களுக்கு ஏற்காத ஒரு வார்த்தையை நீ பேசிவிட்டாய். மித்யா பிரதிஜா பொய் சத்தியம் பண்ணினாய். காகுத்த ககுத்த வம்சத்திலே பிறந்தவனே சுகி பவ இன்னா சுகமா அரு சபாந்தவா, உன்னுடைய குடும்பத்தோட சுகமா அரு. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. சொன்ன மோத்தரை பார்த்து குடும்பத்தோட சுகமா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம், சுகமா இரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுத்துல இப்ப ரெண்டாவது வகையுது. இது சுகமா இருக்குன்னு ஆசீர்வாதமே இல்ல. சுகி பவ, சுகி பவன்னா என்ன வச்சு உள்ளத்துல சொல்றோம் தெரியாதா? சுகி பவன்னா சுகமா இருக்குன்னு அர்த்தமே இல்ல. நீ எப்படி சுகமா இருக்குறேன்னு பாத்துறேன்னு அர்த்தம். ஆக சுகி பவ சபான்பவா, நீ பந்து மித்திரத்தோட சுகமா இரு சொல்லிட்டு வேகமா புறப்பட்டார். அந்த சமயம் தான் வசிஷ்டாச்சாரியர் தடுக்கிறார். இது வரைக்கும் என்ன நடக்கிறதுங்கிறத மேற்பாறு பார்த்திருந்தார். சரி இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். விஸ்வாமித்திர கோபமா போறாருன்னு உடனே ஜாட காட்டுறாரு. தசரதா தப்பு செய்கிறாய், கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டாய். நீ கொடுக்கறேன்னு சொன்னது கொடுக்க மாட்டேன்னு சொன்னது உனக்கு பாபம். நான் அதை பத்தி கூட ரொம்ப பேச வரல இப்போ. ஆனால் உன்னுடைய பிள்ளையின் நன்மைக்காகத்தான் இவர் கூப்பிடுகிறார்னு தெரிந்து கொள். அது தெரியாமல் நீ பேசுகிறாய். தவ புத்திர ஹிதார்த்தாய, உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் விஸ்வாமித்திர கூப்பிடுறாரு. என் பிள்ளைக்கு என்ன நல்லது நடக்கணும்னு தசரதன் கேட்டுக்கணும் இல்லையோ. அவனுக்கு என்ன குரு பக்தினா, இந்த வார்த்தை வசிட்டர் சொன்ன உடனே பேசவே இல்லை அமைச்சுட்டான். இத்தனை நாளி மாட்டே மாட்டேன்னு இவ்வளவு தூரம் பேசியிருந்தான் இல்லையோ, அடுத்த நிமிஷம் உன் பிள்ளைக்கு நல்லதுக்காகத்தான் அவன் திரும்ப சொல்றான். தசரதன், என் பிள்ளைக்கு நல்ல தாத்தியதாங்கிற கவலை இல்லையே, நீர் அனுப்புன்னு சொல்றீரா இல்லையாங்கிறதான் பேச்சு. அனுப்புன்னு சொல்லிட்டார் வசிட்டர். அடுத்த நிமிஷம் ததவ் குசிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா, தங்கத்தாம்பாளத்துல வச்சு பொருளை தூக்கி கொடுக்கறாப்புல கொடுத்தார். ததவ்னா கொடுத்தான்னு அர்த்தம். பொருளை கொடுக்கற சேத்தான் ததாதின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஒரு குழந்தைய ஒருத்தரோட அவர் வீட்டுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோ, அப்ப இப்படி பேச மாட்டோம். குழந்தைய அனுப்புறச்சே குழந்தைய கூட அனுப்பிச்சு விட்டுருக்காருவா. ஒரு பழத்தை கொடுத்தனுச்சா, பழத்தை கூட அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவா. பழத்தை கொடுத்து விட்டாருன்னு தானே சொல்லுவா. குழந்தைய கொடுத்து விட்டாருன்னு சொல்ல மாட்டா. அப்ப அச்சேதனத்துக்கு வேற மாதிரி, சேத்தனத்துக்கு வேற மாதிரி. ஒரு ஆள் அனுப்பிச்சா வேற மாதிரி, பொருளை கொடுத்தா வேற மாதிரி இல்லையோ. ததவுங்கிறது பொருளை கொடுக்கறது சொல்றது. தாம்பாளத்துல வச்சு கொடுக்குறாப்பிலேயே ததவு குஷிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா, பொருள் வைக்கிறா போலேன்னா அந்த அளவுக்கு பொருளாட்டம் தசரதனுக்கு ராமன் அடங்கி இருந்தானோ. ஒரு பொருளை எப்படி எடுத்து கொடுத்துட முடியுமோ அதை போல தசரதனுக்கு ராமன் அடங்கி, ஏன்னா மூத்தவன் சொல்படி கேட்பதற்குத்தானே ராமனுடைய அவதாரமே. அதனாலே ததவ் குஷிக புத்திராயனு கொடுக்கனா ராமனா, ராம கமனே ராஜன்னு சம்சயம் கந்து மருகதி தேஷாம் நிகிரகணே சக்தா சயஞ்ச குஷிகாத்மஜா தவ புத்திர ஹிதார்த்தாய தாமுபேத்தி அபியாச்சதே கிருதஸ்வஸ்வயனம் மாத்ரா பித்ரா தசரதேன புரோதசா வசிஷ்டேன மங்களைர் அபிமந்திரிதம் சபுத்திரம் மூர்த்தன்யுபாக்ராய ராஜா தசரதஸ்ததா ததௌ குசிக புத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. தன் பிள்ளையை கூப்பிட்டான். உச்சி முகர்ந்து பார்த்து தோளோட அணைத்துக் கொள்ளுகிறான். இதுவரைக்கும் ராமா 12 வருஷமா ஒன்னு நான் பிரிஞ்சது கிடையாது, இப்ப பிரிய போறேன், ஜாகிரதையா போட்டு வா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேள் அப்படின்னு தசரதன் ஒரு வார்த்தை தான் சொன்னார். மேல ஏதும் பேசவில்லை. தசரதன் ராமனை மட்டும் அனுப்பிச்சிருக்கணும் இல்லையோ, கேட்டது ராமன் மட்டும்தானே. வந்த நம்பியை தம்பி தன்னோடும் இவர்கள் நம்பிய கேட்டத்துக்கு தம்பி கூட கிடைச்சாரா, நம்பினா ராமன், அவரை மட்டும்தான் கொடுத்துருக்கணும். சில தினம் பொருள் வாங்க போவோம், 10 ரூபாய் நிட்டுவோம், அவர் இன்னொன்னு கொடுப்பார். என்னன்னு கேட்டா இலவச இணைப்புங்கிறாள். அதை போல இப்ப இவர் ஒண்ணு கொடுத்தா கூட சேர்த்து ரெண்டாவது கிடைச்சிருப்போம். கேட்டது ராமனைத்தான், ஆனா வந்த நம்பியை தம்பியான லட்சுமணனோட சேர்த்து பெற்றார். நாதமுனிகள்ங்கிறவர் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரிடத்துல 1000 பாசரங்கள் வேணும்னு கேட்டார். நம்மாழ்வார் திருவாய்மொழி 1000 பாடினார். அந்த 1000 இருக்கிறதே நாதமுனிகளுக்கு எல்லாம் தெரியாது. அவர் ஆழ்வார் திருநகரிக்கு போய் நம்மாழ்வாரை பிரத்யட்சமா சேவித்து கேட்கிறார். ஆழ்வார் 1000 கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 1000 அனுப்பலைவர் மிச்சம் 4000 கொடுத்தார். இந்த 1000 கொடுத்து மற்ற ஆழ்வார்கள் பாடியிருக்கிற 3000 பாசரத்தையும் கொடுத்தார். நாதமணிகள் நடிச்சிருந்தார். ராமனை மட்டும் கேட்கறவனுக்கு லட்சுமணனோட சேர்த்து கிடைச்சதோ இல்லையோ, 1000 மட்டும் கேட்ட எனக்கு 4000 கிடைச்சது சொல்லியோ, என்ன அவருக்கு திருப்தியா? அதனாலதான் நாதனுக்கு 4000 உரைத்தவன் வாழியேன்னு சொல்லுவார்கள். அங்கு போலே ராமனை மட்டும்தான் கேட்டார். லட்சுமணனோட சேர்த்து பெற்று ரெண்டு பேரும் இப்படி நடக்க ஆரம்பிக்கிறார். சரயூ நதியினுடைய தெற்கு கரையோரமாக நடக்கிறார்கள். அர்த்தர்த்த அர்த்தர்த்த யோஜனம் கத்வா சரவ்யா தட்சிணே தட்டே, சரயூ நதியினுடைய தெற்கு கரையிலே 1.5 யோஜன தூரம் நடந்தார்கள். அத்தியர்த்த அர்த்த அரே, ஒன்னுக்கு மேல இருக்கிற அரே, 1.5 யோஜன தூரம் நடந்தார்கள். மந்திர கிராமம் கிரகாணத்துவம் பலாம் அதிபலாம் ததா நஸ்ரமோ நஜ்வரோ வாதேன ரூபஸ்ய விபர்யய நச சுத்தம் பிரமத்தம் வா தர்ஷயந்தி நைருதாக ந பாஹ்வோஹோ சதுஷோ வீர்யே பிருத்திவ்யாமஸ்சி கஞ்சன கஷ்டன பலாமதிபலாஞ்சைவ படகஸ்தாத ராதவ ந சௌபாகியே ந தாட்சிணியே ந ஜானே புத்தி நிச்சயே. அப்ப குழந்தைகள் ரொம்ப தூரம் நடக்கணும், பெரிய சண்டையெல்லாம் போட்டாகணும், அதனால உடம்புல வாழ்க்கை பலம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக பலா அதிபலா அப்படிங்கிற 2 மந்திரத்தை உபதேசம் பண்றார். ராமா ஞானத்துல குறவோ சக்தியில குறவோ எந்த குறவும் அனுக்கு இருக்காது. 2 பேர் அதை நல்லா கொட்டுங்கோ அப்படிங்கிற ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். பலாம் அதிபலான் செய்வ பட்டதஸ்தாத ராகவ ந சௌபாகியே ந தாட்சிணே ந ஜானே புத்தி நிச்சயே ந உத்தரே பிரதிபக்தவியே சமாலோகே தவாகன. அதுக்கப்புறம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலயோ, கேள்விக்கு பதில் சொல்றதுலயோ, சாதுரியமா நடந்துக்கிறதுலயோ, எப்பப்ப எதை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுலயோ உனக்கு குறவே வராது. இந்த ரெண்டு மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கோ. இந்த மந்திரங்களை தேடி தேடி நாம அப்பப்ப போவோம். இந்த மந்திரத்தை சொன்ன உடனே என்னமோ உடனே நடந்துரும் அப்படின்னு நினைச்சு போறோம் பாருங்க, அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் சுலபமா இருந்ததுன்னா அவாவா எத்தவனா சொல்லிட்டு என்னவனா அறிஞ்சிட்டு போடுவா. அதற்கு நிறைய நியமமோ நிஷ்டையோ உண்டு. சுதர்சன சக்கரம், சுதர்சன யந்திரம் நாங்க வீட்டுல வச்சுட்டோம், இனிமே கூரையை பொத்து கொண்டு கொட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்துருவா. இந்த வார சஞ்சிக்கே மாச சஞ்சிக்கை எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நடுப்பக்கத்துல சுதர்சன மந்திரத்தை நல்லா போட்டுட்டு அதுல அந்த ஷட்கோண் இந்த கோணத்தை சுதர்சனருடைய சக்கரத்தை போட்டு இதை அப்படியே நீங்க அந்த நடுவில் இருக்கிற குச்சியை மட்டும் எடுத்துருங்க, எடுத்துட்டு கொண்டு போய் பூஜை உள்ள வச்சிருங்க, பூஜை பண்ணிட்டே இருக்கும், பிச்சுன்னு போட்டுவா கார பேர்ந்து உதிரும். இது வேணா நடக்குமே தவிர இதை தவிர ஆகாசத்திலேருந்து எதுவும் பிச்சுன்னு கொட்டவே கொட்டாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்கயோ யாரோ அச்சடிச்சுட்டு எங்கெங்க போச்சோ, எங்க எச்சலோ, எங்க துப்பலோ, இது இத்தனையும் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு மந்திரத்தை வச்சுன்னா நடக்குமா? அவ்வளவு தூரம் முட்டாள்கள் அல்ல ரிஷிகள். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தா அதுக்கு 100,000 ஆவருத்தி, 2,00,000 ஆவருத்தி, 48 நாள் பட்டினி, இத்தனை பிரதட்சணம், இத்தனை தபசு, இத்தோட இருந்தா தான் யந்திரம் வேலை செய்யுமே தவிர வேலை செய்யாதுன்னு நீ சொல்லவே வரல. கண்டிப்பா செய்யும். அது எப்படி நியமம் விதிச்சிருக்கோ அதப்படி செய்தா தான் இருக்குமே தவிர, நம்ம இட்டத்துக்கு ஏதோ ஒரு புஸ்தகத்துல போட்டதுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னா இதுதான் மூட நம்பிக்கை. வேதத்துல இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அதுக்கு மூட நம்பிக்கையே கிடையாது. முதல்ல வேதத்துக்கும் உபநிஷத்துக்கும் நாம தான் ஏதோ வேதம் படிச்சவாள்லாம் மூட நம்பிக்கையில் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது பேசுற தர்க்க ரீதியான வாதங்களை பார்த்தோம்னா 5 நிமிஷம் நிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அவ்வளவு தர்க்க ரீதியா வேதம் வேதாந்தம் பேசும். அந்த புத்திசாலித்தனம்லாம் தனி. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஆங்கில படிப்புக்கு நிறைய புத்தி வேணும், ஆனா வைதிக படிப்புக்கு குறைச்சலா புத்தி இருக்கிறவா படிப்பான்னு நினைச்சிருக்கோம். அதுல இருக்கிற புத்தி சாதுரியம் சாமானிய சாதுரியம் இல்லை. அவர்களோட ஒரு 10 நிமிஷம் பேசறதுக்குள்ள நம்மளால நிக்கிறதுக்கே முடியாது. அவ்வளவு தூரம் அவர்களுக்கு தர்க்க ரீதியா பேச தெரியும். உரை பத்தி தான் நேரம் பேசுவா, குழப்பவே மாட்டா. நம்ம எல்லாம் ஒரு விஷயம் 10 நிமிஷத்துக்கு பேச வேண்டியதை 1 மணி நேரம் பேசுவோம். அவர்கள் 10 நிமிஷத்துக்கு பேச வேண்டியது 8 நிமிஷத்துல முடிச்சுருவா. அத்தனை வேகமா சொல்றாளேன்னா குழப்பமே இல்லையோ அவளுக்கு. இன்னதுதான் சொல்ல வந்த விஷயம்னா அதற்குரிய சொற்கள் தான் இருக்கணும். வேற்று சொற்களை போடவே கூடாது, வாய் வார்த்தையை வீணாக்கவே கூடாது. நம்ம எல்லாம் அந்த கையில இருக்கிற தொலைபேசி வச்சுன்னு 6 மணி 1 மணி நேரம் பேசுறோம் பாருங்க, பேசுறோம் பேசுறோம் பேசுறோம். என்ன பேசினா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். விஷயமே இல்லாத இத்தனை நாள் பேசுறதுக்கு சாமர்த்தியம் ஒண்ணு தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா 6 மணி நேரம் ஒருத்தர் பேசிருக்காரு, என்ன அதுக்கு ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு பாருங்க. எனக்கு நாங்க 2 மணி நேரம் சொல்றோம்னா இவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கு, அதனால சொல்ல முடியாது. இதெல்லாத்தையும் மூடி வச்சிருங்க. ஒண்ணுமே இல்லை, நீங்க பாட்டு பேசுங்கன்னா வாயை திகிச்சு போடும், பேச வராது. ஆனா அந்த கைத்தர பேசி வச்சுருக்கா பேசுறான். எத்தனை நாளி பேசணும்னாலும் ஏதோ பேசுறா. நமக்கு வந்து அவ நம்ம கிட்ட பேசுறாளா இல்ல தங்களே பேசிக்கிறாளான்னு தெரிய மாட்டேங்குது. கையில இப்படி வச்சுன்னு குருகுரும் பேசிட்டே இருந்தாள்னா நம்ம ஏதோ ரொம்ப முறையா போய் அவள்கிட்ட பதில் சொல்ல பார்ப்போம். கடைசியில் நம்ம கிட்டே பேசுற போட்டு இருக்கு அவளே ஆத்மாவலோகனம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுக்கு படிப்புக்கு பல மந்திரங்கள் உபயோகப்படும். தான் நிஷ்டையோட இருந்தா, நியமத்தோட இருந்தா அது கண்டிப்பா உபயோகப்படும். பலாம் அதிபலாம் என்று 2 மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தார். சுத்பிபாசே நதே ராம பவிஷ்யேதே நரோத்தம பலாம் அதிபலாம் செய்வ பட்டதஸ்தாத ராகவ. உனக்கு வழியில பசியே இருக்காது, தாகமே இருக்காது, தூக்கமே வராது. இது தேவலையே. இதைத்தான் சுவாமி ரொம்ப நாளா தெரிந்தேன். பசி கூடாது, தூக்கம் கூடாது, தாகமே இருக்க கூடாதுன்னா கூடாது. விஸ்வாமி திருப்பி இல்லையே நாம போய் கேட்டுக்கிறதுக்கு. அமேலும் அவர் ராமனுக்கு கொடுத்தாருன்னா நாம ராமனும் இல்லையே. இங்க விஸ்வாமித்திரம் இல்ல உபதேசம் பண்றதுக்கு, நான் ராமன் இல்ல உபதேசத்தை வாங்கிக்கிறதுக்கு. மேலும் அந்த உயர்ந்த செயலுக்காக வேணா அவர் கத்துக் கொடுத்தாரே தவிர, நம்ம கண்ட கண்டத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காகலாம் இது கிடைக்கவே கிடைக்காது. எந்த உயர்ந்த மந்திரமும் அஸ்திரமும் ஆயுதமும் மிகச்சிறந்த பயன்களுக்காக பயன்படுத்தால் மட்டுமே பயன் கொடுக்கும். ஸ்வலாபத்துக்காக பயன்படுத்தினோம்னால் அது ஒரு நாடும் பயனை கொடுக்காது. இங்க லோகக்ஷேமார்த்தமாக அவர் எங்க பண்றாரோ இல்லையோ அது காக்கப்பட வேணுங்கிறதுக்காகத்தான் மந்திரத்தையே கொடுத்தார். வித்யாத்வயம் அசீயானே யசாத பவேத் புவி பதாமக சுதே கேதே வித்யே தேஜஸ் சமன்விதே. பிரம்மாவிடத்திலிருந்து வந்திருக்க மந்திரங்கள் இவை சாமானிய மந்திரங்கள் அல்ல, ராமா உனக்காக கொடுத்தேன் என்று சொல்லி அப்படி கதையா சொல்லி கூட்டின் போறார். 12 வயசு பிள்ளைகள் என்னத்தை அவர் சொல்லிட முடியும்? கதை இவர் திடீர்னு ஓஹோன்னு பிரம்மத்தை பத்தி எல்லாம் சொன்னா குழந்தைகள் 12 வயசு. அதனால இந்த கூட்டின்னு போய் ஜனகபுரி போற வரைக்கும் ஓரோரு நாள் ராத்திரி ரொம்ப ஆச்சரியமா கதை சொல்லுவார். கதை நிஜமா ரொம்ப நன்னா இருக்கும் கதை. அடுத்தடுத்த சர்க்கத்துல வால்மீகி சொல்லிண்டே போறார். நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா அந்த கதைகள்லாம் சொல்லி வைக்கலாம். விஸ்வாமித்திரர் தங்கதையே சொல்லிக்கிறார், நான் எப்படி பிறந்தேன் ஏதுன்னு. ஒரு ஒரு ஊரா போராடும், அந்தந்த ஊர்ல என்னென்ன முக்கியத்துவம்னு கதை சொல்றார். கங்கா நதி, ஸ்ரோணா நதி, பக்கத்துல ஓடுற கண்டகி நதி, இந்த நதிகளை பத்தி எல்லாம் கதை சொல்லிட்டு போறார். சரையோ பத்தி, கங்கையை பத்தி, ஸ்ரோணாவை பத்தி, கண்டகிய பத்தி, இந்தந்த நதி எங்கேருந்து வந்தது, எங்க சங்கமிக்கிறது, எங்க போய் சேர்றது, அதனுடைய மகாத்மியம், எப்படி கங்க பூலோகத்துக்கு வந்தது, உமா பார்வதி தேவியினுடைய மகாத்மியம், குமாரர் சுப்பிரமணியர் அவர் உற்பத்தி ஆனது எப்படி, கடைசியில தங்கதையும் விட்டுக்கலவர், நான் எப்படிங்கிறதையும் சொல்றேனாமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் தங்கதை இது இத்தனை ஒரு ஒரு நாள் ராத்திரியும் சொல்லிட்டு போய் கடைசியா மிதிலாபுரியை அடைந்தார். வித்யா பிரதானம் அடுத்து தெரிவித்து காமாசிரமத்தில் வாசம். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாங்கிகம் தஸ்யர்ஷே பரமோதாரம் பசஸ்ருத்வா நரோத்தமோ ஸ்நாத்வா கிருதோதகௌ வீரௌ ஜேபத பரமம் ஜபம். ராமன் காத்தால சரியா தான் எழுந்துருவார். ஆனா ரொம்ப சுகுமாரர்களான பிள்ளைகளோ இல்லையோ, யோசிச்சு பாக்கணும். 60,000 வருஷம் தசரதனை போன்ற சக்கரவர்த்திக்கு பிள்ளை இல்ல, இப்போ ஒரு புள்ள பிறந்திருக்குன்னா எப்படி பாதுகாப்போம். நாமே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் குழந்தை பிறக்கல, அதுக்கப்புறம் பிறந்தது ஒரு குழந்தையா மட்டும் இருந்துருக்குன்னா என்ன பாடுபடுத்திப்போம். அது தசரதன் எவ்வளவு படிச்சிருக்கணும், ஏன்னா 60,000 வருஷம் கழித்து மேல அது ஒரு செல்வ சீமானுடைய பிள்ளை, சாமானிய பிள்ளை இல்ல. அப்பனா அதை எவ்வளவு போர்ச்சி பாதுகாத்து வளர்த்திருப்பன். அதனால ராமன் கொஞ்சம் தூங்குவார். கொஞ்சம் நாய் கழிச்சு தான் ராமனே எழுந்திருப்பார். பல திவதேசங்கள்ல பாத்தீங்கன்னா அஞ்சு, இப்ப மலையாள பக்கம் எல்லாம் போனா 5 மணி 4:30 மணிக்கு நிர்மாலய சேவை, விஸ்வரூபம்னா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு போனீங்கன்னா 8:45 குறைஞ்சு அந்த பெருமாள் எழுந்திருக்கவே மாட்டார். 8:30 தான் அவருக்கு விஸ்வரூபமே நடக்கும். ஏன் தெரியுமோ, அவர் பேர் செல்லப்பிள்ளை. இந்த பெருமாளுக்கு பேரே செல்லப்பிள்ளை, எதிராஜ சம்பத்குமாரர் அப்படின்னு திருநாமம். குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், பெருநாடு காண இன்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து இம்மின் 4 முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எங்கெங்கயோ போய் ஏதேதோ பணத்துக்கு பின்னாடி அலைஞ்சு வீணாக்கிடாதீங்கோ, காலம் இருக்கிறச்சே திருநாரண பெருமானுடைய திருவடிகளை பச்சவாருங்கோள். அவர் செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளைங்கிறதுனாலே நீங்க பாத்துருப்பீள், ராமானுஷருடைய மடியில் அமர்ந்து கொண்டுதான் எதிராஜ சம்பத்குமாரங்கிற திருநாமமே அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு 8:30 ராத்திரி 7:30 தூங்கிவிடுவார். சாமி இப்படி ஒரு சுக்குமாரமா இருக்காரு. ஆமா, அவர் செல்லப்பிள்ளை சுக்குமாரமா இருக்காரு. துவாரகை போங்க, ராஜஸ்தான்ல துவாரகை இருக்கோம், நாச துவாரகா, பஞ்ச துவாரகாலே முக்கியமான துவாரகை. கார்த்தால 5:30 அது தரப்பா, 5:50 சாத்திருவா, 7:30 தரப்பா, 7:50 சாத்திருவா, 9:30 தரப்பா, 9:50 சாத்திருவா, 11:30 தரப்பா, 11:50 சாத்திருவா. என்ன சாமி இது 20-20 நிமிஷம் திறந்துட்டு 20-20 நிமிஷம் மூடுறீங்களேன்னா, அவர் குழந்தை கண்ணன் நீங்க நிக்கிற அளவுக்கு எல்லாம் அவர் நிப்பறா, அவரால் 20 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள கால் வலி கண்டு போடுமா, ஆனால் உடனே கதவை சாத்திருவா. அவர் கால் 20 நிமிஷம் நின்னதுக்கு உடனே 16 ஜாங்கிரி, 16 பதிர்பேணி, 16 லட்டு, 16 தோலா நெய், இது எத்தனையும் அவர் சாப்பிடணும். இதை சாப்பிட்டா தான் அடுத்த 2 மணி நேரம் 20 நிமிஷம் அவர் நிப்பர் நிற்கிறதுக்காக. அது அங்க ஒரு பாதுஷா கொடுப்பா, உன்னை சாப்பிட முடிஞ்சா நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு பாதுஷா சாப்பிட்டு மட்டும் முடிச்சுட்டோம், நாம நிஜமாவே தைரியசாலிகள் சக்திசாலிகள் தான். அதுக்கு 3000 பசுமாடு வச்சிருக்கா. துவாரகையில சேவைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டில் 3000 பசுக்கண்ணுக்கும் நம்ம கிட்ட ஒரு வெங்கல பாத்திரம் கொடுக்குறா, ஒரு 10 ரூபாய் கட்டினா ஒரு படி பால், நாம போய் கறந்து வாங்கிட்டு வரலாம். அந்த பாலை அப்படியே பெருமாளுக்கு போய் கண்டரோல் பண்ணிட்டு நமக்கு பிரசாதம் கொடுத்துருவார்கள். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் திவ்யதேசம். எதுக்காக சொல்ல வந்தீங்கன்னா, அவள் உயர்ந்த இடம், அத்தனை தூரம் கூட்டம் நாட்டம் எது இருந்தாலும் சரி, 20 நிமிஷம் எத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்கு தானே நிற்கிறார். பெருமாள் ரொம்ப சுக்குமாரம். இத்தனை நாள் சொன்னீரே 4 மணி எழுந்திருக்கணும், ராட்சச வேலை போக கூடாது, தூங்கவே கூடாதுன்னா அதெல்லாம் நமக்கு சொன்னேன், அவருக்கு எதையுமே சொல்லல. இப்போ அவர் எப்ப எழுந்திருந்தாலும் எழுந்திருந்தான், எப்ப எழுந்திருக்காட்டாலும் எழுந்திருந்தான். பெருமாள் சயனிச்சுட்டே இருக்கார். ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறோம், அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்துல போய் சேவிக்கிறோம், திருவாட்டாறுல ஆதிகேசவ பெருமாளை போய் சேவிக்கிறோம், திருக்குடந்த ஆறாவதனை போய் சேவிக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா சேவை, தூங்கிட்டே இருக்கார், தூங்கிட்டே இருக்காரு. ஏன்னா அது தூக்கம் அல்ல, ஜகத்ரக்ஷண சிந்தான்னு சொல்லுவார்கள். ஜகத்தை எப்படி எங்கு ரட்சிக்கலாம்ங்கிறத பத்தி யோசித்துக் கொண்டே சயனிச்சிருக்காரு. அதனாலே பெருமானுக்கு தூக்கம்ங்கிறது அல்ல, இருந்தாலும் தன் அழக வெளிப்படுத்துறதுக்காக தூங்கிட்டு இருக்கார். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் தூங்கி போயிட்டா, லக்ஷ்மணன் எழுந்திருந்தாலும் இவன் எழுந்திருக்கிறது அல்ல. விஸ்வாமித்திரர் பொறுப்பு இருக்கே, தட்டி எழுப்பி ஆகணும் இல்லையோ, அதுக்குதான் திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். நாள் விடிய போறது, சந்தியாவந்தனாதி கர்மங்களை பண்ணணும். ராமா எழுந்துருது, உடனே பெரியவாசனம்ல சாதித்து வைத்தார், பகவானே பிறந்தாலும் நித்திய அனுஷ்டானங்கள் விடாது. எம்பெருமானே கீழே பிறந்திருக்கட்டுமே, அவர் எது போன அவர் சந்தியாவந்தனம் பண்ணி என்ன ஆகணும்னா அவர் பண்ணாதான் நாம பார்த்து பண்ணுவோம், இல்லைன்னு இவன் காத்துட்டு இருக்கானே அவரே பண்ணல நான் அதுக்காக பண்ணணும் அப்படின்னு அடுத்து ஆரம்பிச்சிடணும் இல்லையோ. அதனாலதான் கர்த்தவியம் தெய்வமா நிகம் நாழி எழுத்துறாமா சீக்கிரம் எழுதுரு. அவர் முதல்ல எழுப்ப ஆரம்பிச்சது 4 மணி விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுப்ப ஆரம்பிச்சார். ஆனா எழுப்பவே இல்லை. ஸ்லோகத்தினுடைய ஒரு பகுதியை சொல்லிருக்கார், கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக. சுப்ரஜாகனா என்னமா பெத்தாளோன்னு அர்த்தம். கௌசல்யா சுப்ரஜாக, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா, உன்னை எப்படி பெற்றாளோ ராமா. இந்த ராமனை பார்த்த உடனே பெற்ற வயிற்றுக்கு பல்லாண்டு பாட வேணும் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு தோணி, கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாகனா ராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உச்சிட்டான்னு சரணம் இல்லையோ, ஸ்லோகமே சொல்லல. கௌசல்ய என்ன நோன்பு நோத்தாள் கூட இவனை பெற்ற வயிறுடையாள், இவனை பெத்த வயிறு படைத்தவ என்ன நோன்பு நோத்திருப்பள், யாரும் அப்பாவை சொல்லவே மாட்டான். ஒரு புள்ள வசதியா இருந்ததுன்னா பெத்தவள் எப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர அவருக்கு அதுல ஒன்றும் பங்கே இல்லாத மாதிரி தள்ளுவார்கள். ஏன்னா அவதான பாடுபட்டு பெத்து இருக்கிறாள், 10 மாசம் சுமந்திருக்காளோ இல்லையோ. அதை புரிஞ்சுக்கணும், அந்த தாய்க்கு சாஸ்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னு புரிஞ்சுட்டாதான் பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளவு பக்திமான்களா வளர்க்கணுங்கிற பொறுப்பு அவளுக்கு இருக்கும். என்ன நிறைய நேரம் செலவழிக்கிறது தாய் தான் மக்களோட. இவர் எங்கேயோ வெளியே போறார் வரார் பாதி விஷயம் தெரியுறது இல்லைன்னு வச்சுக்கோ, அதனால இருக்கிறதுக்குள்ளே அந்த தாய் பார்த்து பக்தியோட வளர்க்க வேண்டும். அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், தர்மசாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் பெண்ணாகவும் பிள்ளையாகவும் வளர்க்க வேண்டும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே நாழியார்கள் உத்திஷ்டர் எழுந்து, நரசார்தூல மனுஷர்களுக்குள்ள புலி போன்றிருக்கிறவரே, நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம் எழுந்திருப்பாயின் பாடினார். இந்த ஸ்லோகத்தை தான் அப்படியே எடுத்துன்னு போய் வெங்கடேச பெருமாள் தன் சுப்பிரபாதத்துல முதல்ல வச்சுட்டார். அவருக்கு ஒண்ணு இந்த ஸ்லோகம் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. ஸ்லோகம் இருக்கிறது ராமாயணத்திலே, பாடினது வால்மீகி. ஆனா அங்க வெங்கடேசருக்கு மங்களம் பிரபத்தி எல்லாமே பாடினது காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி, அவர் தான் எல்லாத்தையுமே அவருக்கு பாடியிருக்கார். ஆனா அந்த பெருமாள் பார்த்தார், இருக்கட்டும் ராமனை பத்தி இது தெரியவே வேண்டாம் நம்ம எடுத்து விடுவோம் அப்படின்னு. இப்ப யார கேளுங்க, இந்த கோசல்யா சுப்ரஜாரமா வெங்கடேச பெருமாளுக்கு இல்லையோன்னு, அவருக்கு இல்லவே இல்லை, பாழ்னதே ராமனுக்காகத்தான். அவருக்கு எதையுமே தனக்குன்னு இருக்கிறத விட்டுட்டு பொறுத்தியாருக்கு எடுத்துன்னு விடுவார். அந்த ஊரே அவருக்கு இல்ல, திருவேங்கடம் 7 மலை கஷேத்தன இருக்கே, இந்த 7 மலையும் அவரதே அல்ல. சீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேசாய மங்களம். சீவைகுண்டத்துல இருக்க பிடிக்காம கீழே இறங்கி விட்டாராம். ஆதி வராக பெருமாள் தான் முதலே அங்க இருந்தார். இப்பவும் புஷ்கரணி கரையில வராக பெருமாள் கண்ணு இருக்கும் இல்லையோ, அவர் தான் அங்க பெருமாள், மூல பெருமாள். இந்த வெங்கடேஷ பெருமாள் அங்க வந்து அவர்கிட்ட கேக்குறார், நான் தபஸ் பண்ண இடம் கொடுக்கணும். அவருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, இடத்தை கொடுத்தால் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலே அவர்கிட்ட கேட்டுக்கிறார், இப்போ உனக்கு இடம் தரேன், எனக்கு பிராத்தானியம் போட பொறுத்துன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பவே அவர் ஒரு விதி வாங்கி வச்சிருந்தார், உனக்கு என்ன தளிகை கண்டுரல பண்ணும்னாலும் எங்கிட்ட வரணும், அப்புறம்தான் உங்ககிட்ட போகணும். நித்தியம் என்ன பாசுர சேவை வேதாத்தியனம் பாராயணம் எது நடக்கணும்னாலும் எங்கிட்ட நடக்கணும், அப்புறம்தான் உங்ககிட்ட போகணும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. எந்த தளிகை லட்டோ பிரசாதமோ எதுவா இருந்தாலும் வராக பெருமாள் சன்னதிக்கு போகணும், ஜிஎஸ் சுவாமி அங்க எழுந்துடுவார். அங்க போய் காத்தால திருப்பாவ சாத்துமுறை பண்ணாதான் மேற்கொண்டு உள்ள வந்து பெருமாள் சன்னதியிலேயே சாத்துமுறையே நடக்கும். அதனால அவர் தான் வராக கஷேத்திரத்து பெருமாள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி அன்னைக்கே வெங்கடேச பெருமாள் தன்னதல்லாததை தன்னதாக எடுத்து விடுவார். இந்த கௌசல்யா ஸ்லோகம் உட்பட பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூர கர்த்தவியம் தெய்வமான்ஹிதம் ஸ்தௌ பிரயாந்தௌ மகாவீர்யோ திவ்யாந்திரி பதகாம் நதீம் ததிருஷாதே ததஸ்தத்ர சரவ்யா சங்கமே சுபே தத்ர ஆசிரமபதம் புண்ணியம் ரிஷீணாம் பாவிதாத்மனாம் பகுவருஷ சஹஸ்ராணி தப்யதாம் பரமம் தபஹ தம் திருஷ்ட்வா பரம பிரீதௌ ராகவௌ புண்ணியமாசிரமம். அப்படியே நடந்துட்டு வந்திருந்தாடா அந்த இடத்துல தான் புண்ணியாசிரமம்னு பேர், சித்தாசிரமம்னு பேர், அடுத்து சித்தாசிரமம், இதுக்கு காமாசிரமம்னு பேர். காமன்னா அங்கதேவன், காமதேவன் சொல்றோம் இல்லையா, ரதி மன்மதன், அந்த மன்மதனுக்கு இருந்த ஆசிரமம் தான் இது. இங்கே பரமசிவனார் ஒரு தடவை தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அது தெரியாமல் அவரை உமாதேவி பார்வதி தேவியோட ஆசைப்பள்ள செய்யணுங்கிறதுக்காக அம்பு வில்ல வளர்த்து மலரம்புகளை விட்டான் காமதேவன். அது கண்டு கோபப்பட்ட பரமசிவனார் தன் கண் எச்சிக்கண்ணாலே சுட்டெரித்து விட்டார். அங்கத்தோட இருந்தவன் அனங்கனாக ஆகிவிட்டான். அதனால காமதகனம் நடந்த இடம் அந்த இடத்தினுடைய சரித்திரத்தெல்லாம் எடுத்து சொல்லி இதுதான் காமாசிரமம் ராமா அப்படின்னு ராமனுக்கு சரித்திரம் சொன்னார். நியவசத்த சுகம் தத்ர காமாசிரம பதே ததா தத்ர வாசிபி ராணீதா முனிபி சுகிருத்தை சக. ராமா அன்னைக்கு பரமசிவனே தபஸ் பண்ண இடம்ங்கிறதுக்காக இந்த இடத்தை சுத்தி எத்தனை ரிஷிகள் இருக்கா தெரியுமோ, ஒரு தரம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ, உடனே ராமன் ஆசையோட அவர் சொன்ன சொன்ன திக்குகளெல்லாம் விழுந்து எழுந்திருந்தான். ரிஷிகளே நமஸ்கரிக்கிறேன், எல்லாரும் நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என் அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று அடுத்து மேற்கொண்டு நடக்கிறார்கள். அடுத்தது தாடகாவனம், கோரமான வரம், பெரிய இடம். முன்னாடி அந்த ஊருக்கு பேர் இருந்தது மலதாஷ்ச கருஷாச்ச தேவ நிர்மாண நிர்மிதம் புறா விருத்ரவதே ராம மலையன சமதி புலுத்தம். மலதம் கருஷம் அப்படின்னு ரெண்டு தேசம் அந்த இடத்துல இருந்தது. ஆனா யக்ஷனொத்தனுடைய பெண் இவள் தாடகா சுந்தங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவ ரெண்டு பேர் அந்த நாட்டையே காடாக்கி வீணாக்கிட்டார்கள். அது வெறும் காராக போய் அந்த ராட்சசர்களுடைய தொல்லை தாங்காம தவிச்சது. அவளுடைய ரெண்டு பிள்ளைகள் தான் மாரீசனும் சுபாகு. இந்த தாடகையை முடித்தால் தான் மேற்கொண்டு யாக ரட்சணமே நடக்கும். ஏன் பிள்ளைகளை கொல்றதுக்கு போய் அம்மாவை கொல்லணுமானா? தாய்ங்கிறது அவித்யா, அறிவின்மை. பிள்ளைங்கிறது காம குரோசம். நமக்கு காமமும் குரோசமும் வருது பாருங்க, அகங்காரம் மமக்காரர் சொல்லியோ. இது ரெண்டும் பிள்ளைகளா வச்சுக்கணும். அம்மா தெரியுமோ அவித்யா அறிவின்மை, சாஸ்திர வாசனையும் இல்லாத இருக்கும் இல்லையோ, அந்த அவித்யா அறிவின்மையாலதான் காமமும் குரோதமும் ஏற்படும். கண்ணனே சொல்றார், காமயேஷகா குரோதயேஷகா ரஜோகுண சமுத்பவா மகாசனஹா மகாபாப்மா ஜெயிசத்ரு மகாபாகோ வித்தி ஏனமிக வைரினம். இந்த ரெண்டு பேரை பெரிய விரோதியா தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, காமம் குரோதம். இதுக்குதான் நம்ம இந்த ஆவணி ஆகட்டும் ஒண்ணு வருது பாருங்க. அப்ப இது பண்ணுவோம், நித்தியமே பண்றோம். சந்தியா நடத்தும் போது காமோ காரிஷீது மன்னுர காரிஷீது நமோ நமகா அப்படின்னா காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நான் பண்ணல. என்ன கேட்காதீங்க, எந்தெந்த தப்பு நடந்ததோ எல்லாம் காமத்தின் காரணம் கோபத்தின் காரணம் என்னதில்லை. இத வருஷத்துக்கு ஒருத்தர சம்பத்சர பிராயசித்தார்த்தம் அது வேற சங்கல்பிச்சுக்கிறோம். இது நித்தியமே பண்ணிருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா கூட ஒரு ஆயிரமா சேர்த்து பண்றது ஆவணி ஆகட்டம் வரும். அது எதுக்கு பண்றோம்னே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. ஏன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும், இந்த நாள்ல ஆரம்பிக்கணும், இந்த நாள்ல நிறுத்தணும். ஆனா ஆரம்பிச்சவன் அது படிக்கிற ஜோர்ல நிறுத்த வேண்டிய நாள்ல நிறுத்தாம தொடர்ந்து அத்தியனம் பண்ணிடுவான். அதுக்காகத்தான் மிச்சாதீத அகரண பிராயச்சித்தார்த்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உற்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம். அந்த தை மாசத்திலே பௌர்ணமாசியிலே நான் நிறுத்திருக்கணும். உற்சர்ஜனா நிறுத்தி விடுறது. அத்தியாய உற்சர்ஜன அகரண அத்தியனம் பண்ணிருக்கிறத நான் நிறுத்திடணும். அதை நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிட்டு வந்தேன் இல்லையோ, அதுக்காக இப்ப பிராயச்சித்தம் பண்றேங்க. உடனே உத்தரடி என்ன கேட்டார், அப்ப நாங்கெல்லாம் பண்ண வேண்டாம் சுவாமின்னு. ஏன்னு கேட்டேன், ஆரம்பிச்சு நிறுத்திருந்தா பண்ணிருக்கணும். நாங்க என்ன அத்தியனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு இப்ப ஆவணி ஆட்டம் பண்ணணும்? அது பண்றதுங்கிறதே அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். நிறுத்த வேண்டிய காலத்துல நிறுத்தாம தொடர்ந்து பண்ணிருக்கணும். பண்ணா அதுக்கு பிராயச்சித்தம். அதனால அத்தியாய உற்சர்ஜன அகரணம்னு நாம சொல்லிக்க வேண்டியதான். இது வருஷத்துக்கு ஒரு தரம் வேற, அஷ்டோத்தர சத சங்கையா அஷ்டோத்தர சஹசிர சங்கையா அத்ய அகம் கரிஷே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிடுவோம். இது பண்ற வரைக்கும் இந்த காரியத்துக்கு காத்தால ஒன்னும் சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லுவா. அது நமக்கு பால் சாப்பிட வேண்டாம், மோர் சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், ஆனா சாப்பிட்டே ஆகணும்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ரெண்டு எழுத்து பானை இல்லாத நம்மால வாழறதே ரொம்ப கஷ்டம். அது சாப்பிட்டா தான் உயிர் யாத்திரைக்கெல்லாம் போவோம். போறச்சே வர்ற யாத்திரைக்கெல்லாம் 60 வயசு 70 வயசு வருவா. அவ ஒன்னே ஒண்ணு சொல்லுவா, நீ சாப்பாடு போடும் போடாதப்போ. அதுக்கு நாங்க கேட்கல, 3 வேளை கொடுத்துருவோம். அதுதான் நாங்க கேட்கறமே தவிர, இதேதான் அப்படி இப்படி 2-3 நாள் தள்ளி போட்டோம், ஒரு நாள் சாப்பாடே இல்லையா, அது கூட சரி பொறுத்துக்கிறோம், கஷ்டம் இல்லை. ஆனா பானத்தை மட்டும் நீ தடுத்துடவே கூடாது. அது இருந்தா தான் மேற்கூட நம்ம வாழ்க்கையே ஓடுங்கிற மொழி. ஆனா அது சாப்பிடக்கூடிய அமாச தர்ப்பணம்னா கூடாதுன்னு வா, அது சாத்த காரியம்னா கூடாதுன்னு கண்டிப்பா கூடாது. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு பண்றதா பல பேர் வச்சிருந்துருக்கா, பண்ணாததுக்கு சமம். பாபத்தை தான் நாம சேர்த்துப்போமே தவிர, அதனால எதுவும் சாப்பிடாமல் தான் செய்ய வேண்டும். இல்லையே சக்கர வியாதி இருக்கு, சாப்பிடாட்டா மயக்கமா விழுந்துருவாள்னா? வியாதி இருப்பவர்களுக்கு சாஸ்திரமே விடுதலை அளிக்கும். ஆனால் அது வியாதி இல்ல இருக்கிறவர்களுக்கு என்ன சொல்லித்தோ அது இல்லாதவர்கள் பின்பற்றினா அது ஒத்துக்காது. அதுவே இப்ப சாத்தம் மட்டும் பாருங்க, 8 விதமான சாத்தத்தை எடுத்து சொல்றது. முதல் விதமான சாத்தம்ங்கிறது எல்லாம் ஒழுங்கா இருக்கிறவங்க பண்ண வேண்டியது. அதுக்கு அதுக்கு காசு இல்லையே, பணம் இல்லையே, வழி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு போயிட்டு இருந்தா கடைசியில ஒருத்தன் ஏதோ ஒரு தீவுல போய் மாட்டிங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒத்துருமே கண்டியே அவனுக்கு படல, 4 நட்சத்திரம் பாக்குறது கூட அவனுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில போய் சிக்கினுட்டா 8வது திருவத்தேனம் 8வது சாதத்தை பத்தி சொல்றது. கைய மேல தூக்கிண்டு 4 கள சவுக்கத்துல நின்று பிதற்களை பார்த்து என்னால ஒன்னும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேனேன்னு அழு. அந்த அழுகதான் சாத்தம் அப்படின்னு சாத்தம் சொல்லிடு. இது இதை ஒருத்தர் கேட்டுனுட்டு சரி எல்லாம் நன்னா இருக்கிறவன் நான் அதை பண்றேன் பண்ணக்கூடாது. அப்புறம் சாஸ்திரமே நம்மளை அழகு வச்சிடும். அதனால அந்த மாதிரி பண்றது கூடாது. எதது நம்மால் ஏற்குமோ அப்படித்தான் செய்யணும். இதுக்கு அர்த்தால சாப்பிடக்கூடாதுன்னுட்டா. அதனால அவரே கோபத்தோட பண்ணிட்டு இருக்கார். காமோகாரிஷி மன்னியோகாரிஷி நமோ நம காமோகாரிஷி மன்னியோகாரிஷி சொல்றதே காம மன்னித்து கோபம் மன்னித்து. ஆனா இவர் எள்ளும் கொள்ளும் வெடிச்சுன்னு உள்ளேன்னு சொல்லியிருந்தார், சொல்லி வச்சிருக்கார். 8 மணிக்கு பாராயணம் முடிச்சிருவேன், ஜபத்தை முடிச்சிருவேன், சரியா நீ பானத்தோட வந்துடுன்னு 10 மணிக்கு சொல்லி வச்சிருந்தார். அன்னைக்கு பார்த்து பால் கொஞ்சம் நாழி ஏடு, அதனால அது போட முடியல. இவர் 8க்கு முடிச்சார், 8:30 அவ்வளவுதான், வேற ஒண்ணு நாடியால வந்ததும் கோபம் இருக்கு. ஒரு சத்தம் போட்டார், பத்னி சம்ஸ்கிருத ஞானம் இருக்கிறவோ. அவ வந்து கேட்டா இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீர்கள்? காமோகாரிஷித் மன்னூர காரிஷித் நமோ நமா. காம மன்னித்து கோபம் மன்னித்து நீர் பண்ணலேன்னு இருந்து இப்ப என்ன கோபத்துல வெடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாவும் அவர் ரொம்ப ஆச்சரியமா சமாதானம் சொன்னார். அடுத்த வருஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்றது கோபம் சேர்த்துக்க வேண்டாமா? அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் இதுக்கு பிராயச்சித்தம் சம்பத்திர பிராயச்சித்தார்த்தம்னு சொல்லிட்டு பண்ண முடியும். அது கோபப்பட்டாத்தானே பிராயச்சித்தமே பண்றதுக்கு முடியும்னா இந்த நிலைமை இருக்கு நம்மளுக்கு. இதுக்காக செலவன் தின்னா இப்படி காமக்ரோதங்கள்ங்கிறது அவித்தியனுடைய பிள்ளைகள். சாஸ்திர வாசனை இல்லாதனாலே அவித்தையாலே தான் இப்படிப்பட்ட குழந்தைகள். அதனாலதான் இந்த இடத்துல இப்போ மாரீச சுபாகுக்கள்ங்கிற காமக்ரோதங்கள் அழிப்பதற்கு முன்பாக தாயான அவித்தையை அழிக்கிறான் என்பருமா. அவித்தையை வெட்டினோம்னா தான் காமக்ரோதங்கள் தொலையும், அவித்தையை வெட்டினாத்தான் அகங்கார மமகாரமே தொலையும். ஆகையால் ராமன் அவளை எதிர்க்கிறான். தத்பிரபாதே விமலே கிருதாந்திக மரிந்தமௌ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய நத்யாஸ்தீரம் உபாகதௌ உபஸ்தாப்ய சுபாம்னாவம் விஸ்வாமித்ரம் அதாத்ருவன் ததஸ்ருத்ராவ வைசப்தம் சோய சம்பிரம வர்த்திதம் மத்தியமாகம்ய தோயஸ்ய தஸ்ய சப்தஸ்ய நிச்சயம். அப்போது ஒரு நதியா தாண்டிட்டு போறார்கள். அந்தந்த நதி கங்கையோட சேர் இடத்துல ஓன்னு இறைச்சல் கேட்கறது. இன்னைக்கு நீங்க போகலாம், ஒரு நதியும் கங்கையோட சேரும். பாரத தேசத்திலே என்ன தெரியுமா வழக்கம், யமுன கங்கையோட சேரும், ஸ்ரோணா கங்கையோட சேரும், கண்டகி கங்கையோட சேரும், சரயு கங்கையோட சேரும். சேர்ந்தப்புறம் அந்த நதிக்கு கங்கான்னு தான் பேர் இருக்கும். இத்தனை நதியும் கங்கையில சேரும், அத்தனையும் கிழக்கு சமுத்திரத்துக்கு போகும், ஆனா பேர் மட்டும் கங்கான்னு தான் இருக்கும். அது கங்கைக்கே உண்டான பெருமை. ஏன்னா திருவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தமா இருக்கிறதுனாலே கங்கையோ கீதையோ காயத்ரியோ கோவிந்தனோ இந்த 4 ககாரங்கள் எங்கு இருந்தாலும் மறுபடியும் ஜென்மமே கிடையாதுங்கிற அளவுக்கு ஏற்றம். அந்த கங்கை கரையிலும் கொண்டு போய் காட்டினார் ராமன். ததஸ்ருத்ராவ வைசப்தம் வாரிணோ வித்தியமானஸ்ய ஹிமயம் துமுலோத்வனி ஓன்னு இறைச்சல் கேட்கறது என்னது அப்படின்னு ராமன் கேட்கிறார். சரையும் கங்கையின் கலக்கர இடம் பக்கத்துல இருக்கிறாமா, அதனாலதான் ஓன்னு இறைச்சல் கேட்கறது, சங்கமம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு விஸ்வாமித்ரர் ராமனுக்கு சொல்லியிருக்கார். தீரம் தட்சிணம் ஆசாத்திய ஜக்மதுர் லகு விக்ரமோ சவனம் கோர சங்காசம் திருட்வா நரவராத்மஜா. அதுக்கப்புறம் தான் தாடகாவனத்துக்குள்ளே புகுந்தார்கள். தாடக எதிர்த்து வருகிறாள். கஷ்டசித்வச காலசிய யக்ஷினி காமரூபிணி, அவர் யக்ஷப்பெண், ஆனா சுந்தனை கல்யாணம் பண்ணி கொண்டு என்னென்ன கூடாதோ அத்தனை தீய செயல்களும் செய்து கொண்டிருந்தாள். அகஸ்தியருடைய சாபத்தாலே தான் இங்க காட்டிலே வந்து சிரமப்பட்டார்கள். கரிஷ்யாமின சந்தேகா தாடகா வதமுத்தமம் பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிகேதி கர்த்தவியம் அபிஷங்கையா. எதிர்த்து தாடக வந்து நிற்கிறாள். வந்ததிருந்த தாடகதன் உரத்த கீறி வருகுருதி பொடிதரவன் கனையொன்னேவி. வந்ததிருந்த தாடகை பெரிய உருவமா வந்து நின்றாளாவள். எவ்வளவு பெரிய உருவங்கிறதே கம்பநாட ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்கார். இந்த இடத்துல பெண்கள்லாம் காரைன்னு ஒரு ஆபரணம் போட்டுப்பா, இப்படி முடிச்சு முடிச்சா இருக்கும், நீள நிலமா இருக்கும். அந்த காரை ஆபரணத்தை தாடகையும் போட்டுருக்கா. அது எவ்வளவு பெருசு இருக்குன்னா 1000 யானைய வெட்டி சாச்சாலும் கொன்னுட்டு ஒரு யானை எடுத்து அதனுடைய வால்ல 100 யானையினுடைய துதுக்கியை முடிச்சு போடுவோம், அந்த யானையினுடைய வால்ல பக்கத்து யானையினுடைய துதுக்கியை முடிச்சு போடுவோம். இப்படி ஒரு 1000 யானைகளை கோத்து கழுத்துல ஆபரணம் போட்டுருந்தாலும் அப்படின்னா அவ எவ்வளவு பெரியவளா இருந்திருக்கணும்னு நாம யோசிக்கணும். அவ்வளவு பெரிய உருவத்தோட தாடகை வந்தாள். பக்கத்துல இருக்கிற விஸ்வாமித்தர், ராமா உனக்கு நல்லது ஏற்படட்டும், என்ன ஆயிட போறதுன்னு எனக்கே பயமா இருக்குன்னார். ராமனுக்கு ஒண்ணாகாது, இவர் தான் அகம்பேத்மி மகாத்மானு இத்தனை சொன்னார். சொல்லிட்டு இங்க வந்து தாடகையை பார்த்த உடனே அப்ப ராமனுடைய திருமேனியை கண்டா யாருக்குமே அந்த எண்ணம் வரும். இந்த திருமேனிக்கு ஒன்றும் வராமல் இருக்க வேணுமேனு பல்லாண்டு பாடுற மொழி பெரியாள் வரை அதுதானே பாடினார். ஆகாச மார்க்கத்திலே பெருமான் கருட வாகனாரூடனா சேவை சாதிக்கிறான். அந்த இடத்துக்கு பார்த்துட்டு பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடு மென்னோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு உனக்கு ஒண்ணு வராது இருக்கணுமே. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், பெருமாளுக்கு என்ன வந்துரு போறது, அவர்னா நமக்கு மங்களாச்சாதனம் பண்ணணும், பல்லாண்டு பாடணுமே நம்ம பாடுறோமே, அவரை பாக்கறச்சே நம்ம குழந்தைங்கிற எண்ணம் வரணும். நாம பார்த்து ரட்சிக்கணும் இருந்தாத்தான் பக்தி. அதை விட்டுட்டு அவரே நம்மளை காப்பாத்தி இருக்கணும்னா எத்தனை நாள், கண்டிப்பா காப்பாற்ற மாட்டேன்னு ஒரு சொல்லலை. நாம அவரை ரட்சிக்க வேண்டாமா, அவர் நம்ம எத்தனையோ நாட்களை ரட்சிச்சுன்னு வந்திருக்காரோ இல்லையோ. அதனாலதான் இப்ப விஸ்வாமித்திரருக்கு தாடகையை பார்த்த உடனே பயம். ஆமா உனக்கு எல்லாம் ஸ்வஸ்தி ராகவயோரஸ்து, ரெண்டு ராகவர்களுக்கும் ஸ்வஸ்தி மங்களம் உண்டாகுக, இவ்வளவு உடனே கொண்டுனார். ராமன் பேச்சே பேசாம வில்லு எடுத்தான், வளைச்சுட்டான். வளைச்சுட்டு அம்ப பூட்டி எய்ய போறச்சே அவனுக்கு தோணித்து, இப்பதான் முதல் சண்டை, வித்யாபியாசம் முடிஞ்சு முதல் அம்பே, இப்பதான் விட போறார். ஒரு பெண்ணை குறித்து விடுறதுக்கு சொல்றாரே, ஸ்ரீவதம் பண்ணலாமோ கூடாதோ, இவர்கிட்ட நம்ம பேசறதுக்கு முடியல, என்ன நடக்குமோன்னு ஒரு நிமிஷம் நின்னா. பக்கத்துல இருக்கிற தட்டரா, ராமா என்ன காத்துட்டு கேப்போ, இவ்வளவு கொண்டுனு சொன்னேன்னு என்ன? ராமன் பதில் சொல்றார், பெண்ணாச்சே கொல்லலாமான்னு யோசனை, இவளையா பெண்ணுங்கிற, இவளை பார்த்து இவளை மட்டும் விட்டு வச்சே நாடே உபயோகப்படாது, அத்தனை பேரையும் அழிச்சிட்டு போடுவள், உடனே கொல். அப்ப ராமன் சொல்ற வாக்கியம் ரொம்ப முக்கியம், நான் இதை கேட்டே இருக்க கூடாது விஸ்வாமித்திரரே, என் தந்தையார் பார்த்து உன் பின்னே போயன்னு சொன்னார், நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்ய சொன்னார், அதை மாற்றி கேள்வி கேட்பது என் குற்றம், பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிக சேதி கர்த்தவ்யம் அபிசங்கையா, தந்தை சொன்னார் இராமன் செய்தான், குசிகன் சொன்னார் இராமன் செய்தான், இவ்வளவுதான் சரித்திரத்தில் இருக்கணுமே தவிர தந்தை சொன்னார் ராமன் கேட்டான் இருக்கக்கூடாது. மறுகள்ளி கேட்க ராமன் கேட்க மாட்டார், விஸ்வாமித்திர சொன்னாரா ராமன் கேட்டுட்டான் இருக்கணும். இப்ப இது நடந்தது திரேதாயுகத்தில் இல்லையோ, அடுத்து துவாபர யுகம் கதை சேர்த்து சொல்றேன். திரேதாயுகத்திலே விஸ்வாமித்திரங்கிற ஜீவாத்மா சம்சாரி, அவர் சொல்றத சர்வேஸ்வரன் கேட்கிறார் பரமாத்மா, இது முன் யுகம். அடுத்த யுகம் துவாபர யுகம் வந்தது, சம்சாரி அர்ஜுனன், பரமாத்மா கண்ணன், கண்ணன் அர்ஜுனனை பார்த்து சண்டை போடுங்கிறார், அது என்னமா போடுவேங்கிறான், அப்படியே மாறி போச்சு ரெண்டு யுகத்துக்கும். முதல் யுகத்திலே சம்சாரி சொல்றத சர்வேஸ்வரன் கேட்டார், அடுத்த யுகத்துல சர்வேஸ்வரன் சொல்றத சம்சாரி கேட்கறதா இல்ல. அப்ப கலியுகத்தை பத்தி பேசவே வேண்டாம், நம்ம இப்ப பேசினது ரெண்டு யுகம் வேற, திரேதாயுகத்தை பத்தியும் துவாபர யுகத்தை பத்தி பேசியிருக்கோம், இப்ப கலியுகத்தை பத்தி யார் சொன்னத யாரும் கேட்கவே போறது இல்லையா, அதனால அன்னைக்கே நம்ம ஒண்ணு சமாதானப்படுத்திக்கலாம், துவாபர யுகத்திலேயே நடக்கல எங்களுக்கா கேட்கலிப்போம், ஏன்னா அந்த யுகமே அப்படித்தானே நூட்டு, பிதுர்வச்சன நிர்தேசாது பிதுர்வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிக சேதி கர்த்தவியம் அபிசங்கையா கரிஷ்யாமின சந்தேகாஸ்தாடகா வதமுத்தமம் கோ பிராமண ஹிதார்த்தாய தேசச்ச ஹிதாயச்ச, தேசம் நன்னா இருக்கணும், பசுக்கள் நன்னா இருக்கணும், பிராமணர்கள் நன்னா இருக்கணும், அதற்காக நீர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறேன். ஒரே அம்புதான், வந்தவள் முடிந்தே போனாள், உருவ வன் கணையொன்னேவி மூர்த்தினி ராம உபாக்கிராய இதம் வச்சனம் அப்ரவீத் இஹாத்ய ரஜனீம் ராம வசாம சிவதர்சன சஃப்பிரபாதே கமிஷ்யாம ததாசிரம பதம் மம விஸ்வாமித்ரவச்சுத்வா ஹிருஷ்டோ தசரதாத்மஜா. சரி ரொம்ப பெரிய காரியம் உண்டாராமா, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குவோம், தாட்டகாவனம் இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சேவிக்கலாம், ரொம்ப பெரிய இடம், சுத்தாசிரமம் வர்றதுக்கு ஒரு 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 25 மைல் முன்னாடி தாட்டகாவனம் வரும், அந்த இடத்துல பெரிய உருவ பொம்மை தாட்டக பொம்மையே வச்சிருக்கா, வச்சுட்டு அங்கிருந்துதான் நம்ம பக்சருக்கு போனோம், பக்சர்ல போனா சித்தாசிரமம் வாமனாசிரமத்தை சேவித்துக் கொள்ளலாம், அதுக்கு நடுவுல தான் எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்தார் விஸ்வாமித்திரர். தானி திவ்யானி பத்ரந்தே ததாமி அஸ்திராணி சர்வசஹ தண்டச்சக்கரம் மகத் திவ்யம் தவதாஸ்யாமி ராகவ தர்மச்சக்கரம் ததோ வீர காலச்சக்கரம் ததைவச காலச்சக்கரம் தர்மச்சக்கரம் தண்டச்சக்கரம் விஷ்ணு சக்கரம் என்னென்ன என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். அங்கிருந்து சித்தாசிரமத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹ, ராமா ரொம்ப அழகா இருக்கு பத்தியா, இதுதான் வாமனமூர்த்தி முன்னாடி இருந்த ஆசிரமம். இந்த ஸ்லோகம் எப்படி அமைப்பு இருக்குன்னா, ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனஹ வாமனஸ்ய பூர்வாசிரம, இது வாமனமூர்த்தி முன்னாடி இருந்த ஆசிரமம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அது ரொம்ப ஆச்சரியமா, கவிஞர்கள்லாம் எப்படி எழுதுவாள்னா, ராம ஏஷ பூர்வாசிரம உனக்கு பூர்வாசிரமம் இது அப்படின்னா, ராமனுக்கு பூர்வாசிரம் வாமனாசிரமம் இல்லையோ, இவரே தானே முன்னாடி வாமனமூர்த்தியா அவதரிச்சிருக்காரு, இது வாமனனுக்கு பூர்வாசிரமம் இல்ல, ராமா தவ பூர்வாசிரமா, இது உனக்கு பூர்வாசிரம் போல் இருக்கு, ஏட பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மனா இஹ ராம மகாபாஹோ விஷ்ணுர் தேவ நமஸ்கிருதா வருஷாணி சு பகூனீக ததா யுகசதானிச்ச வரம் வரத சுப்ரீதா தாதுமர்கசி சுப்ரத அதித்யா தேவதானாஞ்ச மம செய்வ அனுயாசிதம் புத்திரத்வங்கச்ச பகவன் அதித்யா மமசானக. வா செல்வோம், மேற்கொண்டு யஜ்ஞத்தை புரிவோம். போனார், 6 நாட்கள் ராத்திரி பகர் இல்லாமல் ராமன் கண்விழித்து யஜ்ஞத்தை ரட்சித்தான். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமா சேர்ந்து தூங்கவே இல்லை. அத்ய பிரபுதி ஷட்ராத்திரம் ரக்ஷதாம் ராகவௌ யுவாம் தீக்ஷாம் கதோஹ்யேஷ முனிர் மௌனித்தஞ்ச கமிஷ்யதி தௌது தத்வச்சனம் ஸ்ருத்வா ராஜபுத்ரௌ யசஸ்வினௌ அனித்ரம் ஷட் அகோராத்திரம் தபோவனம் அரக்ஷதாம். யார் எதிர்த்து வந்தாலும் ஜாகரூகர்களாய் விழிப்புணர்வோட இருந்து 6 நாட்களும் காத்தார்கள். 6வது நாள் முடிய போறது, அப்பதான் இந்த 2 ராட்சசர்களும் வரா, சிக்ஷேப பரமக்ருத்தா மாரீச்சோரசி ராகவ சதேன பரமாஸ்திரேன மாணவேன சமாகதா சம்பூர்ண யோஜன சதன் கிப்தா சாகர சம்ப்ளவே. ரெண்டு பேரையும் கொண்டு இருக்கணும் செயலராமன். மாரீசன ஓட்டி கொண்டு போய் எங்கேயோ தள்ளுட்டார் சமுத்திரத்திலே, ஆனா சுபாகுவ மட்டும் கொண்டுட்டார். ராமனிடத்தில் இது ஒரு குறபாடுன்னு வச்சுக்கணும். குறபாடு இல்ல, எதுக்காக சொல்லவர் என்ன, ஆங்காங்கு எப்ப சண்டை நடந்தாலும் ஒத்தர மிச்சம் வச்சிருவார். இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ராமன் மைண்ட் தான். இது முதல் யுத்தம், இவங்க மிச்சம் விட்டுட்டாரோ இல்லையோ, இவன் தான் கடைசியில வந்து மொத்தத்தையுமே கெடுத்தான். இந்த மாரீசன் இங்கேயே கொண்டிருந்தா வம்பே இருந்திருக்காது. நாம அடுத்த நாலு நாள் இல்ல, இன்னைக்கே முடிச்சிருக்கலாம். மேல ஒண்ணு கட்டமே பட்டிருக்க வேண்டாம், எல்லாம் ஆயிருக்கும். ஆனா அப்படி இல்ல, இங்க விட்டுட்டாரா, அடுத்து பார்த்தீங்கன்னா 14,000 ராட்சசர்களோட சண்டை போட்டாரு வேண்டாமே. அதுக்கு முன்னாடி சூர்பனகம் வந்தாலும் வந்திருக்கே காது மூக்கு அறுத்து விட்டுட்டா, கொன்னு இருக்கணும். காது மூக்கு அறுக்கவே தான் அவ போய் ஜனஸ்தானத்துல 14,000 பேர்ட்டி சொல்லிட்டா. சரி, அவ சண்டை போடுறதுக்காக வந்தா. அகம்பனன் ஒத்தனே ஒத்தனை மிச்சம் வச்சுட்டார். அவன் போய் தான் மொத்த கதையை ராவணன் இடத்துல எடுத்து சொன்னான். எங்கேயானாலும் மிச்சம் வச்சிருவார். கண்ணனிடத்துல இந்த கஷ்டமே இல்லை. யாரானு கோகுலத்துக்குள்ள வந்தா திரும்பி போனாலுங்கிற சரித்திரமே கிடையாது. உள்ள வந்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அவருக்கு தெரியுமே தவிர, யாரு திரும்ப முதல்ல வந்தது பூத்தனா, கடைசியில வந்தது கேசி. பூத்தனையில இருந்து கேசி வரைக்கும் இதை கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவம்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரபந்தம் பண்ணித்தார். அதுல தெரிவிக்கிறார், பால்யோசித்தென்னபர தேஷ்டித விஸ்புலிங்கே யஸ்யா லபந்த சலபத்த மகோனிகூடா. ஹே கிருஷ்ணனே, நீ கீழே பிறந்தது ஒரு ஆயர் குலத்தினர் தோன்றும் அணிவிளக்காக. விளக்கேற்றி வச்சா விட்டில் பூச்சி தானே வந்து பிராணன் விடும். கூப்பிடாது விளக்கு, தானே விட்டில் பூச்சி விழுந்து விழுந்து உஷர விட்டுடுமோ இல்லையோ. நீ தான் ஆயர் குலத்தினர் தோன்றும் அணி விளக்கு. விளக்கு பூத்தன ஒரு விட்டில் பூச்சி, அதாசுரன் விட்டில் பூச்சி, திருணாவர்த்தன் விட்டில் பூச்சி, அதுபடி ஒரு ஒரு அசுரனா விட்டில் பூச்சி ஆட்டம் வந்து வந்து உயிரை விடுறான். அதனாலே அந்த ஊருக்கு உள்ள போற ஒரு வழி பாதைன்னு போட்டுக்க பாருங்க, அங்கங்க உள்ள மட்டும் போலாம், வெளியில வர்றதுக்கே முடியாது. கோகுலத்து வாசல போட்டு போகுது, இது ஒரு வழி பாதை, யாரானு உள்ள வந்தீங்கன்னா திரும்பி போக முடியாது. பக்தர்களுக்கும் அவ்வளவுதான். என்ன இவெல்லாம் அபக்தர்கள், அபக்தர்கள் உள்ள போனா உயிர் போயிடும், அசுரர்கள் போனா, பக்தர்கள் போனா வரவே மாட்டாளே. கண்ணன் அங்கதான் இருக்காரு, நம்ம எதுக்கு திரும்பி வரப்போறோம். அதனால பக்தர்கள் போனாலும் திரும்பி வரமாட்டா, அபக்தர்கள் போனா உயிரே போயிடும். இப்படித்தான் கண்ணன் கோகுலத்தை ஆண்டான். ஆனா ராமன் இடத்துல அப்படி இல்லை, ஒருத்தர் இப்ப மிச்சம் வச்சுட்டார். ஆனா இந்த மிச்சம் வச்சாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒருத்தரை மட்டும் கொண்டுட்டாரே, மற்றொருத்தரை ஓட்டி விட்டுட்டாரே, எதுனாலேன்னா. இப்போ ஒரு முக்கியமான அர்த்தம், கொஞ்சம் சூக்ம அர்த்தம், இத்தனை சிரிச்சின் கேட்டுடோ இல்லையோ, கொஞ்சம் நிமிந்து உட்காந்து கேட்கணும், அப்பதான் என்ன சொல்ல போறோங்கிறது தெரியும். நம்ம அனாதிகால பாபங்களாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ காலமா விடாம பாப புண்ணிய ரூப கர்மங்களை பண்ணி 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 சேர்த்து வச்சிருக்கோம். அதே ரெண்டு விதமான கர்மங்களா பிரிப்பான், சஞ்சித கர்மான்னு ஒண்ணு, பிராரப்த கர்மான்னு ஒண்ணு. சஞ்சித கர்மானா மூட்டை மூட்டையா நம்ம சேர்த்து வச்ச கர்மா, பிராரப்த கர்மான்னா அதுல இருந்து சில கர்மங்களை எடுத்து நாம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இல்லையோ, ஆரப்த தொடங்கிய, பிராரப்த அனுபவிக்க தொடங்கி இருக்கிற கர்மங்கள். சஞ்சித கர்மா அப்படியே ஜாகிரதையா இருக்கும். இந்த பிராரப்த கர்மாவுக்கு பல பிறவிகள் எடுத்துட்டே இருப்போம். பிறவி எடுக்க எடுக்க அப்ப பண்ற பலதுல மேல மேல கர்மங்களை சம்பாதிப்போம், அது சஞ்சித கர்மாவில் போய் சேர்ந்துட்டே இருக்கும். இந்த பிறவிகள்லாம் முடிஞ்சுட்டு பிராரப்தம் முடியறச்சே மறுபடியும் இன்னொரு மூட்டை சஞ்சித அதுல இருந்து எடுத்து பிராரப்த கர்மா மறுபடியும் அனுபவிப்போம். இதுக்கு நடுவில் தான் சரணம் பக்தின்னு போய் பெருமாட்ட நிற்கிறோம். இது சரணம்னு என்னைக்கு சொல்றோமோ, இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் பூர்வ ஆகம்னு பேர். சரணாகதி பண்ணின அப்புறமும் மோட்சம் போறது கொஞ்சம் நாள் இருக்கும் இல்லையோ, அடுத்த நாளே கொடுத்துட போறாரா, அப்படின்னா பண்ணவே வரமாட்டா யாரும். நல்லவேளை ஏதோ கொஞ்ச நாள் உசிர் இருந்து இந்த ஜென்மத்தினுடைய முடிவிலேங்கிறதுனால பண்றதுக்கு நாலு பேர் வரான். இது மட்டும் நீ ஆச்சாரிய இடத்துல போங்க, சமாசனம் பண்ணிங்கோ, அவர் பெருமாள்கிட்ட சொல்லி உடனே வாங்கி கொடுத்துருவாரு. நான் அடி 75 வயசுக்கு போறேன்னு இன்னைக்கெல்லாம் நான் வரவே இல்லை சுவாமி, ஆட்டம் 70-75 மேல பாத்துப்போம்னா. அதனாலே நாம இப்ப போறோம் நிக்கிறோம்னா சரணம்னு சொன்னதுக்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் பூர்வாகம். நாம சரணாதி பண்ணின பிற்பாடும் பல பாபங்கள் நம்மளை விட்டு கூடாது, சரீரத்தோட இருக்குமே. சம்சாரத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் அது படுத்துற பாட்டை படுத்துதானே தீரும். அதுக்கெல்லாம் உத்தராகம்னு பேர், பூர்வ அகம் உத்தராகம். இத உபனிஷத்துல ரெண்டு வாக்கியங்கள் விளக்குகின்றன. தத்யதா புஷ்கர பலாசே ஆபஹ நஸ்ருஷ்யந்தே ஏவமேவம் விதி பாபம் கர்ம நஸ்ருஷதே. இது ஒரு வேத வாக்கியம். உபனிஷத்து சொல்றது எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ அதப்போல் பகவான் என்னுடைய உத்தராகங்களை ஒட்டற்று விளக்கி விடுகிறான். அப்படின்னா தாமரை இலையில தண்ணீர் இருந்தது, தட்டுங்கோ செவடே தெரியாது கீழ் வந்துடும். அத போல நாம சரணம்னு சொன்னதுக்கு பின்னாடி பண்ணிருக்கிற பாபங்களை எல்லாம் நம்மோட ஒட்டாம விலக்கி விடுவார். அதே முன்னாடி சொல்லு சத்யதா புஷ்கர பலாசியாபா போல அசத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானா பிரதூயந்தே. ஒரு பெரிய நெருப்பு கொதிச்சிருக்கு எரிஞ்சிருக்கு, அதுல கொண்டு போய் ஒரு பஞ்சு பொதி அப்படி போடுங்க உருமாஞ்சி எரிச்சிடும் இல்லை. அதப்போல் சரணம்னு பகவான் இடத்துல சொன்ன உடனே என்னுடைய முன் பாவங்களை அத்தனையும் உருமாய்த்து எரித்து விடுகிறான். அப்ப ரெண்டு பாவங்களையும் ஒரே மாதிரி அழிக்கலவர். சரணங்கிறதுக்கு முன்னாடி பண்ணிருக்கிற பாபத்தெல்லாம் எரிச்சுடுறார் அழிச்சுடுறார், ஆனா சரணங்கிறதுக்கு பின்னாடி பண்றதெல்லாம் விளக்குகிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம், உன்னை விளக்கி விடுறார், உன்னை எரிச்சு விடுறார். இது ரெண்டும் உபனிஷத்து சொல்றது. இப்போ இது ஆண்டாள் தன் பாசுரத்திலே மாயனை மண்ணு வடமதுரம் ஐந்தனை தூய பெருமியர் யமுன துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் பிரியிருப்பார்கள். போய பிழைன்னு சொன்னது சரணங்கிறதுக்கு முன்னாடி பண்ண பாப்போம், புகுதருவான்னு சொன்னது சரணங்கிறதுக்கு பின்னாடி. புகுதருவான்னு வரப்போறதுன்னு அர்த்தம் இல்லையோ, போயான்னு சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லையோ. அப்ப போய பிழை புகுதருவான் நின்றனவும் ரெண்ட பிரிக்கிற ஆண்டாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறத போக்குற விதம் வேற, பின்னாடி பண்ண போறத போக்குற விதம் வேற. இது புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் மாரீசனை ஓட்டி விட்டு சுபாகுவை அழிக்கிறான் பெருமான். சுபாகு அழிச்சது பூர்வாகங்களை அழிக்கிறா போலே, மாரீசனை ஓட்டி விட்டது உத்தராகங்களை விளக்கறா போலே. ரெண்டையும் ஒன்னா பண்ணலையோ அவர். அந்த வித்தியாசம் தெரியட்டும்ங்கிறதுக்கு தான் இந்த சரித்திரமே. அதனால வெறும சரித்திர பாகமா மட்டும் இருக்காது, ரொம்ப ஆச்சரியமான உட்கருத்துக்களோட தான் பெரியவர்கள் எதையுமே எழுதி வைப்பவர்கள். அப்ப முன் பாபங்களை அழித்து விடுகிறான், பின்பாக்கத்தனையும் வெட்டற்று விளக்கி விடுகிறான். இது ரெண்டு உபனிஷத் வாக்கியத்தாலே ஆஹா அதுவும் முடிந்தது. ஆறு நாட்கள் யாவது சம்ரக்ஷணம் ஆயிடுச்சு, இனிமே கிளம்ப வேண்டிதான். பிரபாதாயாம் து சர்வர்யாம் கிருத பௌர்வாண்டிக கிரியவ் விஸ்வாமித்த ரிஷிஞ்சான்ய சகிதாப அபிஜக்மது மைத்தலஸ்ய நரஸ்ரேஷ்ட ஜனகஸ்ய பவிஷ்யதி யஜ்ஞ பரமதர்மிட்ட தத்ர யாஸ்யாமஹே வயம். விஸ்வாமித்தர் தங்காரி முடிஞ்சு போய் சொல்லி வேணும்னு எப்படி பேசுறா பாருங்க. ஆமா நான் இங்கேயும் புறப்பட்டு போறதா இருக்கேன், நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாக சம்ரக்ஷணம் ஆயிடுச்சு, நான் இங்கேயிருந்து மிதிலா தேசத்துக்கு ஏதோ பெரிய யஜ்யம் இருக்கான், அதுக்காக மேற்கொண்டு போறேன், நன்றி விடை பெற்றுக் கொள்ளுகிறேன், போகலாமான்னு அவர். ராமன் பார்த்தார், வசிட்டர் என்ன சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இல்ல போல் இருக்கு, உன் பிள்ள நல்லத்துக்காக கூப்பிடுறான்னு சொல்லித்தானே உன் மூட அனுப்பிச்சு வச்சார் அவர். என் நல்லத்தை நீர் இன்னும் பண்ணவே இல்லை, உம்ம நல்லத்தை மட்டும் பண்ணிட்டு என்ன இங்கேருந்து போன்னு சொல்லி பத்திரா, நான் வந்தது சீதா கல்யாணத்துக்கு, அதை விட்டுட்டு நீர் உம்மகாரி ஆனவுடனே போங்கிறீரே, தேவரீர் எங்க போறீரோ கூடவே வரேன்ட்டா நாம. அது சொல்லும் போது இல்ல இல்ல என் காரியம்லாம் கேட்கவே இல்லை, இல்ல இல்ல எங்க தாப்பனார் உம்ம பின்னாடி அமைச்சிருக்கார், எங்க போகணும்னாலும் அங்கதான் போகணும்னு சொல்லியிருக்கார், அதனால அங்க எங்க போறீரோ நான் வரேன் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லுகிறான். ஏவ முக்துவா முனிவராக பிரஸ்தானம் அகரோத்ததா உத்தராந்திகம் உத்திஷ்ய பிரஸ்தாதும் உபசக்கிரமே தேகத்வா தூரமத்வானம் லம்பமானே திவாகரே வாசம் சக்ரூர் முனிகனாக சோனாகூலே சமாஹிதாக. அப்ப ராமன் கைகூப்பிண்டு விஸ்வாமித்திரத்தில் பிரார்த்திக்கிறான், இமௌஷ்ம முனிஷார்தூல கிங்கரவ் சமுபஸ்தித்தவ் ஹே முனிஷார்தூல முனிவர்களுக்குள் புலி போன்றவரே இமௌ ஸ்ம முனிஷார்தூல இமௌ நாங்கள் இருவரும் இதோ நிற்கிறோம், உமக்கு தொண்டுபுரிய காத்திருக்கிறோம், நீர் என்ன ஆணையிடுகிறோரோ கூட வருகிறோம். மறுபடியும் இது சர்வேஷம் சம்சாரிய பார்த்து சொல்ற வார்த்தை அப்படின்னு என்ன, குருவுக்கு இப்படித்தான் சிஷ்யன் கைகீரம் பண்ணணும்னு அர்த்தம். அதை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பகவான் பண்ணி காட்டுறார். இமௌஸ்மௌனி சார்தூல கிங்கரவ் சமுபஸ்திதம் சரி வா உன்னையும் அழைத்துக் கொண்டு போகிறேன், நான் வடக்கு நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். இப்ப இவ்வளவு நேரம் நாம பார்த்தது தெரியுமா, அயோத்தியா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, அங்கிருந்து கிழக்கு நோக்கி வா நடந்து வரா, சரையு நதியினுடைய தெற்கு கரையோரமா வந்து கங்கா சேர இடத்தை தாண்டி அப்புறம் பக்சர் பீகார்ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்திலிருந்து பீகாருக்குள்ள வரணும், சாப்ரான்னு ஒரு இடம் வரும், அது உத்தரப்பிரதேசம் பீகார் சேர்ற இடம், அந்த சாப்ரா தாண்டின பிற்பாடு பீகார்ல பக்சர் வரும், பக்சர்ல தான் இவ ஆறு நாள் தங்கியிருந்தா, தங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு நோக்கி போனால் கங்கக்கரையில பாட்னா வரும், அந்த இடம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பாட்னாவை தாண்டின உடனே விசாலா நகரம்னு வரும், அதை தாண்டித்தான் இவ போறாப்போம். அப்ப இப்படி இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி கீழ் நோக்கி வந்துட்டு மறுபடியும் உத்தர திசை வடக்கு திசையை நோக்கி போக ஆரம்பிச்சா மொத்த பீகாரத்தையும் கடக்கணும், கடந்துட்டு கடைசி இடத்துல சீதாமரின்னு ஒரு இடம் வரும், அது நேபாளத்தில் இருக்கிற எல்லைக்கு நாம உள்ள ஒரு 50 மைல் தொலைவு, அந்த இடத்துலதான் சீதா அவதாரம் பண்ணின இடம், அந்த இடத்துக்கு ராமன் போல, ஆனா அந்த இடத்தை தாண்டி நேர போய் வடகிழக்கு ரூபத்துல போனால் மிதிலாபுரி, அங்கதான் ஜனகபுரி, ஜனக மன்னவன் ஆண்டு வந்த இடம், அந்த இடத்துக்கு தான் கூட்டின்னு போறாரு இப்ப விஸ்வாமித்திரர். அதனால இவ கிழேந்து மேல் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். படக்க உத்தராந்திஷம் உத்திஷ்ய பிரஸ்தாது உபசக்கரமே தேகத்வா தூரமத்வானம். அப்ப ஸ்ரோணாநதி கரை வந்தது, அங்க தங்கரா. ஏற்கனவே சரையு நதிக்கரையில தங்கியாச்சு, கங்கா நதிக்கரையில தங்கரா, சோனா நதிக்கரையில தங்கரா. ஒரு ஒரு நதிக்கரையிலும் ஒரு ஒரு கதை சொல்றாரு. இப்ப அடுத்த கதை சொல்றார், குஷநாப கன்யா உபாக்கியானம் சொல்லி நான் எப்படி பிறந்தேன்னு கதை சொல்லிட்டார். அதாவது பிரம்மா, பிரம்மாவுக்கு உள்ள குஷர், அவருக்கு உள்ள குஷநாபர், அவருக்கு உள்ள காதி. அந்த காதியோட பிள்ளைதான் விஸ்வாமித்திரர். காதிக்கு சத்தியவதி அப்படிங்கிற பொண்ணு பிறந்தா. இது ஒரு சுருக்கமா சொல்றேன். பரசுராமருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு. அதுக்காக மட்டும் என்னதுங்கிற கதையை மட்டும் சொல்றேன். காதி, காதிக்கு மனைவி, காதிக்கு அவருடைய மனைவிக்கும் பெண்ணும் பிறந்தார்கள். கூடவே விஸ்வாமித்திரர் பிறந்தார். முதல்ல விஸ்வாமித்திரர் பிறக்கல, அக்காள் தமக்க மட்டும்தான் முதல்ல இருந்தா. ஆனா அந்த மனைவிக்கு, அதாவது காதியினுடைய மனைவிக்கு, நமக்கு பிள்ளை பிறந்தா தேவையில்லைன்னு ஒரு ஆசை இருந்தது. இவர்களோ க்ஷத்திரியர்கள், காதி க்ஷத்திரியர், விஸ்வாமித்திரரும் பிறவியாலே க்ஷத்திரியர். அதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷி பட்டம் பெறணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். அப்ப காதி, காதிக்கு பொண்ணு பிறந்தாச்சு. அந்த பெண்ணுக்கு ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷியை கல்யாணம் பண்ணிச்சா. இவா க்ஷத்திரியாள், ஆனா ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டா. இவளுக்கு தாயா இருக்கு, அதாவது மாமியா இருக்கு, ரிச்சிகருடைய மாமியா இருக்கு. நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அதே சமயம் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கோம், பெண்ணுக்கும் குழந்தை பிறணுங்கிற ஆசை இருந்தது. அதனால மாப்பிள்ளையின் இடத்துல போய் பிரார்த்திக்கிற, அவர் பெரிய ரிஷியாச்சே, அதனால அவரிடத்துல பிரார்த்திக்க சொல்லி பெண்ணை விட்டு பிரார்த்தித்து, எனக்கும் சரி என் தாய்க்கும் சரி புத்திர பாக்கியம் வேணும், அதற்கு நானும் போடும்னு கேட்கிறாள். அவர் ஒரு சரு, சருங்கிறது ஒரு பாயசம், அது உயர்ந்த சரு. அந்த சருவை தயார் பண்ணி இது இது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வச்சுட்டார். இதனால உன் தாயாரு குழந்தை பிறக்கட்டும், இதனால நமக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு ரெண்டையும் பண்ணி வச்சார். அவர் பிராமணர் இல்லையோ, அதுக்கு தகுந்த எண்ணத்தோட பிறக்கிறதுக்கு அங்க சரு சரு தயார் பண்ணார். இவருக்கு மாமியாருக்கு பிறக்கணும்னா க்ஷத்திரியர்களோ இல்லையோ, அதுக்கு தகுந்த சரு தயார் பண்ணார். ஆனா இந்த பெண்ணோட அம்மா வந்தவள், என்னதான் இருந்தாலும் ரிஷி தம்பிள்ளதான் வசத்தியா பிறக்கணும்னு வசந்த சரு பண்ணி வச்சிருப்பார், அதை நாம எடுத்து சாப்பிடுவோம்னு சாப்பிட்டான். இது மாறி போச்சு பாருங்க. இது மாறி போன விஷயம் அப்புறம் தான் பெண்ணுக்கே தெரிய வந்து போய் கணவன் இடத்துல மன்றாடுறான், தப்பு நடந்து போச்சு, அடி எனக்கு தெரியாது, நான் காரணம் இல்லை, இப்படி அவ பண்ணிவிட்டாள்னா ஒன்னும் பண்ண முடியாது பெண்ணு, நான் எப்ப பகவான பிரார்த்திச்சுன்னு எடுத்து வச்சேனோ அதுக்கு தகுந்தாப்புலதான் குழந்தை பிறக்கும். இனி உனக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப கோபித்தனாக பிறக்க போகிறான், அவனுக்கு க்ஷாத்திரவ தேஜஸ் இருக்கும், க்ஷத்திரியனுக்குரிய கோபம் இருக்கும்னு உடனே அவன் அடிங்கிவிட்டான். அப்ப விழுந்து பிரார்த்திக்கிறா, இல்ல இல்ல கூடாதுன்னு, கூடாதுன்னு நான் தள்ளி போட முடியாது, ஒண்ணு வேணா செய்யறேன், அடுத்த குழந்தைக்கு வேணா சொல்றேன் அப்படின்னா இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க முடியும். அப்ப நான் சொன்ன சாபம் நடந்துதான் தீரும்ட்டார். அதனாலதான் முதல்ல இவா ரெண்டு பேருக்கும், ருச்சிகருக்கும் சத்தியவதிக்கும் ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னியே அந்த கோபத்தோட இருந்திருக்கணும், ஆனா இவர் கொஞ்சம் சாபத்தை மாத்தி விட்டாரோ இல்லையோ, அதனாலதான் ஜாமதக்னியன் என்ன பேர் பெற்ற பரசுராமன் அந்த கோபத்தோட பிறந்தார். அதனால பரசுராமன் ரிஷிகருக்கு பேரன், பிராமண வம்சத்துல பிறந்தவர், ஆறி இருந்திருக்கணும். ஆனா அவ்வளவு கோபத்தோட இருந்தாரே, நான் சரு க்ஷத்திரிய சரு, அதனால அங்க அந்த மாதிரி ஆச்சு. இங்க மாறி போச்சு இப்போ, அதாவது காதிக்கு இப்ப அவருடைய மனைவி மாத்தி சாப்பிட்டாலும் இல்லையோ, அதனால இப்ப அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் தான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் பிறப்பால க்ஷத்திரியராக இருந்திருந்தாலும் பிராமணராக இருக்கணுங்கிற ஆசை அவருக்கு ஏற்பட்டு போச்சு பாருங்க. இந்த சரு மாறாடினது தான் காரணம். அந்த சரித்திரத்தை தானே இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிறார். பிரம்மயோனிர் மகானாசீத் குஷோ நாம மகாதபாக அக்ரிஷ்ட விரத தர்மஜா சஜ்ஜன பிரதிபூஜக. விஸ்வாமித்திரர் தன் வம்சத்தை சொன்னார். அடுத்தது குமார உற்பத்தி, கந்தர் எப்படி பிறந்தார், திதி தேவிக்கு எப்படி 49 பிரித்தெடுத்தார்கள், அதெல்லாத்தையும் சொல்லிட்டு மேலே சகரபுத்திர ஜென்மா, கங்கை எப்படி கீழே வந்தது, கங்கை கரையில் உட்காந்துருக்காள். அதனாலே கங்கை கீழே வந்த சரித்திரத்தை சொல்றேன்னு ராமா, உன்னுடைய மூதாதையன் ஒருத்தன் சகரன், சகரன் அவனுக்கு பேர், சகர கரன விஷம், அவர் பிறக்கிறச்சேவே விஷத்தோடய பிறந்தானான், யாரும் பிறக்க கூடாதுங்கிறதுக்காக விஷம் வச்சிருக்கா, அதனால அத்தோட பிறந்ததுனால சகரன் அவனுக்கு பேர். சகரனுக்கு ரெண்டு மனைவிமார்கள், சகரோ நாம தர்மாத்மா பிரஜா காமச சா பிரஜா வைதர்ப துகிதா நாம கேசினி நாம நாமதா, கேசினின்னு ஒரு மனைவி, ஜேஷ்டா சகரபத்னி சா தர்மிஷ்டா சத்யவாதினி அரிஷ்டநேமி துகிதா சுபர்ண பகினி துசா த்விதீயா சகரஸ்யாசி பத்னி சுமதி சங்கீதா. ரெண்டு பத்னிகள், ரெண்டு பத்னிகளும் பிள்ளை பெற வேண்டு பெருமானை பிரார்த்திக்கிறார்கள். அப்ப பகவான் சொல்றார், உங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு தரேன், நிறைய பிள்ளைகள், குறைச்சலான புத்தி, அப்படியா ஒரே பிள்ளை நிறைய புத்தி சாத்திக சிரத்தை எது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஒத்தி நிறையா 60,000 பிள்ளைகள் பிறந்தா, 201 அசமஞ்சஸ் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தான். ஆனா சொன்னா போல என்ன ஆயிடுச்சுன்னா அது அசமஞ்சசம். என்ன புத்தி இருந்ததே தவிர உனதுக்கு முயற்சியே இல்லை. நாம சொல்லுவோம் என்ன ஒரு அசமஞ்சசமா இருக்க. அது போல இது அசமஞ்சசம் அவனுக்கு பேர். இந்த ரெண்டு பேர் இருந்தார்கள். அப்ப ராஜா சகரன் யாகம் பண்ணுகிறான். அதாவது குதிரை அசமேத யாகம் பண்ணி குதிரையை ஓட்டி விட்டுருக்கார். அது நாடு முழுக்க சுத்திட்டு வரும். அந்த சமயத்துல குதிரையை காணும். காணம்னு உடனே இந்த 60,000 பிள்ளைகளை நீங்க போய் குதிரையை தேடுவாங்க, அப்பதான் யஜ்யத்தை பண்ணி முடிக்க முடியுங்கிறதுக்காக ராஜா அனுப்புறார். இந்த 60,000 பிள்ளைகளும் அது மூர்க்க பிள்ளைகள். ஆனால் அப்படி தேடின் தேடின்னு போய் கீழ் லோகத்துக்கு போனா கபிலமுனி இவர் அமர்ந்திருந்தார். கபிலாச்சாரியர் பகவானுடைய அவதாரமேனு சொல்லுவார்கள். அவர் அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பக்கத்துல இந்த குதிரை நின்றுது. அவர் ஒண்ணும் குதிரையை பிடிச்சு வச்சுக்கவே இல்லை. அவர் பாட்டு தெரியாது தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த 60,000 பேரும் இவர் தான் குதிரையை பிடிச்சு வச்சிருக்கார். இவரை ஒத்தை போம்னு கத்திய தூக்கின் ஓடினார். கண்ணை திறந்து பார்த்தார் கபிலர். கோபம் வந்தது. மொத்த பேரும் சாம்பலா எழுதி போய் விழுந்தார். 60,000 பேருக்கும் பிராணம் போச்சு சாம்பல். என்ன நடந்ததுன்னு ஒன்றுக்குமே தெரியல. சரி அசமஞ்சசி இன்னொரு பிள்ளைய போய் பார்த்துன்னு வாழ்னா அதான் தெரியுமே அசமஞ்சஸ் சொல்லு. ஆனால அதுக்கு போய் ஒண்ணும் கிடைக்கல. திரும்பி போய் பார்த்தது கபிலாச்சாரியரை பார்த்தா அதுக்கு ஒண்ணும் தெரியல கண்டுபிடிக்கல. அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அம்சுமான் அப்படின்னு அவருக்கு பேர். அவன் நல்ல ராஜா விஷயம் தெரிந்தவர். அதனால சரி நான் போய் தேடி பிடித்து கொண்டு வருகிறேன்னு போய் கபிலாச்சாரியரை விழுந்து நமஸ்கரித்து தேவரீர் குதிரையை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏதோ பெரியோர்கள்லாம் தப்பு கொண்டுட்டா தேவரீர் க்ஷமித்துள்ள வேண்டும் எப்படியாவது குதிரையை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்க சரின்னு கபிலர் அனுப்பிச்சு வச்சுட்டார். இந்த 60,000 பிள்ளைகளும் சாம்பலா கிடக்கிறாளே அவர்களுக்கு உயிரூட்ட முடியுமான்னு கேட்டான். நான் பண்ண முடியாது அம்சுமான், நீ வேணா ஆகாசத்திலேருந்து கங்கை நதியை பிரார்த்தி அவ கீழே வந்து தெளிச்சாவனா இவர்களுக்கு உயிர் கிட்டலாம் என்று அவர் சொன்னார். அம்சுமானால குதிரையை மீட்க முடிஞ்சதை தவிர கங்கையை கீழே கொண்ட முடியல. அவனுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர். மகாராஜா திலீப சக்கரவர்த்தி. அவன் ரொம்ப நாள் அகோர தபஸ் பண்ணி பார்த்தான் ஆனாலும் கீழே கொண்ட முடியல. திலீபனுடைய பிள்ளைக்கு தான் பகீரதன்னு பேர். ஆக சகரன் அசமஞ்சஸ் அம்சுமான் திலீபன் சகரன் அதாவது திலீபன் அதுக்கப்புறம் தான் பகீரதன் பிறந்தான். அகோர பிரயத்தனம் பண்ணான். மேல இருக்கிற ஆகாச கங்கையை நோக்கி பிரார்த்திக்க கங்கை அங்கிருந்து சொல்றான் நான் கீழே விழறேன். தாங்கறதுக்கு கீழே ஆள் இருக்காள்னா அவள். நான் விழுந்து விடலாம். விழணும்னா எங்க ஓடணும்னு சொல்லு, நாட்டை அழிச்சுடுவேன். நான் விழற வேகத்துல தாங்குமான்னா சரின்னு அப்படியே இருந்தான். இருந்துட்டு பரமசிவனார குளித்து மறுபடியும் கோர தபஸ் பண்ணினான். நீர் தான் அவளை தலையில தாங்கி கொடுக்க வேண்டும் என்ன அவரிடத்துல பிரார்த்திக்கு திருப்பதா அப்படின்னு கங்கைக்கு பேர். அப்ப விழர்ச்சியவே மூன்று தசையில விடுவலாம். ஆகாசத்தை நோக்கி ஒரு தசை, தேவலோகத்தை நோக்கி ஒரு தசை, மனுஷலோகத்தை நோக்கி ஒரு தசை. ஏன்னா அதீத வேகத்தோட கங்கை கீழே இறங்க அப்ப கங்காதரராய் ஜட்டாதரராய் தன்னுடைய சடைமுடியிலே கங்கை நீரை தாங்கி அங்கிருந்து கங்கை கீழே விழருது. பிந்து சரஸ்னு அந்த இடத்துக்கு பேர். அங்க போய் சேவிச்சுன்னா தெரியும் ரொம்ப ஆச்சரியமான இடம். ஸ்படிக மாட்டம் தீர்த்தம். அது விழற வேகத்தை பார்த்தோம்னால கலங்கிய போடுவோம் நாம். அதை போல ஹிமாச்சலத்துக்கு பக்கத்துல போனாலும் ரொம்ப ஆச்சரியமான இடம் பிந்து சரஸ்னு பேரு. அங்கிருந்து கொண்டு இவன் ஓட ஆரம்பிக்கிறான். அவர் சொல்றா நீ உன் தேரை ஓட்டிட்டு போ பகீரதா, நீ எந்த வேகத்துல எந்த திசையில தேர் போறதோ நான் அத்த பின்தொடர்ந்து வருவேன் போ. அவர் ரொம்ப வேகமா ஓட்டிட்டு கிழக்கு சமுத்திரக்கரை வரைக்கும் போறார். அதனாலதான் கங்கை மொத்தம் போய் ஹூக்ளியில போய் கல்கத்தாவுக்கு பக்கத்துல கலக்கிறது பாருங்க. அத்தனை வேகத்துல இந்த ராஜா ஓட்டின்னு போறான். அதுக்கு நடுவில் ஜன்னு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷியினுடைய உள்ள புகுந்து காது வழியா வெளியில வந்தா. அதனால அதுக்கு ஜான் ஹவிங்கிற பேர் வந்தது. பகீரதனால கீழே அழைச்சின்னு வந்தப்பட்டாலும் இல்லையோ பாகீரதிங்கிற பேர் வந்தது. ஆஹ கங்கா பாகீரதி அலகநந்தா ஜான் ஹவி எப்பேற்பட்ட பேர். ஒன்னொன்னுமே சொன்னா கூட நமக்கு பாவனத்துவத்தை ஏற்படுத்தி நம்முடைய பாவங்கள் அத்தனையும் தொலைத்து விடக்கூடிய திருநாமங்கள். அதனால கங்காதேவியை பிரார்த்திக்க அவ கீழே வந்தா. இந்த சரித்திரம் எல்லாம் சொன்னாரப்போ இதுதான் பகீரத பிரயத்தனம்னு பேர். நிறைய தரம் பரீட்சை எழுதினா சொல்லுவா. இப்ப நாம ஒரே பரீட்சையை திரும்பி திரும்பி அதே எழுதிட்டே இருக்கும். என்ன பகீரத பிரயத்தனமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ நல்ல விஷயத்துக்காக பண்ணார். திரும்ப திரும்ப பரீட்சையில பாட்ட விடுறதுக்கு எல்லாம் அவர் எழுதலைப்போ. அதனால பிரயத்தனம்னா நன்னா பண்ணணுங்கிறதுக்காக சொல்லுவார்கள். ஆக கங்கை எப்படி கீழே வந்தாள் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லி சகரனுடைய யஜ்யம் சமாப்தி ஆனதை பத்தியும் கங்கை கீழே அவதரணம் பண்ணினதை பத்தியும் அமிர்தோத்பத்தியம் பத்தியும் சொல்லி அடுத்து விசாலா நகரத்துக்குள்ளே புகுந்தார்கள். அந்த தேசத்து இன்னைக்கு பேர் இருக்குது ஹாஜிபூர்னு பேர். விசாலா நகரம் இன்னைக்கு நாம போய் சேவிக்கலாம். பாட்னாவை தாண்டி துளி வடக்க போன உடனே ஹாஜிபூர்ங்கிற இடம் வரும். அதுதான் விசாலா நகரம். சப்ததாது கிருதே கர்ப்பே திதி பரம துக்ஷிதா. அந்த நகரத்து ராஜா எதிர்த்து வந்து என்ன விஸ்வாமித்திரரே ரொம்ப சுகுமாரர்களான ரெண்டு பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறே யார் அப்படின்னு கேட்க ராமலட்சுமணர்களை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இந்த பிள்ளைகளை நடத்தி அழைச்சின்னு வர்ற சாகச செயல நீர் ஒருத்தர் தான் பண்ணுவீர். திருவடியை பார்த்தாலே நொந்து போயிடுமோன்னு இருக்கு எனக்கு. இந்த குழந்தைகளை போய் நீ நடத்தி கொண்டு வந்திருப்பாரோ இங்க தங்கும். ஒரு நாள் ராத்திரி இருந்து குழந்தைகளுடைய திருவடிகளுக்கு நான் கைங்கிற பண்ணும் பண்ணப்புறம் தான் அனுப்பிச்சுப்பேன் ராஜா சொன்னான். அங்கிருந்து புறப்பட்டார்கள். அடுத்து மிசிலா நகரத்துக்குள்ள நுழையணும். அதுக்கு முன்னாடி அகல்யா சாப விமோசனம். கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா தேவி ஏதோ தவறழைத்தாள்ங்கிற சந்தேகத்தினாலே கௌதமர் சாபமிட அவ ஒரு கல்லு போல கட்ட போல முனிவருடைய ஆசிரம வாசத்துல கிடக்கிறார். ராமலட்சுமணர்கள் நடந்து போறார். விஸ்வாமித்திரன் தெரியும் ராமன அந்த வழியாவே அழைச்சின்னு போறார். அதாவது திருமங்கையாழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார், கங்கையின் கரமேல் பதரிகாச்சிராமத்துள்ளானே, அதாவது தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் பதரிகாச்சிராமத்துள்ளானே. தவம் புரிந்துயர்ந்த மாமுனியான பகீரதன், அவனுக்கு அடுத்து பிறந்த விஸ்வாமித்திரர் இவர்கள் அழைத்துக் கொண்டு போக கங்கக்கரை ஓரமாக நடந்து வந்தார்கள். கடைசியா அப்ப மிசிலாபுரிக்குள்ள நுழைய போறார். வாசல் அகல்ய ஆசிரமம். போன உடனே ராமனுடைய திருவடி பட்டது, கல்லும் பெண்ணாக மாறி போயிடுச்சு. அதத்தான் கௌதமர் அன்னைக்கே சாபமிட்டு இருந்தார், நீ வாசல்ல ராமன் வரச்சே கடப்பேன், ராமனுடைய திருவடி படும், கண்டிப்பா உனக்கு சாப விமோசனம் கிட்டும். அதுவும் கிட்டிச்சு. அப்ப அகல்யக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த இடம்லாம் நீங்க சேவிக்கலாம். கண்டகியும் கங்கையும் கலக்கிற இடத்துல இருக்கு கௌதமருடைய ஆசிரமம். ஒன்னொன்னும் பாக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல சேவிச்சுட்டு அங்கிருந்து வடக்கு நோக்கி போனார்கள். இனி மிசிலா நகரத்துக்குள்ளே நுழைந்தார்கள். சாபமோட்சம் ஏற்படுத்திட்டு விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொள்ள ஜனகனுடைய பட்டணத்துக்குள்ளே நுழைந்து நேர ஜனகனுடைய அரண்மனை போறார். சதானந்தர் அவருடைய குரு உட்காண்டிருக்கார். சதானந்தர் இடத்துல ராமலட்சுமணர்கள் இருந்தார் அப்படிங்கறத விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஒண்ணுனா சொல்றார், இவன் தான் சக்கரவர்த்தி திருமகன், அவர் ஒன்னு அதை கண்டுகொள்ளவே இல்லை, இருக்கட்டும் மேனுட்டார். இல்லை அவன் பெரிய வில்லாளி, கண்டுகொள்ளவே இல்லை. அப்புறம் சக்குன்னு சொன்னார், நீ அன்னை சாபம் முடித்தனன், உன்னுடைய அம்மா தான் அகல்யா, இப்பதான் அவர் சாபத்தை முடிச்சுட்டு ராமன் வந்திருக்காருனா, ஓ எங்க அம்மாவுக்கு நல்லது பண்ணவரான்னு எழுந்து உட்காண்டார். அப்போது சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லி இவர் தான் சக்கரவர்த்தி திருமாரி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு, உன்னை பத்தி சொன்னாத்தானே உனக்கு திருப்தி அப்படின்னு விஸ்வாமித்தர் கேட்டார். யாருக்குமே அப்படித்தான், எனக்கு சம்பந்தம் இருக்கிறத சொன்னத்தானே எனக்கு திருப்தி ஏற்படும். அதனால உன் அன்னையான அகல்யனுடைய சாபத்தை முடித்தார். சதானந்தரும் ஆனந்தப்பட்டார். உடனே ஜனக மகாராஜன் அனைவரையும் அழைத்தான். தனுஷ பத்தி சொல்லுகிறான், விஸ்வாமித்திரரே தேவரீர் எழுந்துள்ளதன் பத்தி எனக்கு ரொம்ப சந்தேகம், ரொம்ப சந்தோஷம்தான், என்னத்துக்காக வந்திருக்கீருங்கிறது தெரியும். ஒரு தனுர்யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான் ஜனக மகாராஜன். தனுஷுங்கிறது வில்லு, நீண்ட வில், பரமசிவனார் கையில இருந்த சிவ சாபம். அந்த சாபம் வரிசையா ஆறு தலைமுறையா இவாள் இடத்துல வந்துட்டு இருக்கு. ஜனகன் தன் பெண்ணான சீதைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் கன்யா சுருக்கமாய் ஸ்வயம்வரமாய் யார் இந்த வில்ல முறிக்கிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி வந்திருக்கிறான். அந்த விஷயத்தை தான் இப்ப வந்திருக்கிற விஸ்வாமித்திர இடத்துல சொல்லுகிறான். பிரத்யுவாச முனிஸ்ரேஷ்டா வாக்கியம் வாக்கிய விசாரதா திரஷ்டு காமௌ தனுஷ்ரேஷ்டம் எதேதத்வை திஷ்டதி ஏதத் தரிசய பத்ரந்தே கிருத காமௌ நிருபாத்மஜௌ தர்சனாதஸ்ய தனுஷா யதேஷ்டம் பிரதியாஷ்யதா ஏவ முக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச மகாமுனிம். ஜனகன் முனிவரான விஸ்வாமித்திரரை பார்த்து, நான் ஒரு கதை சொல்றேன், இந்த தனுஷனுடைய பழைய கதை சொல்லுகிறேன். தேவராத இதி ஖்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகீபதிஹி, சுருக்கமா சொல்றேன். நிமின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா தான் சீதையனுடைய மூதாதையர். ஆறு வம்சத்துக்கு முன்னாடினு சொன்னேனே அது நிமி ராஜா. அவனுக்கு ஏன் நிமின்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போம். நிமி ராஜாவுக்கு பேரா? அந்த ராஜா வந்து தனக்கு புத்திரன் வேணுங்கிறதுக்காக இஷ்டி யாகம், யாகம் பண்ணணும்னு வசிஷ்டரை போய் பிரார்த்தித்தான். நான் வரேன், ஏற்கனவே இந்திரனுக்கு ஒரு யாகம் பண்ணி வைக்கிறேன், ஏத்துனுட்டேன், அதை பண்ணி முடிச்சுட்டு உனக்கு பண்ணி வைக்க வரேன். அந்த நாமா இருந்தா சரி, ஏதோ நாலு நாளைக்கு ஒரு பொருளுக்குன்னு வச்சிருப்போம். அது 500 வருஷம் இந்திரன் பண்ண வேண்டிய யாகம், 500 வருஷம். இது 500 வருஷம் ஆக போறதேன்னு இவனுக்கு தோணி மற்ற சில ரிஷிகளை வச்சு இவன் யாகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்தவருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு, என்ன கூப்பிட்டுட்டு வேற ரிஷிகளை வச்சு யாகம் பண்ணியா, உனக்கு தேகமே இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சபித்தார். விதேகன், தேகம் இல்லாதவன் விதேகன் அர்த்தம் இல்லையோ, அதனால நீ விதேகமா போவேன்னு தேகம் படுது. அப்புறம் அவனுக்குன்னு பண்ணி வச்ச ரிஷிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவ பார்த்தா உம்ம கேட்டுட்டு இல்லேன்னு சொல்லவே தானே என்ன வந்து பற்றினான், அதுக்கு போய் நீர் சபிச்சுதே, இப்ப நாங்க எப்படியாவது இவனை உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு முயற்சி எடுக்க ஆரம்பித்தா. அப்ப நிமி சொன்னா, போரும் போரும், உங்க ரிஷிகளுக்கு இருக்கிற நடுவுல சண்டையை பார்த்துட்டு இனிமே உயிர் வாழறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லை, நான் வாழறதாவே இல்லை, எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இப்போ நான் மக்கள் கண்ணிமைக்கிறாளும் இல்லையோ, இந்த இறமை இறப்பைக்குள்ள நான் எப்பவும் இருக்கணும், அதை மட்டும் எனக்கு பெற்று கொடுங்கன்னா. அதனாலதான் நாம எமைக்கிறதுக்கு நிமிஷம்னு பேர். நிமிஷம்னா 60 வினாடி நம்ம நிமிஷம்ங்கிறோம் இல்லையோ, சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. நிமிஷம்ங்கிறது கண்ணிமைக்கிற நேரத்துக்கு நிமிஷம். தசே நிமேஷா ஜக்ஞிரே வித்யுத புருஷாததி என்று உபனிஷத் சொல்றது. ஒரு வினாடி பொழுது கண்ணிமைக்கிற பொழுது. நிமிராஜா இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் எமைக்கிற பொழுதுக்கு நிமிஷம், அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லுவார்கள். அந்த ராஜா அந்த இடத்துல இருந்தா போருமுட்டான், அவனை கொண்டு வச்சாச்சு, ராஜ்யத்துக்கு ராஜா வேணுமே, அவன் திடீர்னு போட்டான், இப்போ தேகம் இல்லை. சரின்னு இந்த விஷயங்கள்லாம் கூடி ஒரு மத்த வச்ச உடம்ப கடையறதுக்கு ஆரம்பிச்சா. மந்தனம் மதனம் அப்படின்னா கடைதல் அர்த்தம், அமிர்த மதனம்னு கேள்விப்பட்டிருக்கோம், அது கடைதல். அத போல இந்த ராஜா அவனுடைய உடம்ப நன்னா உரைச்சு கடைய ஆரம்பிச்சா, அது கடையறச்சே முதல் ராஜா பிறந்தான், தேவராசன் அவனுக்கு பேர். அந்த ராஜாவில இருந்து ஆறாவது ராஜா தான் ஜனகன். இவா எல்லாருக்குமே ஜனகன் ஜனகன் தான் பேர் இருப்போம், ஆனா முதல் ராஜால இருந்து கடைசி வரைக்கும் தேவராத இதிக்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகிபதிஹி ஞாசோயம் தஷ்ய பகவன் ஹஸ்தே தத்தோ மகாத்மனா தக்ஷயஜ்ஞ வதே பூர்வம் தனுராம்ய மகாத்த வீரியவான் ஏவமுக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச மகாமுனிம் ஸ்ரூயதாமஸ்ய தனுஷா யதஸ்தமிக திஷ்யதி என்ன அந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அது அவ கடைஞ்சாலும் இல்லையோ, கடையரைச்சி அவன் பிறந்தானா, அதனாலதான் இந்த தேசத்துக்கு மிச்சிலாங்கிற பேர் வந்தது. மந்தனம் பண்றச்சே பிறந்ததுனால மிதிலா, பிறந்ததுனாலே ஜனகன், ஜனனம்ங்கிறது பிறப்பு, ஜனகன்ன பிறந்தார் ஒல்லு இல்லாத உடம்புல இருந்து பிறந்தார், அதனால ஜனகன்னு பேரு. அப்ப மிதிலா தேசத்து கொழுந்தானபடியாலதான் சீதைக்கு மைசிலின்னு பேர், ஜனகனுடைய பெண்ணானபடியாலதான் சீதைக்கு ஜானகின்னு பேர். அடுத்து சீதாங்கிற பேர் இருக்கணும், முதல்ல மிதிலா பார்த்தோம், ஏன்னா மதனம் பண்ணச்சே கடைஞ்சபடச்சே பிறந்ததுனாலே. அடுத்து வைதேகி நூறு பேர் இருக்கும் இல்லையோ, ஏன்னா விதேகராஜனுக்கு பொண்ணு இல்லையோ, சபிச்சாரே தேகம் இல்லாத போட்டும் விதேகமான இல்லையோ, விதேகராஜன் வம்சத்துல பிறந்ததுனால வைதேகி. மிதிலா மதனம் பண்ணச்சே பிறந்ததுனால மைதிலி, ஜனகனுக்கு பிறந்ததுனால ஜானகி. சாமி எல்லாம் சொல்லிட்டே சீதா பேர் அது இருக்கேன்னா, சீதா லாங்கல பத்தி, இந்த ஜனகன் ஆறாவது வம்சத்தில் இருக்கான ஜனகன், மொத்தத்திற்குமே ஜனகன் தான் பேரு. இந்த ஜனகன் தனக்கு புத்திர பேர் இல்லையனுட்டு யஜ்யம் பண்ணுங்கிறதுக்காக யாகசாலையை உழுகிறான், உடத்துக்கு கலப்பைய வச்சுன்னு உழணும் இல்லையோ. சீதா லாங்கல பத்ததி, லாங்கலம்ங்கிறது கலப்பை, அந்த கலப்பை அழுத்தி உழுதுன்னு போறச்ச ஒரு கோட விழுந்துட்டு போகும் இல்லையோ, அந்த கோட்டோட முனை இருக்கிற இடத்துக்கு தான் சீதான்னு பேர். இந்த கலப்பைய வச்சுன்னு உழுதுன்னு போறச்சேதான் அங்கிருந்து சீதை கிடைச்சா, அந்த இடத்த அப்படியே நீங்க சேவிக்கலாம். சீதாமரிகிங்கிற இடம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு குளம், அந்த குளமே சீதா அவதாரித்த இடம் தான், ரொம்ப அழகான இடம், இயற்கைன்னா இயற்கை. அடுத்த 12 மைல் தொலைவுக்கு மின்சாரமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல. யாரானு முகத்தை பார்க்கணும்னா 12 மைல் நடக்கணும், நடந்தா தான் வண்டி காடி போகுமானா. நாங்க ஒரு 10 வண்டியில போய் இறங்கினோம், யாரோ தீவிரவாதிகள் வந்துட்டான், ஊர்க்காரன் 10 பேர் வந்துட்டான், ஏன்னா இத்தனை பேர் தான் நாங்க சேர்த்து பார்த்ததே கிடையாது, உங்களை ஆரிப்பங்க வர சொன்னா. அது ஒரு குக்கிராமம், ராத்திரி 10.5 மணிக்கு வேற போய் பண்ணணுமா, பதில் சொல்றதுக்குள்ள போன் போர் ஆயிடுது அது சீதா. ஆனா இடமே இயற்கை எழில்னா எழு, சீதை சீதை தான். அத போல அந்த இடத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுடுவோம், ஏன்னா சீதையே பெற்றுக் கொடுத்த ஜெகஜனனி லோகமாதாவான சீதைக்கு மாதா, ஏன்னா சீதையே பெற்றுக் கொடுத்த இடம் இல்லையா இப்போ. அப்போ உலகத்துக்கு மாதா சீதைனா, சீதைக்கே மாதாவா ஒரு பூமி இருக்கணும்னா என்ன வைபவம் படைத்த பூமியா அது இருந்திருக்கணும். தொன் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதான்னு சொல்லுவார்கள், ஜகத்துக்கே மாதா தேவரீர் ஹரி பகவான் பிதாவாக இருக்கிறான். அந்த மாதா சீதையை பெற்றுக் கொடுத்தது, அதனால அந்த கலப்பையோட நுனி போன இடத்துக்கு சீதான்னு பேர், அதனாலதான் அவளுக்கு சீதான்னு பேர். சீதா மைத்திரி ஜானகி வைதேகி இதெல்லாம் பிராட்டிக்குன்னு இருக்கிற திருநாமங்களும் இல்லையோ, இப்படித்தான் நான் வம்சத்துல வந்திருக்கேன். சரி நீ எல்லாம் ஓம் வம்ச கதை சொல்லிட்டியே, வில்லு கதை சொல்லுன்னு அவர் வில்ல வச்சுட்டு உன் கதையை சுருண்டியானா. ராமன் பார்த்தார், இத்தனை நாள் இவர் கதை தானே நமக்கு சுருண்டே வந்தார், ஒரு ஒரு இடத்துலயும் படுத்துட்டு இருக்கிறச்சே விஸ்வாமித்தர் தங்கதையை சொல்லு வந்துட்டு, இப்ப மாமனார் தங்கதையை சொல்லச்சே மட்டும் கோச்சுக்கிறாரே, அப்பவே தோணுது ராமனுக்கு இப்போ சரி இவர் எப்பவுமே கோபம் வாய திறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பேசாம காத்திருந்தார். அடுத்து ஜனகன் தனுஷனுடைய கதை சொல்றார், ஏற்கனவே பரமசிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை மூண்டுது, அவா ரெண்டு பேரும் சண்டையை போட மாட்டான், ஆனா அவ சிஷ்யாள் இருக்க பாருங்க பேசாம இருக்கவே மாட்டான், சைவாள் வைஷ்ணவாள் இருக்காளும் இல்லையோ, அவா ரெண்டு பேரும் எப்பத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பா, தெய்வம் ரெண்டும் பேசாம இருந்ததுன்னா கூட இவா போய் தூண்டி விடுவா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் பேசாம இருக்கல தானே போடுங்களேன் அப்படிங்கிறதுக்காக. இது ரெண்டு பேரும் சண்டைக்கு வந்து நின்னா கையில சிவசாபம் சிவ தனுஷ வச்சிருந்தார் நாராயணன், ஹும் காரம் ஹும் ஹும் சண்டை போட்டதுக்கு முன்னாடி தோல் தட்டுவா தொட தட்டுவா ஹும் ஹும்னு வரும் இல்லையோ, அத போல அவர் பண்ணிருக்கார். பண்ணத்துல இந்த சிவ தனுஷு முறிஞ்சு போச்சு, எப்ப தனுஷே முறிஞ்சு போச்சோ இனிமே தண்டைய வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாள்னு வச்சிருந்தோம். அந்த முறிந்த சிவ தனுஷ தேவராதன் இடத்துல கொடுத்தார், இந்த மூத்த ஜனகன் இருந்தானே அவன் இடத்துல சிவன் கொடுத்து, அது இப்ப 6 தலைமுறையா இவா வம்சத்திலேயே வந்து இவாள்கிட்ட இருக்கு. அதை சுல்கமாக வைத்து இத்தை அவன் முறிக்கிறானோ அவனுக்கு பெண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு தனுஷனுடைய சங்கமத்தை சொன்னார். அததே கிருஷத க்ஷத்ரம் லாங்கலா துஸ்திதா ததா க்ஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்நாசீதேதி விஸ்ருதா பூதலாதுத்திதா சாது வியவர்த்தத மமாத்மஜா மிதிலாம் அப்யுபாகம்ய வீர்யம் ஜிஜ்ஞாசஸ்ததா ஜனகேன சமாதிஷ்டா சசிவா பிராவிசன்புரம் தத்னு புரத கிருத்வா நிர்ஜங்குர் அமிதௌஜசா நிருணாம் சதானி பஞ்சாசத் யதானாம் மகாத்மனாம் தாம் ஆதாய சுமஞ்சூஷாம் ஆயசீம் யத்ர தத்னு இதம் தனுர்வீரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜிபிகி. எல்லா ராஜாக்களையும் ஜனகன் அழைத்தான். 16 சக்கரங்கள் பொருத்தி 500 வில்லாளிகள் தள்ளி கொண்டு அந்த வில்வண்டியை தூக்கினுண்டா, வண்டியை கொண்டு நிறுத்தியாச்சு. மொத்த ராஜாக்களும் சுத்தி நின்றுருக்கா, கையில வரமாலையோட சீத்த காத்துருக்கா. அப்ப ஜனகர் சொல்ற விஸ்வாமித்திரரே இதுதான் வில், பாத்துக்கணும். நாம் பாக்கிறதுக்கு வரல, பாக்கிறதுக்குரிய அதிகாரியை கூட்டி வந்திருக்கேன். இந்த வில்ல நாம் பார்த்து லாபம் இல்லை. இப்போ பக்கத்துல இருக்க ராமனை பார்த்து சொல்ற, ஹே வத்ச ராம தனுஷ் பஷ்ய, ராமா குழந்தாய் ராமா போய் அந்த வில்லை பார்த்து விட்டு வா. இதம் தனுர்தரம் ராஜன் பூஜிதம் சர்வதாதிபி இதம் தனுர்வரம் பிரம்மன் ஜனகைர் அபிபூஜிதம் பஷ்யதாம் ருசஹசிராணாம் பகூனாம் ரகுநந்தனா ஆரோபயச்ச தர்மாத்மா சலீலமிவ தத்தனு ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரையாமாச தத்தனு தத் பபஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசா. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கார்கள். ராமன் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாம இருக்கும் நுழையறதா கம்பநாடர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு பாசுரத்தாலே தெரிவித்தார். செழிமணி கொடிகளின் கைகளை நீட்டி அந்த கடிநகர் வல்லை கமலச்சங்கன் ஐயனை வல்லை வா என்று அழைப்பன போன்ற தர்மா. கம்பருடைய அழகான பாசுரம் கம்பராமாயணமே ரொம்ப இனிமையான பாடல்கள். நீங்க இப்ப வால்மீகி ராமாயணம் கேட்கறீங்க, கம்பராமாயணம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னமா பாடியிருக்கார் பாசுரம், என்னமா பாடியிருக்கார். தமிழ் தமிழ் தான், சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் தான். ஆறு அது ஒண்ணு குறை சொல்றதுக்கே இல்லை. இது ஒரு கண், அது ஒரு கண், ரெண்டு பாஷையும் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதையே விட்டுட்டு எல்லாத்திலையும் ஆங்கிலத்தில் படிச்சிட முடியாது. ஏன்னா மூல புஸ்தகம் ஆங்கிலத்தில் இல்லை, மூலம் இருக்கிறது அத்தனையும் சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் இருக்கு. அதையே தெரிஞ்சுக்காம எல்லாம் மொழிபெயர்ப்பே படிச்சுட்டு நம்மளால ஓகோன்னு அதை கொண்டாடுறதுக்கு முடியாது. ஆனால் அவசியம் சம்ஸ்கிருத பாஷை தெரிஞ்சுக்கணும், தமிழ் பாஷை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கம்பநாடர் தெரிவிக்கிறார், ராமனும் சீதையும் உள்ள நுழையராடும். அப்போ அந்த ஊர்னுடைய வாசல் இருக்கிற கொடிகள்லாம் அப்படி கையா செஞ்சுதான், அந்த ஊரோட கையா அந்த கொடி, அந்த கொடியெல்லாம் அசைச்சு ராமா உள்ளவா அவன் சொத்து இங்கதான் இருக்குவா அப்படின்னு கை நீட்டி வரவேற்கிறதான். கமலச்சங்கன் ஐயனை செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் ஒல்லை வா என்று அழைப்பன போன்றதம்மா. அது வாவான்னு உள்ள கூப்பிடறாத இளங்கோவடிகள் பாடினார், சிலப்பதிகாரம் பாடினார் இல்லையோ. அந்த கோவலன் மதுரப்பட்டினத்துக்குள்ள போறான், போறச்சே மதுர நகரத்தினுடைய கொடிகள்லாம் கையாசிச்சுதான். அப்ப அவர் என்ன தெரியுமோ சொன்னார், உனக்கு ஆபத்து காத்துருக்கு, வராதே வராதே அப்படின்னு கை ஓடுறதுன்னு அங்க சொன்னார். இதுக்கு தற்குறி பேர்ச்சாணின்னு பேர், தமிழ்ல அணி அலங்கார சாஸ்திரம் வாசிக்கிறது இல்லையோ. அலங்காரம்னா அணி, இயற்கையில நடக்கிற ஒண்ணின் பேர்ல தன் கருத்த கவிஞன் ஏத்தினால் அதற்கு தற்குறி பேர்ச்சாணின்னு பேர். அதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வாசி மொழி, தற்குறி பேர்ச்சாணி வஞ்ச புகழ்ச்சி அணி தேமா புளிமா கருவளங்காய் குருவளங்காய் நேர் நேர் நிறை நேர் 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 இப்பெல்லாம் சொன்னோம்னா இந்த காய் எந்த கடையில கிடைக்குங்க, அதனால யாருமே பொறி போறதுன்னு வச்சுக்கோ. அதனாலே தற்குறி பேர்ச்சாணி, இது தான் நடக்கிறத இயற்கையில நடக்கிறத தன்னுடைய குறிப்பை மேல ஏற்றுட்டார் கவிஞர். ராமன் உள்ள நுழைகிறார், நான் மாடத்துல சீதன் நின்று பாக்கிறார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ஒத்தருக்கொத்தர் ஆவி வருவன போன்ற தம்மா. அவள் ஆவி இவனுக்குள்ள வந்துதான், இவன் ஆவி அவனுக்குள்ள வந்துதான். கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி திருப்பார்கடல்லேருந்து பிரிஞ்சு வந்ததுலேருந்து 12 வருஷம் கழிச்சு இப்ப தானே பாத்துக்கிறார். அப்ப பிரிஞ்சு எழுந்து வந்த ஹரியாஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராநவநிகேதனா நாகபர்ஜங்க முச்சரிஜி ஹியாகதோ அயோத்தியாம்புரின்னு வச்சுக்க வேண்டிதான். அப்ப அயோத்தி நகரத்துக்கே பெருமான் வந்து சேர்ந்திருக்கிறான். அவளோ ஜனகபுரியிலே எழுந்தருள் இருந்தாள். இப்படி ஒத்தருக்கொத்தர் பார்த்துட்டார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ, பிரிந்தவர்கள் கூடினா பேசவே கூடாதான். உயர்ந்த தம்பதிகளா இருந்தா வாய் திறந்து பேசாம கஞ்சாடையிலே புரிஞ்சுக்கணுங்கிறார் கம்பர் சொல்றது. அப்படித்தான், நம்ம வாயத்தை பேசினாலும் புரியலன்னா பேசவே கூடாது, கஞ்சாடலே புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றார். ஏன்னா அண்ணல் நோக்கிறார், சீத நோக்கிறார், ஒத்தருக்கொத்தர் தங்கள் ஆவி போய்விட்டு வருகிறா போலே. அதுலேருந்து ராமனுக்கு எங்க பார்த்தாலும் சீதை சீதை சீதை, அவன் மட்டும்தான் கண்ணிலேயே படுறா. சுத்திண்டு இப்போ சீதையை பார்த்துட்டு தாண்டி மன்னவனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்திருக்கார். ராமனை போய் போய் பார்த்துவா, நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அந்த வில்ல பார்த்து திரும்பி வந்துடும். ஏன்னா தனு பசியந்தானு சொன்னார், போய் தனுஷை பார்த்துட்டு பார்த்து வந்துடும். ராமனுக்கு தெரியும் பாருன்னா எடுத்து பாருன்னு அர்த்தம், வீரகுமாரன் இல்லையா. அதனால க்ஷத்ரிய குமாரன் சாதாரண போய் பார்த்துட்டு வந்துட மாட்டான். போனவன் தான் அந்த வில்ல பார்த்தோடனே ராமன் வில் எடுக்கிறதே ஒரு அழகு, தன்னை விட வசரமா இருக்கிற வில்ல கூட கண்ணால ஒருத்தரம் அளந்து கொண்டு எது வில்லினுடைய நடுங்கிறத நடு கெட்டியான பிடி பிடித்து அதை எடுத்த வேகம் இடது கையில எடுத்துட்டு வர்றாமன். ஏனெனில் இடது கையில எடுத்தாத்தான் வலது கையால நாணேற்ற முடியும். சவ்யசாட்சின்னு அர்ஜுனனுக்கு பேர் உண்டு. அதாவது வலது கையில வில்ல பிடிச்சுன்னு இடது கையால அம்பு விட முடியும், இடது கையில வில்ல பிடிச்சுன்னு வலது கையால அம்பு விட முடியும். எதிராளி தகச்சுட்டே இருக்கணுமா, இவன் எந்த கையில வில்ல பிடிச்சு அம்பு எத்தால விட போறானே அர்ஜுன் இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அதுலேயே கர்ணன் தோத்தான்னு சொல்லுவார்கள். அது அவன் சவ்யசாட்சி. ராமன் அநேகமாக இடது கையில் வில்ல பிடித்து வலது கையாலே தான் அம்பெய்கிறார். அதனால எடுக்கும் போதே வலது கையை வச்சு எடுக்கலாம், இடது கையை வச்சு எடுக்கலாம். பெருமான் ராமன் கிட்டக்கு போய் தன்னுடைய நடுக்கையை வைத்து எடுக்க போறார். பஷ்யதான் நிருசஹஸ்ராணாம், ஆயிரக்கணக்கான ராஜாக்களும் மக்களும் பார்த்திருக்க பகூனாம் ரகுநந்தனா ஆரோபயச்ச தர்மாத்மா ச லீலமிவ தத்தனு. ஒரு விளையாட்டு குழந்தை பொம்மை எடுக்கிறாப்புல தூக்கினான். சலீலமிவ ரொம்ப அவலீலையாக தத்தனு, சாமானிய தனுசு இல்லே ரொம்ப பெரிய தனுசு, அத்த அவலீலையாக தோக்கி ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரையாமாச தத்தனு. ஆரோபயித்வா வெல்ல எடுத்து தான் பெரிய பூமியில ஊன்றிட்டு தன்னுடைய இடதுகால் கட்ட விரலால கீழ் நுனியை அழுத்திப்பான். அது இன்னும் நாணேற்றணும் இல்லையோ, நாணேற்றினத்தனை மேற்கொண்டு அம்பு பூட்ட முடியும். அதனால கீழ்பக்கத்தை இடது காலால் அழுத்தினுட்டு நடுவுல கையை பிடிச்சுனுட்டு கீழிருந்து இருக்கிற கயிற்ற தூக்கி மேல் பக்கத்துல வளைச்சு அழுத்தணும். அழுத்தணும்னு அழுத்தணும், அந்த சக்தி இருந்தா தான் அதை அழுத்தத்துக்கு முடியும். அதை போல ராமன் தன் திருமேனி பலம் தெரிய மேல வைத்து அழுத்தினார். அந்த அழுத்தர வேகத்தை தாங்காமல் தத் பபஞ்ச சடார்னு உடஞ்சி விழுந்ததான். ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரையாமாச தத்னு தத் பபஞ்ச தனுர்மத்தியே நரசிரேஷ்டோ மகாயசாக. அது நடுவுல தடால்னு வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாயின் அழ்வா சாதித்தா போலே எடுத்தனர், எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர். எடுத்த வேகம்தான் பார்க்க முடிஞ்சதே தவிர அடுத்தது சத்தம் மட்டும்தான் கேட்டது. பழார்னு ஒரு சத்தம், அதே போல பழி சென்ற ஒளி, என்ன நடந்ததுன்னே தெரியல. அதற்குள்ள ஜனகன் ஆனந்தப்பட்டு சீதே மாலையை சமர்ப்பி சீதை நடந்து வரா. மண்முதல் அனைத்துளது மங்கையுருள் எல்லாம் கண்மணி எனத்தகைய கன்னியழில் காண விண்ணிடுவதொப்பதோர்வி தான நிழல் வந்தாள். விண் ஆகாசத்திலேருந்து நிழல் இறங்கி வந்தாப்புல இருக்கான் சீதை. கச்சவிரி பொற்கடை பயிற்சுருக லாபம் சுற்றுமணி புக்க இடமுக்கு இடை துவன்னி வில்தவள வாழ்நிமிர மெய்யணிகள் மின்ன திருச்சடன் உடங்க ஒளி சீரடி பெயர்த்தாள். அவருடைய சிறிய இடை அசைந்து ஆடும்படிக்கு ஓரோர் அடியும் எடுத்து வைப்பது பூமாதேவிக்கு நொந்து போகுமோ வலிக்குமோ என்று ஸ்ரீதேவினாட்சி நடந்து வருகிறாள். அவள் ஸ்ரீதேவினாட்சியார் கால வைக்கிறது பூமாதேவிக்கு பேர்லே, இவ திருவடி எடுத்து வச்சுட்டா பூமாதேவிக்கு வலிக்குமோ ஸ்ரீதேவிக்கு வலிக்குமோ அப்படிங்கிற போல சீதையனுடைய திருவடியை சூரிய சந்திரர்கள் பார்த்ததில்லை, பூமி பிராட்டி தொட்டு பார்த்ததில்லை. அவள் எங்கு நடந்தாலும் பின்னாடியே அவ உதுத்துண்டு போற தங்கப்பூடிய எடுத்துன்னு போறதுக்கு ஆள் உருவாளம். சீதையனுடைய திருமேனியில அத்தனை ஸ்வரண ஆபரண சாத்தியம் இருக்கா, திருமேனியே ஸ்வரணம், அந்த ஸ்வரண பொடி தூவிண்டே போகலாம் அவன் நடந்து போறச்சே, அத பின்னாடி இருக்கிறவா அள்ளிண்டே போகணுமா. அத போல செல்வச்சி மாட்டி சீதை, அந்த சீதைக்கு தான் இப்ப திருக்கல்யாணம். சரி நீ போய் மாலையை போடுனா சீதை அருகில வருகிறாள். ராமன் பார்த்தாள், ஆச்சாரியன் பார்த்து வில்ல எடுனார், எடுத்தேன், எடுத்த வேகத்துல முறிஞ்சு போச்சு. இந்த பெண்ணு கொடுக்கறதுல நம்ம பேசவே இல்லை ஏற்கனவே, இவர் என்ன திடீர்னு ஏதோ பெண்ணை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. சீதையை பார்த்தவொடனே ஜனகரை பார்த்து சொல்றான், நிறுத்தும், இந்த பெண் கொடுத்து பெண் வாங்குவதெல்லாம் நம் ஐயனை கேட்க வேண்டும், அதெல்லாம் நம்மதல்ல, நம் தகப்பனார் எடுக்க வேண்டிய முடிவே தவிர நீர் நம்மிடத்தில் பேசக்கூடாது. சொன்ன உடனே சீதைக்கு பகு ஆனந்தம். அப்பதான் சீதா ஆனந்தமே படுகிறாள். ஏன்னா இவள் அழகுல மயங்கி மட்டும் ராமன் உடனே சரின்னு சொல்லியிருந்தால் சீதைக்கு அது பிடிச்சிருக்காரு. என்னவாக இருந்தாலும் தான் யாருங்கிறத ராமன் காட்டுடாரோ இல்லையோ, இனிமே தசரதன் சொல்படிதான் கல்யாணம் என்று ராமனும் பேச ஜனகனும் ஆனந்தப்பட்டான். சீதைக்கு வீரத்திலையும் சந்தேகம் இல்லை, பேச்சு சாமர்த்தியும் சந்தேகம் இல்லை, ரெண்டு சீதைக்கு தெளிவடைஞ்சு போச்சு. நான் காத்துருக்கேன், போய் மாமனாருக்கு விஷயம் போகட்டும் என்று ஜனகனுடனே வாயு வேக மனோவேகத்துல புதர வீரர்கள் அனுப்பினான். மூணே நாள் ராத்திரி இது நேரம் நீங்க கோடு போட்டுலாம், உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியிலிருந்து நேர கோடு போட்டியல்னா 200 மைல். இப்ப நாம பாத்துருக்கிற அந்த மிச்சிலாபுரி ஜனக்புரி இருக்கே, அது நேரம் 200-225 மைல் இருக்கும். அங்கிருந்து 3 நாள் வேகத்துல குதிரை வீரர்கள் வந்து தசரத நடத்துற விஷயத்த சொல்றா. சந்தோஷம் படலே ஒன்னும் படலே, வசிட்டருக்கு சொல்லி அனுப்பினான். போன உடனே வசிட்டரே, நீர் தான் விஸ்வாமித்தரோட அனுப்பி வைக்க சொன்னீர், அனுப்பி வைத்தேன், திருமண செய்தி வந்திருக்கிறது, என் செய்ய வேண்டும்? வசிட்டர் சொன்னார், அன்னைக்கே நல்லத்துக்கு தான் சொன்னேனே தசரதா, போகலாம் வா என்று வசிட்டர் சொல்லி நீர் சொல்லிட்டு என்ன புறப்படலாம். அப்படின்னு உடனே ஏற்றுக்கொண்டான். ரத கஜ துரக பதாதிகளோலே நான்கு வேதங்களோட ஓத பிராமணர்கள் என்ன வீரர்கள் என்ன மொத்த பேரும் படதிரட்டுக்கொண்டு தசரதன் புறப்பட்டான். ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா சீதா பர்த்தாரமாசாத்திய ராமம் தசரதாத்மஜம் மம சத்யா பிரதிஜாசா வீத்திய சுல்கேதி கௌசிக. விஸ்வாமித்திரருக்கு ஜனகன் நன்றி சொல்லி தசரதன் வரட்டும்னு காத்து கொண்டிருந்தான். தசரதனும் வந்து சேர்ந்தார்கள். சம்பிரமம், ஊலே கோலாகலம், விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெருமாளுக்கு கல்யாணம்னா சும்மாவா? சீதாராமர்களுக்கு கல்யாணம் ஊர் விழாக்கோலம். இப்பதான் வசிட்டர் உள்ள நுழைகிறார். இத்தனை விஸ்வாமித்திர ராமர் விழுந்து சேவிச்சிருந்தாரோ இல்லையோ? இனிமே பிள்ளை வீட்டுக்கார வாத்தியா சுவாமி வந்தாச்சுன்னா அவ்வளவுதான். கல்யாணம் பண்ற வரைக்கும் இவரை வச்சுப்பா, கிரகப்பிரவேசம் வரைச்சு அவர் வந்துருவார். அப்புறம் பிள்ளைய மாட்டுப்போனா அங்க பாத்து இருக்க வேண்டியதான். அதனால ராமன் அங்க அவரை விழுந்து வணங்கினோட விஸ்வாமித்தர் நடிச்சிருந்தார். காரியம் பண்றதுலாம் நான் சேவையை பெற்றுக்கிறது நீர். கடைசியில் இங்கே அந்த மாதிரி எடுத்து சொல்லு. அதனால எல்லாரும் வந்து தண்டு இறங்கினார்கள். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு திருக்கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. ஜனகன் தெரிவிக்கிறார், ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதா, என் பெண் ஜனக குலத்துக்கே கொழுந்து, அவள் இந்த குலத்துக்கு பெருமை தேடி தருவதற்கு பிறந்தவள். பதி சங்கியோக சுலபம் வயோதிஷ்டுவாச்சமே பிதா சிந்தார்ணவ கதப்பாரம் நாசசார அப்பல ஓயத்தா. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். ஒரு செடி வளர்கிறதென்னால் அது கோலை சுற்றி கொள்ள தேடி போகும். ஒரு செடி கொடி போன்றவளான பிராட்டி கோலான கொள்கொண்பான ராமபிரான தேடி போனாள். சரித்திர எது தெரியுமோ? ஒரு ஜீவாத்மா ஞானம் மலர்ந்தால் பரமாத்மாவை தேடுகிறான்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தான் இந்த இடத்துல பதி சங்கியோக சுலபம் வயோதிருஷ்டுவாச்ச மேபிதான்னு தெரிவித்தார். அடுத்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுட்டா தசரதன் பிரார்த்திக்கிறான், உன் பெண்ணை நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும். ஜனகன் பதில் சொல்றார், ஒரு பெண்ணை அல்ல, நாலு பிள்ளை அவ்வளவுதான் வந்திருக்கீர், நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு ரெண்டு பெண்கள், என் தம்பி இருக்கார் அவருக்கு குஷத்வஜன்னு பேர், அவனுக்கு ரெண்டு பெண்கள், ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கு நான் பெண்ணை கொடுக்கறேன், பரதனுக்கு சத்ருகனனுக்கு அவர் பெண்ணை கொடுப்பார் அப்படின்னு நாலு பேருக்கும் பேசி வச்சுட்டான். குஷத்வஜ இதி ஖்யாதா புரியும் அர்த்தசமச்சுகம் ஆக்ஞையாது நரேந்திரஸ்ய ஆஜகாம குஷத்வஜ விதிதந்தே மகாராஜ இக்ஷ்வாகு குல தெய்வதம் அவ்வக்த பிரபவோ பிரம்மா சாஸ்வதோ நித்ய அவ்வய. உடனே ரெண்டு பேருடைய பத்திரிகையும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். இவா குலம் என்ன, அவர்கள் குலம் என்ன, என்ன பெருமை, சாதாரண குலமா ரெண்டும் வரிசா எல்லா ராஜாக்களுடைய பெயரையும் படிக்கிறார். இந்த பக்கம் வசிஷ்டர் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார், பிரம்மா பிள்ள மரீச்சி பிள்ள கஷ்யபர் பிள்ள விவஸ்வான் பிள்ள மனு பிள்ள இக்ஷ்வாகு. அங்கிருந்து ஆரம்பம். 35வது ராஜா தான் ராமன். அவ மொத்த பேரையும் சொன்னார். நாலஞ்சு படிக்கிறேன். தஸ்மான் மரீச்சி சஞ்சஜ்ஞே மரீச்சே கஷ்யபஸ்மிருதா விவஸ்வான் கஷ்யபாஜ்ஜஜ்ஞே மனுர் வைவஸ்வத ஸ்மிருதா மனுஃப் பிரஜாபதி பூர்வம் இக்ஷ்வாகுஷ்ச மனோசுதா இக்ஷ்வாகோஸ்து தத ஸ்ரீமான் குக்ஷிரித்யேவ விஸ்ருதா விகுக்ஷேஸ்து மகாதேஜாஹ பாணப்புத்ர பிரதாபவான் அனரண்ய பிரதாபமான் த்ரிசங்கஸ்து பிரதோரபி துந்துமாரோ மகாயசாஹ யுவனாஸ்வோ மகாரதா மாந்தாதா பிருதிவீபதி சுந்தரந்துதி துருவசம்பதி பிரசேனஜித் பரதோ நாம நாமதா அசிதோ நாம ஜாயத. 35 ராஜா பேரையும் படிச்சு முடிச்சார். இந்த பக்கத்துல சதானந்தர் எழுந்திருந்தார். இங்க ஒன்னும் குறவில்லை, நீர் மட்டும் ஏதோ 35 படிச்சுட்டு இருந்தா இங்க என்ன சாதாரண குலம் நினைச்சிருக்கிறா என்ன? ஜனக குலத்தினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி முடித்து மேலும் ஜனக குலம் நிமிஹி பரம தர்மாத்மா சர்வ சத்வதாம்பர தச புத்திரோ மிதிர் நாம ஜனகோ மிதி புத்திரக மிதி ஜனகன் உதாவசு நந்தவர்தனன் சுகேது தேவராதன் பிருகத்ரதன் மகாவீரன் சுதிருதி திருஷ்டிகேது ஹயஸ்வன் மருஹு பிரதீந்தக கீர்த்திரத தேவமீட விபுத சஹீத்ரக கீர்த்திராத கிருஷ்டரோமா என்னும் ஓரோரு ராஜாவனுடைய பெயரை சொல்லி அந்த வம்சத்திலேதான் ஜனகன் இதோ நிற்கிறான். இவன் தன் பெண்ணை கொடுப்ப தயாரென்கிறான். சீதாம் ராமாய பத்ரந்தே ஊர்மிடாம் லக்ஷ்மணாயவை வீரசுல்காம் மமசுதாம் சீதாம் சுரகரோபமாம். சீதையை ராமனுக்கும் அடுத்து ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் மாண்டவியை பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்தியை சத்ருகனனுக்கும் இப்படி நாலு பெண்களை நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். பரதஸ்ய குமாரஸ்ய சத்ருகனஸ்ய தீமதா வரையேதே சுதே ராஜன் தயோரர்த்தே மகாத்மனோ புத்ரா தசரதஸ்யேமே ரூபயௌவனசாலினா குலம் தன்யமிதம் மன்னே ஏஷாம் தௌ முனிபுங்கவௌ. எங்க குலமே தன்யமாயிற்று நினைக்கிறேன். அடுத்து சீதா கல்யாணத்துக்கு பங்குருத்தனத்துக்கு நாள் குறித்து ரெண்டு பக்கத்திலையும் நிற்கிறார்கள். பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி தத்தவிது புத்திரை நரவரஸ்ரேஷ்டோ தாதாரம் அபிகாங்கதே. அப்ப வந்து சொல்றார் வசிஷ்டாச்சாரியர், தம் பிள்ளைகளுக்காக நல்ல பெண்களை என் ராஜா தசரதன் வேண்டுகிறான். ஜனகன் திரும்பி சொல்றார், சொந்த வீட்டுல வேண்டுதலாவது வேண்டாதாவது உன் வீடு கொள்ள வேண்டும். ராஜா தசரதோ ராஜன் கிருதகௌதுக மங்களா தாது பிரதிகதி ஹீதாபியாம் சர்வார்த்தா சம்பவந்தி, வாங்குவதாவது கொடுப்பதாவது உம்முடையவள், நீரே அழைத்து போக வேண்டும் என ஜனகனும் பிரார்த்திக்க, இனி திருக்கல்யாணம் நடந்தது. பிரதீட்சேனாம் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சேனாம் பத்ரந்தே பாணிந்திருஷ பாணினா, இயம் சீதா இதோ சீதை மமசுதா என் பெண் சீதை சகதர்ம சரீதவ நீர் தர்ம மார்க்கத்தில் நடந்தால் உம்மை விட்டு பிரியாமல் பின்தொடர்ந்து வருவள். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்ச எங்கயோ பார்த்துட்டு வேண்டாம், எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும். பிரதீட்ச ஏனாம் இந்த அழகியே கல்யாணம் பண்ணிக்கொள்ளும். பத்ரந்தே உங்க ரெண்டு பேருக்கும் மங்களா உண்டாகுக. பாணிந்திரன்ஹீஷ பாணினா இவளுடைய கையை உன் கையாலே பிடி என்று ஜனகன் சொல்ல, சீதையனுடைய திருக்கைகளை ராமனும் பற்றினான். வில்லிருத்து மெல்லியல் தோல் தொய்ந்தா என்னும் வெர்காவில் துயில வந்த வேந்தே என்னும் என்ன ஆழ்வாருடைய பாசுரம், வெய் போலும் எழில் தோடி தங்கொருட்டாய் விடையோந்தன் வில்லை சர்ச்சாய் என்று குலசேகர பெருமாள் சாதிக்கிறார். செவ்வரினர் கடுநெடுங்கன் சீதைக்காகி என்ன ஆழ்வாருடைய பாசுரம், அந்த சீதை ராமன் இருவரும் நெடுங்காலத்துக்கு நீங்காமல் எப்போதும் கூடியிருந்து உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறார்கள்ங்கிறது ராமாயணத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிற சரித்திரம். ஆக சீதாராமருடைய கல்யாணம் வரைக்கும் வந்து தொற்றுக்கும் தொற்றுக்கும்னா இன்னும் சீதாராம சரித்திரமே இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு, திருக்கல்யாண சரித்திரமும் மேலும் பார்க்க வேண்டும். இப்போதைக்கு சீதை இங்கே ராமன் இங்கே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு கட்சிக்காராலும் இருக்கிறார். இந்த ஊர்க்காரா அயோத்தியா வாசிகள், இந்த ஊர்க்காரா மிதிலா தேசத்து வாசிகள், சளச்சவாளே இல்லை. அப்ப ஒருத்தர் சொல்றார், கம்பநாடர் இந்த கல்யாணத்து பிரகடனத்திலே ரொம்ப அழகான ஒரு பாட்டுல சொல்றார், இது யாரோட தபசு பலம், ஒருவேளை அரக்கர் இழைத்த மரம் பாபமா இருக்குமோ, ராட்சசர்களின பாபத்தினாலதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கணும், என்ன இனிமேத்தான ராட்சசர்கள்லாம் போயிட போறா, இல்ல இல்ல அள்ளவர் இழைத்த அறம், ஒருவேளை தார்மிகர்கள் பண்ண தர்மமா இருக்குமோ, நாம ரெண்டு பக்கமுமே இல்லை இப்போ, அதனால நாம சொல்லுண்டோ தவமுடைத்து தரணி பூமாதேவி பண்ணின பாக்கியம், அதான் இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ ராமன் பட்சத்தவாள்லாம் பேசாம இருக்கல, உங்க பொண்ணும் சீதை இருக்காளே அவதான் கொடுத்து வச்சவள், ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு தெரியுமோ, ஏன்னு கேட்கறா சீதா பட்சத்தவள்லாம். நம்பியை காண நங்கைக்கு ஆயிர நயனம் வேண்டும், எங்க நம்பியான ராமனை பாக்கிறதுக்கு உங்க சீதைக்கு ரெண்டு கண்ணு போறாது, ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்னா இவா. அவ அத்தோட விடல, பொம்பனை காணும் தோறும் குருஜெத்தும் அன்னதேயாம், எங்க சீதையை பாக்கிற ஒரு நிமிஷத்துக்கு உங்க ராமனுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் தெரியுமோ, இவா திரும்பி கேட்கறாப்ப. நாம இந்த பக்கமும் சேரல அந்த பக்கமும் சேரல, நாம் என்ன சொல்லலாம்னா, அகலகில்லே நிறையும் என் நலன்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழும் நில்லா வழியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சீதைக்கு ராமன், ராமனுக்கு சீதை, ருக்மிணிக்கு கண்ணன், கண்ணனுக்கு ருக்மிணி, ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கநாச்சியார், அலர்மேல் மங்க தாயாருக்கு திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையானுக்கு அலர்மேல் மங்க தாயார், பெருந்தேவி தாயாருக்கு காஞ்சி தேவாதிராஜன், தேவாதிராஜனுக்கு பெருந்தேவி தாயார், எதிரி நாச்சியாருக்கு எதிராஜ சம்பத்குமாரன், எதிராஜ சம்பத்குமாரனுக்கு எதிரி நாச்சியார். நான் வந்தவர் விட்டுடுவேனா, பிருந்தாரண்ய நிவாசாய பரராமனு ஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய, பார்த்தசாரதி பெருமாளுக்கு ருக்மிணி தாயார், ருக்மிணி தாயாருக்கு பார்த்தசாரதி பெருமாள், இப்படி இருவருமாய் திவ்ய தம்பதிகளாக எப்போதும் கூடியிருந்து ஆண்டாளுக்கு ரங்கமன்னார் தான், ரங்கமன்னாருக்கு ஆண்டாள் தான் என் அவரவர்களுக்கு ஒரு சௌசாதிருஷ்யம் இருக்கும் இல்லையோ, அந்த திவ்ய தம்பதிகள் எல்லாரையும் என்றும் எப்போதும் ரட்சித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி ராமச்சந்திரனுக்கும் சீதாராமர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இன்று சீதா கல்யாண சரித்திரம் முடிவு பெறுகிறது. நாளைக்கு ரொம்ப முக்கியமான சரித்திரம் பாதுகாப்பட்ட அபிஷேகம், நீங்க இன்னைக்கு கேட்க விட்டுருந்தாலும் சரி, நாளைக்கு கேட்க விட்டுடவே கூடாது, அதனால அவசியம் இன்னைக்கு யார் வந்தீடோ இன்னும் ஒத்தர நாளைக்கு கிடைச்சிருவாங்க, அதுதான் நேத்து சொன்னேன், நேத்தியை விட இன்னைக்கு கூட வந்துட்டீர்கள், அதனால அவசியம் நாளைக்கு வரும்போது இன்னும் ஒருத்தர் அவசியம் கூட்டின்னு வரணும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.